జెహోవా జైరే పార్ట్ టూ. దిస్ మెసేజ్ బై బ్రదర్ విలియం మరియన్ బ్రనామ్ వాస్ డెలివర్డ్ ఆన్ ఫ్రైడే ఈవినింగ్ July 6, 1962 అట్ ద మున్సిపల్ ఆడిటోరియం ఇన్ గ్రాస్ వ్యాలీ, కాలిఫోర్నియా, యుఎస్ఏ. యెహోవా ఈరే భాగం 2. இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1962 வருடம் July 6 வெள்ளிக்கிழமை மாலையில் அமெரிக்கா கலிபோர்னியா கிராஸ் பள்ளத்தாக்கில் உள்ள நகராட்சி கலையரங்கத்தில் அளிக்கப்பட்டது.
Let's remain standing just a moment while we pray. We bow our heads, if you will, and let's just think now if there's anything in your heart that you would desire God to answer you about tonight. Some request, just let it be known as you lift your hand and say, I have a request before God. Or let us bow our heads as we pray.
சகோதரன் ராய், உங்களுக்கு நன்றி. நாம் ஜெபிக்கும்போது சற்று நேரம் நின்ற வண்ணமாக இருப்போமாக. நீங்கள் விரும்பினால் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோம். இப்பொழுது நாம் சற்று சிந்தித்து இன்றிரவு தேவன் உங்களுக்கு பதிலுரைக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கும் ஏதாவது ஒன்று உங்கள் இருதயத்தில் இருக்குமானால், ஏதாவது ஒரு விண்ணப்பம் இருக்குமானால், உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு முன்னால் எனக்கு ஒரு விண்ணப்பம் உண்டு என்று கூறி அதை தெரியப்படுத்தப்படட்டும். நாம் ஜெபம் செய்யும் போது இப்பொழுது நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோமாக.
Our Heavenly Father, we deem this such a great privilege to come to you, knowing this, that we come in the name of the Lord Jesus, we've been promised that we would receive what we ask for. Now, we do not come to the throne of judgment. We certainly wouldn't want to come there, or to the throne of justice. But we are coming to the throne of mercy, where we are sure to have our request granted.
எங்கள் பரலோக பிதாவே, உம்மிடம் வருவதை நாங்கள் ஒரு மகத்தான சலாகியமாக கருதுகிறோம். நாங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வரும்போது நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று எங்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளதை அறிந்திருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது நியாயசனத்துக்கு முன்பாக வரவில்லை. அங்கு வருவதற்கு, நீதியின் சிங்காசனத்தண்டை வருவதற்கு நாங்கள் நிச்சயம் விரும்ப மாட்டோம். ஆனால் நாங்கள் கிருபாசனத்துக்கு முன்பாக வருகிறோம். அங்கு எங்கள் வேண்டுகோள்கள் அருளப்படும் என்பதை நாங்கள் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம்.
For we could not stand your judgment, neither could we live by your justice, but your mercy is what we beg. Forgive us then, Lord, of our sins. We pray that you'll grant that, and that you will be with us tonight, answering every request that those hands represented as they were lifted up.
ஏனெனில் எங்களால் உம்முடைய நியாயத்திற்புக்கு முன்னால் நிற்க முடியாது. உமது நீதியினாலும் நாங்கள் வாழ முடியாது. ஆனால் உமது இரக்கத்துக்காகவே நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, எங்கள் பாவங்களை எங்களுக்கு வன்னித்தருளும். நீர் அதை அருள வேண்டும் என்றும், இன்றிரவு நீர் எங்களோடு இருந்து கரங்கள் உயர்த்தப்பட்டு தெரியப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் உத்தரவருள வேண்டும் என நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
You know what was beneath the hand and the heart. God, no doubt it was for sickness and salvation and loved ones. We pray tonight, Father, especially for those, that you will grant their request.
அந்த கரத்தின் கீழுள்ள இருதயத்தில் என்ன உள்ளதென்று நீர் அறிவீர். தேவனே, அது வியாதிக்காகவோ, ரட்சிப்புக்காகவோ, அல்லது அன்பார்ந்தவர்களுக்காகவோ இருக்கலாம் என்பதில் சந்தேகமில்லை. பிதாவே, இன்றிரவு அவர்களுடைய விண்ணப்பங்களுக்காக நீர் பதிலளிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Now we have been speaking upon the loyal servant Abraham. Continuing on with him tonight in his journey. We pray that you will bless us as we go down along the road of many hundreds of years ago with a faithful servant who believed your word. May it be an example, as Paul said in the Hebrews, of what Abraham was, an example.
இப்பொழுது உமது விசுவாசமுள்ள ஊழியக்காரனாகிய ஆபிரகாமை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டு வருகிறோம். இன்றிரவும் அவனுடைய பாதையில் அவனுடன் கூட தொடரப்போகின்றோம். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்த பாதையில் உமது வார்த்தையை நம்பின உமது விசுவாசமுள்ள ஒரு ஊழியக்காரனுடன் நாங்கள் செல்லும் போது நீர் எங்களை ஆசீர்வதித்தரள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஆபிரகாம் ஒரு உதாரணமாக திகழ்ந்தான் என்று கூறினது போன்று அது எங்களுக்கு உதாரணமாயிருப்பதாக.
And we pray that the faith that he had will be revealed to us tonight. To believe the word of God and not doubt one word of it, but believe it all. And believe everything that he said. And may we be able to hold on to them promises that he's made us. And be the children of Abraham by being in Christ. We ask it in Jesus' name. Amen. Be seated.
அவனுக்கிருந்த விசுவாசம் இன்றிரவு எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவும் அதில் ஒரு வார்த்தையை கூட சந்தேகிக்காமல் இருக்கவும், அது அனைத்தையும் விசுவாசிக்கவும், அவர் கூறின எல்லாவற்றையும் நாங்கள் விசுவாசிக்கவும் அருள் புரியும். அவர் எங்களுக்கு அளித்துள்ள வாக்குத்தத்தங்களை நாங்கள் இருக பற்றிக் கொண்டு நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதன் மூலம் ஆபிரகாமின் பிள்ளைகளாகும்படி அருள் செய்யும். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். அமரலாம்.
Brother Porter is a little taller than I, so I have to get the microphones a little further down. And it's a privilege to be here tonight in this meeting again and to pray for the sick, do whatever the Holy Spirit bids us to do.
சகோதரன் பார்டர்ஸ் என்னை விட சற்று உயரமானவர், எனவே நான் ஒலிபெருக்கியை சிறிது கீழே வைக்க வேண்டியதாய் உள்ளது. மறுபடியும் இந்த இரவு கூட்டத்துக்கு வந்து வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கவும் பரிசுத்தாவி நமக்கு செய்ய கட்டளையிட்ட அனைத்தையும் செய்வதும் ஒரு சாக்கியமாய் உள்ளது.
I want to say this complimentary of all my travels through the US, the United States and Canada. I seen something last night that thrilled me more than all the wheelchairs that I've seen emptied up, all the crutches laid down, the blind to see, the deaf to hear, the dumb to speak, the dead raised up, the doctor signed a statement that the person was dead and raised up. That's all been thrilling. But when I seen people last night who are members of the church receive truth and stand right up in the midst of people to confess their wrong and willing to do right, that was the best that I know of.
இதை நான் பாராட்டுதலாக கூற விரும்புகிறேன். நான் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா நாடுகளில் மேற்கொண்ட பயணங்களில் நேற்றிரவு நான் கண்ட ஒன்று மெய்சிலிருக்க வைத்தது. சக்கர நாற்காலிகள் காலியாதல், கக்கத்தண்டங்களை கீழே வைத்தல், குருடர் பார்வையடைதல், செவிடர் கேட்டல், ஊமையர் பேசுதல் என்பதை காட்டிலும் மரித்தோர் உயிரோடு எழுதல், இந்த நபர் மறித்து விட்டார், இப்பொழுது உயிரோடு எழுந்து விட்டார் என்று மருத்துவர் வாக்குமூலத்தில் கையொப்பமிடுதல், இவை அனைத்துமே என்னை மெய்சிலிருக்க வைப்பவையாய் உள்ளன. ஆனால் நேற்றிரவு சபையின் அங்கத்தினர்களாகிய இவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு மற்ற ஜனங்களின் மத்தியில் நின்று தாங்கள் தவறென்று அறிக்கை செய்து சரியானதை செய்ய விருப்பம் தெரிவித்த போது எனக்கு தெரிந்த வரையிலும் அதுவே மிக சிறந்தது.
The church, perhaps the bride is done chosen. It's getting ready now. They're getting the revival's over. We know that. There's no more revival spirit. 2 hours of service, everybody's complaining. In a revival, it's day and night, all the time, never breaks. The revival's done, and so we are just gleaning.
சபை ஒரு கால் மனவாட்டி தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டால் அது இப்பொழுது அவள் தன்னை ஆயத்தப்படுத்தினாள். எழுப்புதல் முடிந்துவிட்டது, அதை நாம் அறிவோம். எழுப்புதல் ஆவி இனிமேல் இருக்காது. ஆராதனை 2 மணி நேரம் நீடித்தால் எல்லோரும் குறை கூறுகின்றனர். எழுப்புதல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் நடந்து கொண்டிருக்கும் ஒன்று, அது முடிந்து போவதில்லை. இப்பொழுதோ எழுப்புதல் முடிந்துவிட்டது, எனவே இப்பொழுது நாம் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம்.
Abraham had to sweat it out until he found character. And then when he found character, the next thing was prepare her then to meet the bridegroom. That's the next thing. You remember when he found her? In the evening time, the evening light.
Abraham, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கும் அளவும் அரும்பாடுபட வேண்டியதாயிருந்தது. அவன் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடித்த உடனே அடுத்த காரியமாக மணவாளனை சந்திக்கவே அதன் பின்னர் அவளை ஆயத்தப்படுத்தினான். அதுதான் அடுத்த காரியமாயிருந்தது. அவன் எப்பொழுது அவளை கண்டுபிடித்தான் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சாயங்கால வேளையில், சாயங்கால வெளிச்சத்தில்.
Striking at the women and man both last night and seeing them in respect to the word stand up and admit they're wrong. Want God's forgiveness and to go on. This is a place to have a revival. If there be any revival I know of, it happened right along here. We're honest hearts. Why? You've got something to work on.
நேற்றிரவு ஸ்திரீகள் மனிதர்கள் இருவரையும் தாக்கின போது அவர்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து எழுந்திருந்து தங்கள் தவறை ஒப்புக்கொண்டு தேவனுடைய மன்னிப்பை வேண்டி முன் செல்ல விரும்பினர். ஒரு எழுப்புதல் உண்டாவதற்கு இதுவே இடம். எனக்கு தெரிந்த வரைக்கும் எழுப்புதல் எங்காவது உண்டானால் அது உத்தம இருதயங்கள் உள்ள இந்த இடத்தில்தான் உண்டாகும். ஏன்? கிரியை செய்ய ஏதோ ஒன்றை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், பாருங்கள்.
Something, most of them will get arrogant. They don't want you to tell them about it. Just remember, that type of seed is a denominational seed, not a seed of Abraham. A seed of Abraham sees the word and it believes the word quickly.
ஏதாவது ஒன்று, அவர்களில் பெரும்பாலோர் கர்வம் கொண்டவர்களாகி விடுகிறார்கள். அதை குறித்து நீங்கள் கூறுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஞாபகம் கொள்ளுங்கள், அந்த மாதிரியான வித்து ஒரு ஸ்தாபன வித்து. அது ஒரு ஆபிரகாமின் வித்து அல்ல. ஒரு ஆபிரகாமின் வித்து வார்த்தையை கண்டு அதை துரிதமாக விசுவாசிக்கிறது.
When that little prostitute at the well that night, the woman at the well, there was priests and rabbis standing around looking at Jesus performing, giving his Messiah sign to them, a scriptural sign. They said he's Beelzebub, a devil, a fortune teller.
அன்றிரவு நாம் கண்ட கிணற்றடையில் இருந்த வேசி, கிணற்றண்டையில் இருந்த அந்த ஸ்திரீ, இயேசு தமது மேசியாவின் அடையாளத்தை காண்பித்துக் கொண்டிருந்ததை ஆசாரியர்களும் ரபிக்களும் சூழல் நின்று பார்த்துக் கொண்டிருந்தனர். அது வேத பிரகாரமான ஒரு அடையாளம். ஆனால் அவர்களோ, இவன் பெயெல்செபூல், ஒரு பிசாசு, குறி சொல்லுகிற ஒருவன் என்றனர்.
But as soon as that light flashed to that little woman, when he told her what she had done, she said, Sir, I perceive that you're a prophet, and we know that the Messiah is coming, and when he comes, he'll tell us those things.
ஆனால் அந்த ஸ்திரீ என்ன செய்திருந்தாள் என்று இயேசு அவளிடம் கூறின போது, அந்த வெளிச்சம் அவள் மேல் பட்டவுடனே அவள், ஐயா, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், மேசியா வருகிறார் என்று நாங்கள் அறிவோம், அவர் வரும்போது அந்த காரியங்களை நமக்கு அறிவிப்பார்
என்றாள். And she saw the light. It was the Word. She knew the Word promised that when Messiah come, he would do those things, and she recognized it. Jesus said, I'm he that speaks to you. She ran into the city and tried to convince others. She said, come see a man who's told me the things I've done. Isn't this the very Messiah?
பாருங்கள், முன்குறிக்கப்பட்ட அந்த வித்து விரைவில் அதை கிரகித்துக் கொண்டது. ஏனெனில் உண்மையாகவே அது ஒரு ஆபிரகாமின் வித்தாயிருந்தது. அவள் அந்த வெளிச்சத்தை கண்டாள். அது வார்த்தையாயிருந்தது. மேசியா வரும்போது இவைகளை செய்வார் என்று வார்த்தை வாக்களித்திருந்தது. அவள் அதை அடையாளம் கண்டுகொண்டாள். இயேசு, உன்னுடன் பேசுகிற நானே அவர் என்றார். அவள் ஊருக்குள்ளே போய் மற்றவர்களை நம்ப செய்ய முயன்றாள். அவள், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், இவர் மேசியா அல்லவா என்றாள். பாருங்கள்,
Now, just a word to our sisters. I've always been considered a woman hater, but I'm not. See? When I was a little kid, I had a sour experience. But I've always had a great respect for a woman that was a woman, a lady. But I have no respect for them that professes to be and not. I like to see a lady, a real genuine lady. She's a gem.
இப்பொழுது நமது சகோதரிகளுக்கு ஒரு வார்த்தை. நான் ஸ்திரீகளை வெறுப்பவன் என்று எப்பொழுதுமே கருதப்பட்டு வருகிறேன். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. பார்த்தீர்களா? நான் சிறுபையனாய் இருந்தபோது எனக்கு ஒரு கசப்பான அனுபவம் உண்டாயிருந்தது. ஆனால் நான் எப்பொழுதுமே ஒரு ஸ்திரீக்குரிய ஸ்தானத்தில் ஒரு பெண்மணியாய் இருக்கும்போது நான் அதிக மதிப்பு கொடுப்பவன். ஆனால் அவ்வாறு இல்லாமல் பாவனை செய்யும் யாரையும் நான் மதிப்பதில்லை. ஒரு பெண்மணியை காண்பது, ஒரு உண்மையான அசலான பெண்மணியை காண்பது எனக்கு பிரியம். அவள் ஒரு முத்து.
In this day when women is perverted, most perverted in these last days, the scripture says so. Why? It's a going out of the age. You remember what was the first perversion? It was a woman.
இந்நாளில் ஸ்திரீகள் தாறுமாறாக்கப்பட்டுள்ளனர். இந்த கடைசி நாட்களில் மிகவும் தாறுமாறாக்கப்பட்டுள்ளனர். வேதம் அவ்வாறு கூறுகிறது. ஏன்? காலம் முடிவடையப் போகின்றது. முதலாவதாக யார் தாறுமாறாய் இருந்தது என்பது உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? ஒரு ஸ்திரீ. அது உண்மை.
And in the last day, we never had this. We've had 6,000 years that ladies tried to remain ladies. Now they try to act like men, put on clothes like men, cut their hair off like men, and so forth. They never did do that in any other age. The Bible predicts this, that they do this in the last days.
கடைசி நாட்களில் தானே. இதற்கு முன்னர் நாம் இப்படி இருந்ததில்லை. 6,000 ஆண்டுகளாக பெண்மணிகள் பெண்மணிகளாகவே தரித்திருக்க முயன்று வந்த நிலையை நாம் உடையவர்களாக இருந்து வந்தோம். இப்பொழுதோ அவர்கள் ஆண்களைப் போல நடக்க முயன்று ஆண்களின் உடைகளை அணிந்து ஆண்களைப் போல தங்கள் தலைமுடியை கத்தரித்துக் கொள்கின்றனர். வேறெந்த காலத்திலும் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. கடைசி நாட்களில் இவர்கள் இப்படி செய்வார்கள் என்று வேதம் முன்னுரைக்கிறது.
And here you are, perversion of women. No wonder the Bible said those that escaped out of Zion shall be glorious in the sight of the Lord in that day. How that those who escaped.
அதை இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள். ஸ்திரீகளின் தாறுமாறான நிலைமை வேதம் கூறியுள்ளதில் வியப்பொன்றுமில்லை. அதாவது, அந்த நாளில் சியோனில் மீதியாயிருந்து தப்பினவர்கள் கர்த்தருடைய பார்வையில் மகிமையாயிருப்பார்கள் என்று உரைத்துள்ளது. பாருங்கள், அவர்கள் எப்படி தப்புவார்கள் என்றும் உள்ளதே.
You say it doesn't make any difference. It does make a difference. Someone said to me not long ago, said, Brother Bram, that little thing don't make a difference. I said it did to Paul. And Paul said, if an angel from heaven come and taught anything else, let him be accursed. Whether it be minister, angel, or bishop, pope, or whatever he is, let him be cursed if anything's contrary to this. That's exactly Galatians 1:8 if you want to read it.
நீங்கள் அது எந்த வித்தியாசத்தையும் உண்டாக்குகிறதில்லை எனலாம். அது ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குகிறது. அண்மையில் ஒருவர் என்னிடம், சகோதரன் பிரணாமே, அந்த சிறு காரியம் ஒரு வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை என்றார். நான், பவுலுக்கு அது வித்தியாசத்தை உண்டு பண்ணினது. பவுல் பரலோகத்திலிருந்து வருகிற தூதன் வேற எதையாவது கற்பித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று கூறியுள்ளான். அவர்கள் போதகராயிருந்தாலும் அல்லது தூதனாயிருந்தாலும் பேராயராயிருந்தாலும் போப்பாண்டவராயிருந்தாலும் அல்லது யாராயிருந்தாலும் இதற்கு முரணான ஒன்றை போதித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்றேன். பாருங்கள், அது முற்றிலும் உண்மை. நீங்கள் அதை படிக்க விரும்பினால் அது கலாத்தியர் 1:8 உள்ளது.
And he said, well, I don't think so. I've seen women with short hair with just as meat and sweet. I said, that's exactly right. I've seen that also. But that isn't it. See? You've got to come to what the Bible said.
அதற்கவர் நான் நினைக்கவில்லை என்றும் மேலும் குட்டை தலைமுடி உள்ள பெண்கள் சாந்த குணமும் இனிய குணமும் உள்ளவர்களாக நான் கண்டிருக்கிறேன் என்றார். நான், அது முற்றிலும் உண்மை. நானும் கூட கண்டிருக்கிறேன். ஆனால் அதுவல்ல, பாருங்கள், வேதம் என்ன கூறியுள்ளதோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டுமே என்றேன்.
What if God said to Moses, take off your shoes? He said, Lord, I'll just take off my hat instead. You've got to do what God says do. And the trouble of it was, and I think of, what makes me so worried about it, that ministers will put up with such a thing.
தேவன் மோசேயிடம், உன் பாதரட்சைகளை கடத்தி போடு என்று கூறினபோது அவன், கர்த்தாவே, அதற்கு பதிலாக என் தொப்பியை நான் கடத்தி விடுகிறேன் என்று கூறியிருந்தால் எப்படி இருக்கும்? புரிகிறதா? என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் கூறுகிறாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டுமே. ஆனால் அதை குறித்த தொல்லை என்னவென்று நான் நினைப்பது, அதை குறித்து என்னை மிகவும் வருத்தமடைய செய்வது என்னவெனில், ஊழியக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒன்றை பொறுத்துக் கொள்ளுகின்றனரே.
What is it? It shows it's a modern Adam that went with his wife. God wants another Adam. It stands with the Word in Him alone, the Word alone. The Word's right, regardless. Don't go that way.
அது என்ன? ஒரு நவீன ஆதாம் தன் மனைவியுடன் சென்றதையே அது காண்பிக்கிறது. புரிகிறதா? தேவனுக்கு வார்த்தையோடு, அவருக்காக மாத்திரம், வார்த்தையில் மாத்திரம் நிற்கிற மற்றொரு ஆதாமே தேவைப்படுகிறது. என்னவானாலும் வார்த்தை சரியானதாயிற்று, வேறெந்த வழியிலும் செல்லாதீர்கள்.
Never in 6,000 years has it ever been that women ever desired to cut their hair, dress like man, be perverted. We're at the end time. In America, anyone who knows prophecy knows that America is represented by a woman. This is called woman's freedom. Freedom for what? To do as she pleases, sin.
In the 6,000 ஆண்டுகளில் வேற எந்த காலத்திலும் பெண்கள் தங்கள் தலைமுடியை கத்தரித்துக் கொள்ளவும் ஆண்களைப் போல உடுத்திக் கொள்ளவும் தாறுமாறாக்கப்பட்டவர்களாக இருக்கவும் விரும்பினதில்லை. நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். தீர்க்க தரிசனம் அறிந்த எவருமே ஒரு ஸ்திரீ அமெரிக்காவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்பதை அறிவர். இது ஸ்திரீகளினுடைய சுதந்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. என்னத்திற்காக சுதந்திரம்? அவள் விருப்பம் போல் பாவம் செய்யவே.
A woman cannot do what she wants to do. The Bible says not. A woman is a byproduct of a man. She's not even in the original creation. It's exactly right. She's took from a man. Man was both feminine and masculine. He took the feminine spirit and put it in a rib that come from his side.
ஒரு ஸ்திரீ தான் விரும்பினதை அவளால் செய்ய முடியாது, வேதம் செய்ய முடியாது என்றே கூறுகின்றது. ஒரு ஸ்திரீ மனிதனின் ஒரு உபசிருஷ்டியாயிருக்கிறாள். அவள் மூல சிருஷ்டிப்பிலும் கூட இல்லை. அது முற்றிலும் உண்மை. அவள் ஒரு மனிதனிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டாள். துவக்கத்தில் மனிதன் ஆணும் பெண்ணுமாக இருந்தான். அவர் பெண்ணின் ஆவியை எடுத்து அவனுடைய விலா எலும்பில் வைத்தார்.
Listen, did you notice when Rebecca went to meet Isaac, when she jumped off the camel, she veiled her face? Why? She was coming to her head.
கவனியுங்கள், ரெபேக்காள் ஈசாக்கை சந்திக்க சென்றபோது அவனை கண்ட மாத்திரத்தில் ஒட்டகத்திலிருந்து கீழே குதித்து தன் முகத்தை முக்காடிட்டுக் கொண்டாள் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? ஏன்? அவள் தன் தலையிடம் வந்து கொண்டிருந்தாள்.
They don't know it. They have to do it anyhow. Did you notice a woman when she gets married, she puts a veil over her face? Why? She's coming to her head. And the church being the bride, should veil herself to any creed. She's coming to her head, the Word. Christ is the Word and He is the head.
அவர்கள் அதை அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் எப்படியும் அதை செய்ய வேண்டும். ஒரு ஸ்திரீ விவாகம் செய்து கொள்ளும் போது தன்னுடைய முகத்தின் மேல் ஒரு முக்காடிட்டுக் கொள்கிறாள் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? ஏன்? அவள் தன் தலையினிடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறாள். சபை மனவாட்டியாயிருக்கிறவள். தன்னை எந்த கோட்பாட்டிற்கு முடிக்கொள்ள வேண்டும்? அவள் தன்னுடைய வார்த்தையாகிய தலையினிடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறாள். கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். அவரே தலையாயிருக்கிறார்.
I was looking over there today with 500 texts, a little better than 500 texts of deep teachings on the Bible. But I just want to stay with Abraham for this meeting somehow.
இப்பொழுது நண்பர்களே, அதன் பேரில் இதை தொடர்ந்து பேச எனக்கு விருப்பமில்லை. நான் இன்று வேதத்தின் ஆழமான போதகங்களை ஒட்டிய 500 அதிகமான வேத வாக்கியங்களை பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த கூட்டத்தில் எப்படியாயினும் ஆபிரகாமில் மாத்திரம் நிலை கொள்ள விரும்புகிறேன்.
You know, I believe the Lord might, if the brethren don't mind, and everybody, I'd like to come back here and hold a revival where you could stay a while, see, where we'd really get down and just, thank you. Thank you.
நீங்கள் பாருங்கள், சகோதரருக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் கர்த்தர் அதை வாக்கி செய்வார் என நான் நம்புகிறேன். எல்லோரும் விரும்பினால் நான் இங்கு திரும்பி வந்து உங்களோடு கொஞ்ச காலம் தரித்திருந்து ஒரு எழுப்புதல் கூட்டத்தை நடத்த எனக்கு பிரியம். பாருங்கள், அப்பொழுது நாம் சற்று நேரம் ஆழ்ந்த கருத்துக்கு சென்று அவைகளை பார்க்கலாம். உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி.
I know there's fish here. I know it, and I love the fish. And you got material to work with, somebody who's honest. Anybody can be wrong. You don't know, I die daily from my wrongs to try to live before Christ. And anybody's big enough and got enough spirit of God to walk up and admit they're wrong and say, I want the right thing. I got a lot of confidence right there. That's truly Abraham's seed.
இங்கு மீன்கள் உள்ளன என்று நான் அறிவேன். எனக்கு அது தெரியும். மீன் பிடிக்க எனக்கு பிரியம். இங்கு உத்தமமான ஒருவருடன் பணிபுரிய போதிய பொருட்கள் உள்ளன. எவருமே தவறாயிருக்க வாய்ப்புண்டு, உங்களுக்கு தெரியாது. நான் அனுதினமும் என் தவறுகளினின்று மறித்து கிறிஸ்துவுக்கு முன்பாக வாழ முயன்று வருகிறேன். தேவனுடைய ஆவியை போதிய அளவில் கொண்டிருந்து நடந்து வந்து தாங்கள் தவறென்று ஒப்புக்கொண்டு நான் சரியான காரியத்தையே விரும்புகிறேன் என்று கூறும் அளவிற்கு எவராகிலும் பெரியவர்களாக இருப்பார்களானால் அங்கேயே எனக்கு அதிக நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது. ஏனெனில் அதுவே உண்மையான ஆபிரகாமின் சந்ததி.
They want to know it. They don't know unless they hear it. But it's got to be heard first. Said, how are we without a preacher? And how can a preacher preach unless God sent him? It's exactly the truth.
அவர்கள் அதை அறிந்து கொள்ள விரும்புகின்றனர். அவர்கள் அதை கேட்டால் ஒழிய அவர்கள் அதை அறிந்து கொள்வதில்லை. ஆனால் அவர்கள் அதை முதலில் கேட்க வேண்டும். நாம் எப்படி ஒரு போதகர் இல்லாமல் தேவன் பிரசங்கியாரை அனுப்பினால் ஒழிய அவரால் எப்படி பிரசங்கிக்க முடியும்? அது முற்றிலும் உண்மை.
Now, notice now, we're going back to Abraham. Now, we better get back on him. So, and carry it on. Can you hear me all right up in the balcony up there? We're nice to see tonight. It's such a nice crowd. You're such lovely people here.
இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது நாம் ஆபிரகாமுக்கு திரும்பி செல்கிறோம். நான் அவனிடம் திரும்பி சென்று அவனை குறித்து பேசுவது நலம். நான் பேசுவது அங்கே மாடியின் முன்பாகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெளிவாக கேட்கிறதா? இன்றிரவு இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜனக்கூட்டத்தை காண்பது அருமையாய் உள்ளது. இங்குள்ள நீங்கள் மிகவும் அருமையானவர்கள்.
I sure was talking to a friend today that come from Canada. The Lord had led me down to a certain place where I had to watch for something to happen. And then standing, this friend, I met him, and he was talking about how the American people were friendly. And I said, yes, and in here some of the predestinated seed of God in and around these places and in this most wicked place.
இன்று கனடாவிலிருந்து வந்துள்ள ஒரு நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தேன். கர்த்தரனை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நடத்தி சென்றார். அங்கு ஒன்று நடைபெற நான் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது அங்கு நின்று கொண்டு இந்த நண்பரை நான் அவரை சந்தித்தேன். அவர் அமெரிக்க மக்கள் எவ்வளவு நட்புத்தன்மை கொண்டுள்ளனர் என்பதை குறித்து என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார். நான், ஆம், மிகவும் பொல்லாங்கான இந்த இடத்திலும் அதை சுற்றிலும் சில முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய வித்துக்கள் உள்ளன என்றேன்.
I don't mean your city here. My city is where I come from is wicked as yours, but the whole world's wicked. But the riffraff has all floated to the west. We know that civilizations travel with it, and where civilization is, there's where sin sets in. That's right.
இங்குள்ள உங்கள் நகரத்தை மாத்திரம் நான் குறிப்பிடவில்லை. என்னுடைய நகரமும் உங்கள் நகரத்துக்கு இடையாக பொல்லாங்காய் உள்ளது. ஆனால் முழு உலகமும் பொல்லாங்கால் நிறைந்துள்ளது. ஆனால் குப்பை அனைத்தும் மிதந்து மேற்கே வந்துவிட்டது. நாம் அதை அறிவோம். நாகரிகமும் அதனுடன் பயணம் செய்துள்ளது. நாகரிகம் எங்குள்ளதோ அங்கு பாவம் உள்ளது. அது உண்மை.
Look at up down here. This is a preacher's graveyard. Right. Look at Los Angeles. Everything and every cult lands right in there, and everybody's got a creed, a doctrine to get the word in there. You can't do it. It's so contaminated. That's right. Demons, devils, right, the seed of Satan. But yet in the midst of all of it, there's some seed in there also.
இங்கு மேலேயும் கீழேயும் பாருங்கள். இது ஒரு பிரசங்கியின் கலரை தோட்டம். அது உண்மை. லாஸ் ஏஞ்சல்ஸை பாருங்கள். எல்லாமே, எல்லா கொள்கைகளுமே இங்குதான் வந்தடைகின்றன. ஒவ்வொருவரும் ஒரு கோட்பாட்டை, ஒரு உபதேசத்தை பெற்றுள்ளனர். அங்கு வார்த்தையை கொண்டு செல்ல உங்களால் முடியாது. அது மிகவும் மாசுபட்டுள்ளதே. அது உண்மை. பிசாசுகள், அது சாத்தானின் இருப்பிடம் ஆயிற்று. ஆனால் அதே சமயத்தில் அவைகளின் மத்தியில் அங்கு சில வித்துக்களும் கூட உள்ளன.
The only thing you can do is scatter the light. And if they see there, it'll come to life as soon as the light strikes it. You just have to sow light, that's all. And He is the evening light. We know that His Word.
நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று வெளிச்சத்தை சிதற செய்வதே. அந்த வெளிச்சத்தில் ஏதாவது ஒரு அங்கு வித்து இருக்குமானால் அந்த வெளிச்சம் பட்டவுடனே அது உயிர் பெறும். நீங்கள் வெளிச்சத்தை விதைக்க வேண்டும், அவ்வளவுதான். அவரே சாயங்கால வெளிச்சமாயிருக்கிறார், அதை அவருடைய வார்த்தையை நாம் அறிவோம்.
Now, last night we left Abraham. I started on the 22nd chapter, but I never got through it because it went to basing back on what Abraham was at the beginning. And we left him last night where God was confirming the covenant with him. Oh, I like that.
இப்பொழுது நேற்றிரவு நாம் ஆபிரகாமை இங்கு விட்டுவிட்டோம். நான் 22 அதிகாரத்தின் பேரில் துவங்கினேன், ஆனால் அதனூடாக சென்று முடிக்கவில்லை. ஏனெனில் ஆபிரகாம் துவக்கத்தில் எப்படி இருந்தான் என்று ஆதாரப்படுத்தி காண்பித்தேன். நேற்று இரவு நாம் தேவன் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை உறுதிப்படுத்தும் இடம் வரைக்கும் வந்து அங்கு அவனை விட்டுவிட்டு சென்று விட்டோம். ஓ, அது எனக்கு மிகவும் பிரியம்.
Carrying the host, making a covenant with Abraham. How we got the when he called Abraham and was going to confirm the covenant to him, he told him to take three-year-old animals and separate them, and we got the three.
பலியை கிடித்து ஆபிரகாமுடன் ஒரு உடன்படிக்கை பண்ணுதல். அவர் ஆபிரகாமை கூப்பிட்டு அவனுடன் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தப் போவதை நாம் எப்படியாய் பார்த்தோம்? அவர் அவனிடம் 3 வயதுள்ள மிருகங்கள் மூன்றினை கொண்டு வந்து அவைகளை நடுவே துண்டிக்கும்படி கூறினார். நமக்கு 3 எண்ணும் எண்ணிக்கை கிடைத்தது.
We don't have time to go into it, Mike. You stay on that one subject right there till in the morning. Wouldn't have it explained. But you just kind of hit the high places and expect the Holy Spirit in this time to reveal the rest of it.
அதற்குள்ளாக செல்ல இப்பொழுது நமக்கு நேரமில்லை. என்னே, அந்த ஒரு பொருளின் பேரில் நாளை காலை வரைக்கும் நாம் நிலைத்திருந்தாலும் அதை முழுவதும் விவரித்து முடித்திருக்க மாட்டோம். ஆனால் அதன் முக்கியமான அம்சங்களை நாம் பார்த்தோம். மற்றவைகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார் என்று எதிர்பார்க்கிறேன்.
Now, how that the perfection, the perfect sacrifice, perfect God perfected in human life, what He was going to do. We know we have, we had God the Father, which was the Almighty Jehovah. Then that was in a pillar of light, took Israel through the wilderness.
இப்பொழுது எப்படி அந்த பரிபூரணம் தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை மானிட ஜீவியத்தில் பரிபூர்ணப்படுத்தினார். நாம் அறிந்து பெற்றுள்ள நமக்கு பிதாவாகிய தேவன் இருந்தார். அவர் தாம் சர்வ வல்லமையுள்ள யெகோவாவாயிருந்தார். அப்பொழுது அவர் ஒளியின் ஸ்தம்பத்தில் இருந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தின் வழியாக நடத்தி சென்றார்.
And that same Jehovah become flesh and dwelt among us in the form of his only begotten son. Created a tabernacle for his own self to dwell in, God manifested in flesh. The fullness of the Godhead bodily dwelt in him. The perfect manifestation.
அதே யெகோவா மாம்சமாகி அவருடைய ஒரே பேரான குமாரனின் உருவில் நமது மத்தியில் வாசம் பண்ணினார். அவர் வாசம் பண்ணுவதற்கென தமக்கென்று ஒரு கூடாரத்தை சிருஷ்டித்துக் கொண்டு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது. பரிபூர்ணமாக வெளிப்படுதல்.
Then through the covenant, the human part of him was taken away, severed, that he might this covenant separate the body that died, the blood that was shed for the remission of sins, and raised it up and set it on his right hand and sent the Spirit back on the day of Pentecost.
அதன் பிறகு உடன்படிக்கையின் மூலம் அவருடைய மானிட சரீரம் எடுக்கப்பட்டு அவருடைய சரீரத்தை இந்த உடன்படிக்கையின் காரணமாக மரிக்கும்படி தேவன் துண்டித்தார். நம்முடைய பாவங்கள் போக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த சரீரத்தை தேவன் எழுப்பி அவருடைய வலது பாரசத்தில் அதை விற்றிருக்க செய்து ஆவியை பெந்தேகோஸ்தே நாளன்று மறுபடியும் அனுப்பினார்.
And that same life that was lived in Christ Jesus has to be lived in the covenant people. Same life, doing the same thing. Jesus said in John 14:12, He that believeth on me, the works that I do shall he also. Now that's either right or wrong. It's got to be right. To me, every word of it is right. Every word is perfectly right. Notice how glorious God works.
கிறிஸ்து இயேசுவுக்குள் வாசம் செய்த அதே ஜீவன் இப்பொழுது உடன்படிக்கையின் ஜனங்களுக்குள் வாசம் செய்து அதே கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். இயேசு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வார் என்று யோவான் 14:12 கூறினார். இப்பொழுது அது உண்மையாக இருக்க வேண்டும் அல்லது தவறாக இருக்க வேண்டும், அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டுமே. என்னை பொறுத்தவரையில் அதன் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையே, ஒவ்வொரு வார்த்தையும் பிழையற்றது. தேவன் எவ்வளவு மகிமையாக கிரியை செய்கிறார் என்பதை கவனியுங்கள்.
And then how that those father like Matthew said, go ye therefore teach all nations, baptize them in the name of the Father, Son and Holy Ghost. See, now Father don't mean we got three gods, we got one God in three offices: fatherhood, sonship, Holy Spirit, same God yesterday, today and forever. It's exactly.
அதன் பிறகு பிதாவை சேர்ந்தவர்கள் மத்தேய், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று கூறினதை எழுதியுள்ளான். பார்த்தீர்களா? இப்பொழுது பிதா, நமக்கு மூன்று கடவுள்கள் உண்டு என்று அர்த்தமல்ல. நமக்கு மூன்று உத்தியோகங்களை வகிக்கும் ஒரே தேவன் இருக்கிறார். பிதாத்துவம், குமாரத்துவம், பரிசுத்தாவி, நேற்றும் இன்றுமென்று மாறாத அதே தேவன். அது முற்றிலும் உண்மை.
Now, notice how glorious that was manifested to Abraham, and how that God in this light went between these pieces, severing them. Just as we talked last night how they made a contract, wrote it out, and then tore it, that they must dovetail. The contract must dovetail.
இப்பொழுது அது எவ்வளவு மகிமையாக ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று கவனியுங்கள். அந்த தேவன் இந்த அக்கினி ஜுவாலையில் எப்படி அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போனார்? அந்த விதமாக அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ளும் போது அதை எப்படி எழுதி இரண்டாக கிடிப்பார்கள் என்றும், அந்த இரண்டு துண்டுகளும் ஒன்றாக இணைய வேண்டும் என்றும் நாம் நேற்றிரவு பார்த்தோம். அந்த ஒப்பந்தம் ஒன்றாக இணைய வேண்டும்.
Now you see, friends, that's what I'm trying to say. Even among our Pentecostal people, there is becoming this devil of intellectual, trying to make people. Now, I believe in all the gifts of God. I believe in shouting. I believe in speaking with tongues. I believe in all the things that God said. But yet you cannot rely upon any of those things being the why you got the Holy Ghost. See, your life has to go with it. See? You're by your fruits you are known. See?
இப்பொழுது நீங்கள் பாருங்கள் நண்பர்களே, இதைத்தான் நான் கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நமது பெந்தேகோஸ்தே ஜனங்களிடையேயும் கூட இந்த மானிட ஞானம் என்னும் பிசாசு காணப்பட்டு ஜனங்களை, எனக்கு தேவனுடைய வரங்கள் அனைத்திலும் விசுவாசம் உண்டு, எனக்கு கூச்சலிடுதலில் நம்பிக்கை உண்டு, எனக்கு அந்நிய பாஷைகள் பேசுவதில் நம்பிக்கை உண்டு, தேவன் கூறியுள்ள எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பரிசுத்தாவை பெற்றுள்ளதன் அத்தாட்சியாக இவைகளின் பேரில் நீங்கள் சார்ந்திருக்க முடியாது. பாருங்கள், உங்கள் வாழ்க்கை அதனுடன் ஒத்துப்போக வேண்டும். புரிகிறதா? உங்களுடைய கனிகளினால் நீங்கள் அறியப்படுகின்றீர்கள். பார்த்தீர்களா?
And those are the things that worries me today, because I see my own church, the Pentecostal church, becoming that form of godliness, getting away from truth and bringing the truth of the word to them. They back off from it.
இன்றைக்கு இந்த காரியங்கள் தான் என்னை கவலைக்கிடமாக்குகின்றது. ஏனெனில் என் சொந்த சபை பெந்தேகோஸ்தே சபை தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு சத்தியத்தை விட்டு விலகுகிறதை நான் காண்கிறேன். அவர்களிடம் வார்த்தையின் சத்தியத்தை நாம் கொண்டு வந்தாலும் அவர்கள் புறமுதுகு காண்பித்து சென்று விடுகின்றனர்.
Then ask them, come sit with me. They won't do it. See, it shows there's something wrong. That's what worries me. As not as I'm against my church, I'm...
அவர்களிடம் என்னுடன் வந்து உட்காருங்கள் என்று கூறினாலும் அவர்கள் செய்வதில்லை. பாருங்கள், ஏதோ தவறுள்ளது என்பதை அது காண்பிக்கின்றது. அதுதான் என்னை கவலையில் ஆழ்த்துகிறது. இப்பொழுது என் சபைக்கு விரோதமாக நான் இருக்கிறேன் என்றல்ல.
If I love Christ, it'd be a lot more better for me to brag on his church than it would be brag on him. Because I would rather you brag on my children than to brag on me.
நான் கிறிஸ்துவில் அன்பு கூர்ந்தால் அவரை குறித்து பெருமையாக பேசுவதை காட்டிலும் அவருடைய சபையை குறித்து பெருமையாக பேசுவது சிறந்ததாயிருக்கும். ஏனெனில் என்னை குறித்து நீங்கள் பெருமையாக பேசுவதை காட்டிலும் என் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பெருமையாக பேசுவதையே நான் விரும்புவேன்.
And remember, I've often thought, if I had 2 drops of the literal blood of Jesus in a charger, how I would hold that I didn't spill it. I'd walk real careful. But tonight I've got greater than that in his sight. I've got the purchase of his blood.
ஞாபகம் கொள்ளுங்கள், நான் அடிக்கடி நினைத்திருக்கிறேன், என்னிடம் இயேசுவின் ரத்தம் இரு துளிகள் ஒரு குப்பியில் இருக்குமானால் அதை கீழே சிந்தாதபடிக்கு எப்படி நான் அதை பிடித்துக் கொள்வேன்? அப்பொழுது நான் உண்மையாகவே கவனமாய் நடப்பேன். ஆனால் இன்றிரவு அவருடைய பார்வையில் அதை காட்டிலும் பெரிதான ஒன்று என்னிடம் உள்ளது. அவருடைய ரத்தத்தினால் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டதை நான் பெற்றுள்ளேன்.
See, he shed his blood for you. And here I am as a minister tonight holding or pointing you your eternal destination. So I'm not going to refer to any creed or any dogma. It's got to be the word. Because that's the thing that's going to last.
பாருங்கள், அவர் உங்களுக்காக தமது ரத்தத்தை சிந்தினார். இதோ நான் இங்கு இன்றிரவு ஒரு போதகராக நின்று கொண்டு அதை பற்றி பிடித்துக் கொண்டு இல்லை, நீங்கள் செல்ல வேண்டிய நித்திய இடத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே நான் எந்த கோட்பாட்டையோ அல்லது எந்த கொள்கையோ குறிப்பிடப் போவதில்லை. அது வார்த்தையாக இருக்க வேண்டும், ஏனென்றால் அது மாத்திரமே நிலைத்திருக்கப் போகிறது.
My faith is built on the Word, and Christ is the Word. And if Christ be made the Word, then the Word is made manifest right among us. It's got to be.
என் விசுவாசம் வார்த்தையின் மேல் கட்டப்பட்டுள்ளது. கிறிஸ்துவே வார்த்தையாக இருக்கிறார். கிறிஸ்து வார்த்தையாக இருந்தால் அப்பொழுது வார்த்தையானது நமது மத்தியில் வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்கள், அது அப்படித்தான் இருக்க வேண்டுமே.
Now, therefore, I believe that God of the Old Testament, all that he was, he poured into Jesus, his son. And all that Jesus of the New Testament was, he poured into the church that he purchased with his own blood.
இப்பொழுது எனவே பழைய ஏற்பாட்டின் தேவன் அவருக்கு இருந்த அனைத்தையும் தமது குமாரனாக இயேசுவுக்குள் ஊற்றினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டின் இயேசு தமது அனைத்தையும் தமது சொந்த ரத்தத்தினால் கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட சபைக்குள் ஊற்றினார். பாருங்கள்,
a little while and the world cosmos there, the world order will see me no more, yet ye shall see me, ye the church, for I will be with you, even in you, to the end of the world.
இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் காஸ்மாஸ் அங்கே, அதாவது உலக ஒழுங்கு என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், நீங்கள் சபை, ஏனெனில் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் உலகத்தின் முடிவு பரிந்து இருப்பேன்.
Then the life, that contract, that spirit that was took out of Christ the Calvary is brought back and poured down upon the people, the seed of Abraham. That God made the promise to. Remember, it wasn't to all his seeds, but the seed.
அப்பொழுது அந்த ஜீவன், அந்த ஒப்பந்தம், கல்வாரியில் கிறிஸ்துவிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஆவி ஜனங்களின் மேல், தேவன் வாக்களித்துள்ள ஆபிரகாமின் சந்ததியின் மேல் ஊற்றப்படுகின்றது. ஞாபகம் கொள்ளுங்கள், அது அவனுடைய எல்லா சந்ததிகளுக்கும் அல்ல, ஆனால் அந்த சந்ததிக்கே.
Now there's a doctrine of predestination which is rotten, nonsense. But there really is a true predestination. God, by foreknowledge, could predestinate because he has foreknowledge. God's not willing that any should perish, but being the infinite God knew that who would perish and who would not.
முன்குறிக்கப்படுதலை குறித்த ஒரு உபதேசம் இப்பொழுது நினைவு வருகின்றது. அது அர்த்தமற்ற அழுகிப்போன ஒன்று. ஆனால் உண்மையான முன்குறிக்கப்படுதல் என்ற ஒன்று உண்மையாகவே உண்டு. தேவன் முன்னறிவுடையவராயிருக்கிறபடியால் அவரால் முன்னறிவினால் முன்குறிக்க முடிந்தது. ஒருவரும் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் தேவன் முடிவற்றவராயிருக்கிறபடியால் யார் அழிந்து போவார்கள் என்றும் யார் அழிந்து போக மாட்டார்கள் என்றும் அறிந்திருந்தார்.
That's when he said before Isaac or before Jacob or Esau was born, he hated Esau and loved Jacob. His foreknowledge let him know that Esau was a shyster. And he let him know that Jacob respected that birthright. Regardless of how he got it, he wanted it.
அதனால்தான் ஈசாக்கிற்கு முன்பே இல்லை, யாக்கோவும் ஏசாவும் பிறப்பதற்கு முன்பே அவர் ஏசாவை வெறுத்து யாக்கோப்பை நேசித்தேன் என்று அவர் கூறினார். ஏசா பின்வாங்குபவன் என்பதை அவருடைய முன்னறிவு அவரை அறிய செய்தது. யாக்கோபு சிரேஷ்டபுத்திர பாகத்தை மதிக்கிறவன் என்றும் அவருடைய முன்னறிவு அவரை அறிய செய்தது. யாக்கோபு சிரேஷ்டபுத்திர பாகத்தை எப்படி பெற்றுக் கொண்டாலும் கவலை இல்லை, அது அவனுக்கு வேண்டும் என்றும் விரும்பினான்.
Now both boys, twins, born from the same holy mother and father. But one was a renegade and the other was a believer. Now God by his foreknowledge knew that.
இப்பொழுது இரு பையன்களும் இரட்டை பிறவிகள், ஒரே பரிசுத்தமான தாய் தகப்பருக்கு பிறந்தவர்கள். ஆனால் ஒருவன் துரோகியாயிருந்தான், மற்றவன் ஒரு விசுவாசியாயிருந்தான். இப்பொழுது தேவன் தமது முன்னறிவினால் இதை அறிந்திருந்தார்.
Now God by foreknowledge, he doesn't set his business like you wouldn't do your business that way on a loose leaf like that. God knew by foreknowledge who would be saved. So he sent Jesus to catch those who he foresaw would be saved. Read Ephesians the first chapter and you'll see it. See?
இப்பொழுது தேவன் தமது முன்னறிவினால் அவர் தமது பணியை அவ்வாறு செய்கிறதில்லை. உங்கள் பணியை நீங்கள் அந்த விதமாக பொறுப்பற்ற முறையில் செய்ய மாட்டீர்கள். தேவன் முன்னறிவினால் யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அறிந்திருந்தார். எனவே அவர் யார் முன்னறிவினால் ரட்சிக்கப்படுவார்கள் என்று முன்னறிந்தவர்களை பிடிக்கவே இயேசுவை அனுப்பினார். எபேசியர் முதலாம் அதிகாரத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். புரிகிறதா?
Now, there, then he sends down his gospel and sows it. Sends down his spirit to make it alive. Now, they'll both grow in the same field. Hebrews 6 tells us that. That the rain comes off, Jesus said, upon the earth. And you notice in there, to prepare to dress the earth, but thorns and thistles, which is nigh unto rejection, whose end is to be burned. Find it?
இப்பொழுது அங்கே, ஆகையால் அவர் தமது சுவிசேஷத்தை அனுப்பி அதை விதைக்கிறார். அவர் உயிர் பெற செய்ய அவர் தமது ஆவியை அனுப்புகிறார். இப்பொழுது இரண்டுமே ஒரே வயலில் விளையும். எபிரேயர் 6 அதிகாரம் அந்த மழையானது அடிக்கடி பெய்கிறது என்பதை நமக்கு போதிக்கிறது. இயேசுவும் பூமியின் மேல் பெய்கிறதை கூறினார். அது நிலத்தில் உள்ளவைகளை விளைய செய்கிறது. ஆனால் முள்செடிகளும் முள்பூண்டுகளும் தகாததாயும் புறக்கணிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கின்றன. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று அங்குள்ளதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதை கண்டீர்களா?
Now remember, you take a wheat field. You people raise wheat here. And here's a drought come on. Here's creepers or weeds that you have here, some known weed. Growing up in the field, the creepers in the field, the milkweeds in the field, the thistles in the field, and the wheat's in the field. They're both thirsty. And the rain comes not for the weed, but for the wheat. But that little weed will stand right up and rejoice just as much as the wheat will. But by their fruits you are known.
இப்பொழுது நினைவிருக்கட்டும், ஒரு கோதுமை வயலை நாம் எடுத்துக்கொள்வோம். இங்குள்ள ஜனங்களாகி நீங்கள் கோதுமை பயிரிடுகின்றீர்கள். இங்கு ஒரு வறட்சி உண்டாகிறது. இங்கு நீங்கள் படரும் கொடிகளை இல்லை களைகளை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் அறிந்த சில களைகள் வயலில் விளைந்துள்ளன. படரும் கொடிகள் வயலில், வட்ட வடிவில் உள்ள பால்வீச்சுக்கள் வயலில், நெருஞ்சில்கள் வயலில் விளைந்துள்ளன. வயலில் கோதுமையும் விளைந்துள்ளது. அவைகள் இரண்டுமே தாகமாயுள்ளன. மழை களைகளுக்காக பெய்யவில்லை, ஆனால் கோதுமைக்காக பெய்கிறது. ஆனால் மழை பெய்யும் போது கோதுமை எவ்வளவாக கலிகூறுமோ அவ்வளவாக அந்த களையும் கலிகூறும். ஆனால் அவர்களுடைய கனிகளினால் நீங்கள் அறிவீர்கள்.
The same spirit falls upon a hypocrite and he'll shout and carry on like the rest of them. But his life is what proves what he is. And we're relying too much on sensation.
அதே ஆவி ஒரு மாய்மாலக்காரனின் மேல் விழுகின்றது. அவன் மற்றவர்களைப் போலவே கூச்சலிட்டு உணர்ச்சி வசப்படுகிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை அவன் யார் என்பதை நிரூபிக்கிறது. பாருங்கள், நாம் உணர்ச்சியின் மேல் அதிகமாக சார்ந்து கொண்டிருக்கிறோம்.
And today the field is full of all kinds of sensations, every kind of a unscriptural sensation and everything else. Certainly. But we got to come back to the word, the truth of the word. The word, what it said.
இன்று நிலமானது எல்லா வகையான உணர்ச்சி வசப்படுதல்களினாலும் வேத ஆதாரமற்ற உணர்ச்சி வசப்படுதலினாலும் மற்றவைகளினாலும் நிறைந்துள்ளன, நிச்சயமாக. ஆனால் நாமோ வார்த்தைக்கு, வார்த்தையின் சத்தியத்துக்கு திரும்பி வர வேண்டும். வார்த்தை அது என்ன கூறியுள்ளதோ அதற்கே.
Now, God telling Abraham that through him, the third covenant and the only covenant, Jesus only was a confirmation of the covenant that he made with Abraham. The royal seed, spirit seed.
இப்பொழுது தேவன் ஆபிரகாமிடம் அவன் மூலமாய் மூன்றாம் உடன்படிக்கையை, ஒரே உடன்படிக்கையை கூறினார். இயேசு மாத்திரமே தேவன் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையின் ஒரு உறுதிப்படுத்தலாயிருந்தார். ராஜரீக சந்ததி, ஆவியின் சந்ததி.
And you precious Catholic friends of mine, when you say Hail Mary, Mother of God, aren't you ashamed? How could Mary be a mother of God? She could not be.
என்னுடைய விலையேற்ற கத்தோலிக்க நண்பர்களாகிய உங்களுக்கு இதை கூறுகிறேன். நீங்கள் தேவனுடைய தாயாகிய மரியாளே வாழ்க என்று கூறும்போது நீங்கள் வெட்கமடையவில்லையா? மரியாள் எப்படி தேவனுடைய ஒரு தாயாக இருக்க முடியும்? அவள் இருக்க முடியாது.
You say, well, I was talking to someone the other day, they different. They said that Jesus was the seed of Mary. If he was the seed of Mary, before the seed could come down through the tube, there had to be a sensation to bring it. Then you're making Jehovah. You see what you're making him do?
நீங்கள் கூறலாம், பாருங்கள், நான் அன்று நாள் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தேன். அவர்கள் கருத்து வேற்றுமை கொண்டவர்கள். இயேசு மரியாளின் வித்தா இருந்தார் என்று அவர்கள் கூறினர். அவர் மரியாளின் வித்தா இருந்தாரானால் அந்த குழாயின் வழியாக வித்து வருவதற்கு முன்பு அதை தோன்ற செய்ய உணர்ச்சி வசப்படுதல் உண்டாயிருக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் யெகோவாவை, நீங்கள் அவரை என்னவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா?
God the creator created both the egg and the blood cell and brought forth the tabernacle that man had nothing to do with. It was God alone. Right.
தேவன் சிருஷ்டிகர். தேவன் முட்டை ரத்தானு இவ்விரண்டையும் சிருஷ்டித்து ஒரு குடாரத்தை தோன்ற செய்தார். அதில் மனிதருக்கு எவ்வித தொடர்பும் கிடையாது. அது தேவனாய் மாத்திரமே இருந்தது. அது உண்மை.
She was a good woman. Certainly, there's many good ones sitting here tonight. And when God gets you using anything, it's off the scene and she's not a mediator. She's no mother of God. She's a good, sainted woman. And glory because she served the purpose of God. And every woman in here has the same opportunity, maybe not the same way, but to serve God. God will use you.
மரியாள் ஒரு நல்ல ஸ்திரீயாக இருந்தாள். நிச்சயமாக இன்றிரவு அநேக நல்லவர்கள் இங்கு அமர்ந்துள்ளனர். தேவன் ஏதாவது ஒன்றை உபயோகித்து முடித்து விட்டால் அது காட்சியை விட்டு விலகிவிடுகின்றது. அவள் ஒரு மத்தியஸ்தர் அல்ல. அவள் தேவனுடைய தாய் அல்ல. அவள் நல்லவள். பரிசுத்தமாக்கப்பட்ட ஸ்திரீயாய் மகிமையில் உள்ளாள். ஏனெனில் அவள் தேவனுடைய நோக்கத்திற்கு சேவை புரிந்தாள். இங்குள்ள ஒவ்வொரு ஸ்திரீக்கும் தேவனை சேவிக்க அதுபோன்ற ஒரு தருணம் உள்ளது. அதே விதமாக இல்லாமல் இருக்கலாம். பாருங்கள், தேவன் உங்களை உபயோகிப்பார்.
But the child belonged to God. Yeah, he was a creator of both egg and the hemoglobin. And the hemoglobin, of course, come from the male sect, and he was a creator of that.
அவர் அவளை ஒரு இன்குபேட்டர் கருவியாக மாத்திரம் உபயோகித்தார். ஆனால் அந்த பிள்ளை தேவனுக்கு சொந்தமானது. ஆம், அவர் முட்டை செந்நிற ரத்த அணுக்கள் இவ்விரண்டையும் சிருஷ்டித்தார். செந்நிற ரத்த அணுக்கள் நிச்சயமாகவே ஆண் இனத்திலிருந்து மாத்திரமே வர முடியும். அவர் அதனுடைய சிருஷ்டிகராயிருந்தார்.
Brought this baby without any sensation, no more than the Holy Ghost overshadowing her and creating in her womb this blood cell and egg that brought forth the man Christ Jesus.
மரியாள் எவ்வித உணர்ச்சியும் இன்றி இந்த குழந்தையை பிறப்பித்தாள். பரிசுத்த ஆவி அவளை நிழலிட்டு அவளுடைய கர்ப்பத்தில் இந்த ரத்த அணுவையும் முட்டையும் சிருஷ்டித்து அது கிறிஸ்து இயேசு என்னும் மனிதனை தோன்ற செய்ததே என்று வேறல்ல.
That was a covenant that God was writing with, that when God was made human among us, then he was tore apart. See, the three of them, three-year-old, then tore apart, and God took one part of it home with him and sent the other part down here.
தேவன் எழுதிக் கொண்டிருந்த உடன்படிக்கை அதுவேயாகும். அதாவது தேவன் நமது மத்தியில் மனிதனாக்கப்பட்ட போது அப்பொழுது அவர் துண்டிக்கப்பட்டார். பாருங்கள், அப்பொழுது மூன்று வயது உள்ள அவைகள் மூன்று துண்டிக்கப்பட்டன. தேவன் அதனுடைய ஒரு பாகத்தை தம்முடன் வீட்டுக்கு கொண்டு சென்று மற்ற பாகத்தை இங்கு கீழே அனுப்பினார்.
Now when the body meets again, it'll have to be the same life that governed that body will have to be the same life govern this body. Amen. And he was the Word. And he is the Word. Amen. The works that the Word did then does the same thing today. He is the Word, the eternal Word. God's Word is eternal.
இப்பொழுது சரீரம் அதை மீண்டும் சந்திக்கும் போது அந்த சரீரத்தை எந்த ஜீவன் ஆட்கொண்டதோ அதே ஜீவன் இந்த சரீரத்தை ஆட்கொள்ள வேண்டும். அவர் வார்த்தையாயிருந்தார். அவர் வார்த்தையாயிருக்கிறாரே. பாருங்கள், அன்று வார்த்தை செய்த அதே கிரியைகளை இன்றும் செய்து வருகிறது. அவர் வார்த்தையாயிருக்கிறார், நித்திய வார்த்தையாயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நித்தியமாய் உள்ளது.
All right. Now, what was he doing? Making a way, showing, know that Israel, the natural seed, would reject him, but knowing that the royal seed, not from the sexual affair with Sarah, but from the faith that Abraham had that brought forth Christ, that's the royal seed of all nations. The mixed, the bride coming out of all nations. Abraham, a father of nations, not because he had the lived with his wife Sarah and brought forth the son, but because he believed the word. Amen. That's it.
சரி, இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஒரு வழியை உண்டாக்கிக் கொண்டிருந்தார் என்பதையே காண்பிக்கிறது. அவருடைய மாம்ச பிரகாரமான சந்ததியாகிய இஸ்ரவேலர் அவரை புறக்கணிப்பார்கள் என்று அறிந்திருந்தார். ஆனால் ராஜரீக சந்ததியோ, அது சாராளுடன் இனச்சேர்க்கையின் மூலம் தோன்றிய சந்ததி அல்ல. ஆனால் ஆபிரகாம் கொண்டிருந்த விசுவாசம் கிறிஸ்துவை தோன்ற செய்தது. அதுவே சகல ஜாதிகளின் ராஜரீக சந்ததி. சகல ஜாதிகளிலிருந்து மனவாட்டி வந்து ஒன்று சேருவாள். ஆபிரகாம் சகல ஜாதிகளுக்கும் ஒரு தகப்பன். அவன் தன் மனைவியாகிய சாராளுடன் வாழ்ந்து மகனை தோன்ற செய்ததனால் அல்ல, ஆனால் அவன் வார்த்தையை விசுவாசித்த காரணத்தால். ஆமேன். அதுதான் இது.
Now, we find after this great experience, now we're coming over to the 17th chapter. We'll go try to get to the 22nd if possible. The 17th chapter.
இதற்கு பிறகு, இந்த மகத்தான அனுபவத்துக்கு பிறகு, இப்பொழுது நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது நாம் 17 அதிகாரத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். கூடுமானால் நாம் 22 அதிகாரத்துக்கு செல்ல முயற்சிக்கப் போகிறோம். 17 அதிகாரம்.
Do you love the journey with Abraham? I just love to watch it because why? Everything that he did was a perfect type of the church. You believe that? Notice, all the scriptures type it.
ஆபிரகாமுடன் செய்து கொண்டிருக்கும் பயணம் உங்களுக்கு பிரியமா? அதை கூர்ந்து கவனிக்க எனக்கு பிரியம். ஏன் தெரியுமா? அவன் செய்த ஒவ்வொன்றும் சபைக்கு பரிபூர்ண முன்னடையாளமாக இருந்தது. அதை நீங்கள் நம்புகிறீர்களா? கவனியுங்கள், வேத வாக்கியங்கள் அனைத்துமே அதற்கு முன்னடையாளமாய் உள்ளன.
Look at Joel. Said it shall come to pass in the last days that God would pour out His Spirit. How that there would come a canker worm and eat up His church. What the palmer worm left, the canker worm, and the canker worm, the caterpillar. And it's the same bug, same insect in four different stages.
யோவேலை பாருங்கள், அவன் கடைசி நாட்களில் தேவன் தமது ஆவியை ஊற்றுவார் என்றான். எப்படி ஒரு பச்சைப்புழு தோன்றி அவருடைய சபையை தின்று போடும் என்றானே. பச்சைப்புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. அது அதே பூச்சி. நான்கு வெவ்வேறு கட்டங்களில் வளரும் ஒரே புழுதான்.
Each one eat a part. Here come the old caterpillar or the canker worm and eat the bark off, and the other eat the fruit off, and then they'll come along the others and suck the life out of it.
ஒவ்வொன்றும் ஒரு பாகத்தை தின்று விட்டது. இதோ பச்சைப்புழு வந்து பட்டையை தின்று போட்டது, மற்றது வந்து கரியை தின்று போட்டது, பின்பு மற்றவை தோன்றி மரத்தில் உள்ள சத்தை உறிஞ்சி விட்டன.
That's when Christ, that tree that was in the Garden of Eden. There were two trees in the Garden of Eden. These two trees were set there for birth purpose. And when Eve, she was the tree of death if she was touched, and Christ was the tree of life. Now, by the woman comes death. By the man come life.
அது எப்பொழுது என்றால், கிறிஸ்துவே ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த மரமாய் இருந்தாரே. ஏதேன் தோட்டத்தில் இரண்டு மரங்கள் இருந்தன. இவ்விரு மரங்களும் ஒரு பிறப்பின் நோக்கத்துக்காக அங்கு வைக்கப்பட்டிருந்தன. ஏவாள், அவள் தொடப்பட்டால் அவள் மரணத்தின் விருட்சமாயிருந்தாள். கிறிஸ்து ஜீவ விருட்சமாயிருந்தார். இப்பொழுது ஸ்திரீயின் மூலம் மரணம் தோன்றினது, இந்த மனிதனின் மூலம் ஜீவன் உண்டாகிறது.
Now when he stood here talking to the Jews, he said, our fathers eat manna in the wilderness for 40 years. He said, and they're every one dead. But I am the bread of life, tree of life, that come from God out of heaven, that a man eats this bread and shall never die.
இப்பொழுது அவர் அங்கு நின்று யூதர்களுடன் பேசின போது அவர், நான் உங்களுடைய என்றார். அவர்கள், எங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை 40 ஆண்டுகளாக புசித்தார்கள் என்றனர். அவர், ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்தார்களே, ஆனால் நானே வானத்திலிருந்து தேவனிடமிருந்து இறங்கின ஜீவ அப்பம், ஜீவ விருட்சம். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்னென்றைக்கு மரியாமலும் இருப்பான் என்றார்.
God put seraph in their garden, that tree, that no one would touch it. Now he's got seraphims out trying to drive him into the tree. Them day they seen the vision. They wanted to the tree to get back without an atonement. But now after the atonement's made, the devil's blind and turning this way from the tree.
அந்த விருட்சத்தை யாரும் தொடாதபடிக்கு தேவன் சேராபின்களை அங்கு வைத்து அதை காவல் செய்தார். இப்பொழுதோ அவர் சேராபின்களை வெளியே நிறுத்தி அவர்களை விருட்சத்தினிடம் ஓட்டிக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய நாட்களில் அவர்கள் தரிசனம் கண்டனர். பாவநிவர்த்தி செலுத்தப்படாமலே அவர்கள் ஜீவ விருட்சத்தை அடைய முயன்றனர். ஆனால் இப்பொழுது பாவநிவர்த்தி செலுத்தப்பட்டு விட்ட பிறகு பிசாசு அவர்களுடைய கண்களை குருடாக்கி அவர்கள் ஜீவ விருட்சத்தை அடையாதபடிக்கு மறுபக்கம் விரட்டி அடிக்கிறான்.
Notice, when Christ came on earth, he was God's perfect tree. David saw him in the first psalm, said, tree planted by the rivers of water. Many rivers, one water. Many gifts, same spirit. His leaves shall not wither.
கவனியுங்கள், கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது அவர் தேவனுடைய பரிபூர்ண மரமாயிருந்தார். தாவீது அவரை கண்டு அவர் நீர்க்கால் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் என்று முதலாம் சங்கீதத்தில் கூறினான். அநேக ஆறுகள் ஒரு தண்ணீர், அநேக மரங்கள் ஒரே ஆவி, அவருடைய இலைகள் உதிர்வதில்லை.
But when he come on earth, what happened? The Roman power cut that tree down and hung him on a man-made tree. Then God raised that tree up and set it at the right hand and sent the Spirit back to make a bride for him like Adam should have had in the Garden of Eden.
அவர் பூமிக்கு வந்தபோது என்ன நடந்தது? ரோம ஆதிக்கம் அந்த மரத்தை வெட்டி அவரை மனிதரால் உண்டாக்கப்பட்ட மரத்தில் தூக்கி போட்டது. பிறகு தேவன் அந்த மரத்தை எழுப்பி வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து அவருக்காக ஒரு மனவாட்டியை உண்டாக்க ஆவியை திரும்ப அனுப்பினார். ஆதாம் அப்படிப்பட்ட ஒருவளை ஏதேன் தோட்டத்தில் பெற்றிருக்க வேண்டும்.
And when that tree started off, it was a Pentecostal tree. We hear the Pope saying, all the churches come back to the mother church, to the beginning. Come back to Rome. I want one historian, one minister, or somebody to stand, look me in the face, and show me that the church began at Rome. The church began in Jerusalem on the day of Pentecost. That's true.
அந்த மரம் துவக்கத்தில் பெந்தேகோஸ்தே மரமாக இருந்தது. போப்பாண்டவர், சபைகளே எல்லோரும் தாய் சபைக்கு திரும்ப வாருங்கள், துவக்கத்துக்கு வாருங்கள், ரோமாபுரிக்கு திரும்ப வாருங்களே என்று கூறுவதை நாம் கேட்கிறோம். யாராகிலும் ஒரு சரித்திரக்காரர், ஒரு போதகர் அல்லது வேறு எவராகிலும் எழுந்து நின்று என் முகத்துக்கு நேராக நோக்கி சபை ரோமாபுரியில் துவங்கினது என்று எனக்கு காண்பிக்கட்டும். சபை பெந்தேகோஸ்தே நாளில் எருசலேமில் துவங்கினது, அங்கேதான்.
But the church began at Pentecost, God raising up a bride tree for Christ, with the same Spirit was in Christ raising up a bride tree.
300 ஆண்டுகளுக்கு சற்று கழித்து ஸ்தாபனம் ரோமாபுரியிலும் துவங்கிறது. ஆனால் சபையோ பெந்தேகோஸ்தே நாளில் துவங்கிறது. தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவியைக் கொண்டு கிறிஸ்துவுக்கு மனவாட்டி மரம் ஒன்றை எழுப்பினார்.
And what happened? When it got to begin growing, the Roman bug got on it and began to break it off. What the palmer worm left, the caterpillar eat till it went plumb to the stump. But God said, I will restore, saith the Lord, that tree is going to come forth again, for the bride tree is coming after the bride.
என்ன நடந்தது? அது வளரத் தொடங்கின போது ரோம பூச்சி அதிலேறி அதை அரித்து போட ஆரம்பித்தது. பச்சைப்பூடு விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்று முடிவில் அடிமரம் மாத்திரம் விடப்பட்டது. ஆனால் தேவன், நான் திரும்ப அளிப்பேன் என்று உரைத்தார். அந்த மரம் திரும்ப வளரப்போகிறது. ஏனெனில் மணவாளர் மரம் மணவாட்டியை தேடி வரப்போகின்றது.
Up come Luther. What did he do? Following justification. That's exactly the way the church come in. John preaching justification. In come Christ preaching sanctification. St. John 17:17, sanctify them through the truth, Father. Thy word is truth. Now he was the word. That's right. He was the sacrifice.
லூத்தர் தோன்றினார். அவர் என்ன செய்தார்? அவர் நீதிமான் ஆக்கப்படுதலை பின்பற்றினார். அதே விதமாகத்தான் சபை தோன்றினது. யோவான் ஸ்நானகன் நீதிமான் ஆக்கப்படுதலை பிரசங்கித்தான். கிறிஸ்து வந்து பரிசுத்தமாக்கப்படுதலை பிரசங்கித்தார். எபிரேயர், நான் பரிசுத்த யோவான் 17:17 குறிப்பிடுகிறேன். பிதாவே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அவர் வார்த்தையாய் இருந்தார், அது உண்மை. அவரே பலியாய் இருந்தார்.
Then on the day of Pentecost with the Holy Ghost, justification, sanctification, and when the tree received the baptism of the Holy Ghost, it was a full bride tree.
பிறகு பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியாக வந்தார். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், அந்த மரம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றபோது அது ஒரு முழு மனவாட்டி மரமாய் இருந்தது.
The Romans eat it down just as it went out and come up. And as it began to come up through Luther, what after Luther's death, they organized it. What did the husband do? Prune the old dead vines off.
ரோமர்கள் அதை தின்று போட்டனர். அது எவ்விதமாக அரிக்கப்பட்டதோ அதே விதமாக அது வளருமே. அது லூத்தரின் மூலம் மேலே வளர்த்து தொடங்கினது. என்ன நடந்தது? லூத்தரின் மரணத்துக்கு பின்பு அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டனர். கணவர் என்ன செய்தார்? பழைய செத்துப்போன கிளைகள் அனைத்தையும் மரத்திலிருந்து வெட்டி எடுத்து சுத்தப்படுத்தினார்.
Away she went farther, the heart of the tree growing. It's a predestinated tree. That seed's laying there. It's got to come. And up it come again. And Wesley started, and they had a great revival under sanctification. What happened? He pruned it off again when they organized. Never did an organization ever rise. Never one ever fell. It ever come back again.
And the maram valare. மரத்தின் மையப்பகுதியும் தொடர்ந்து வளர்ந்தது. அது ஒரு முன்குறிக்கப்பட்ட மரமாயிற்றே. அந்த வித்து அங்கு கிடந்திருந்தது. அது வளர்ந்து வர வேண்டுமே. அது மறுபடியும் வளர்ந்து வெஸ்ட்லி தொடங்கினார். அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுதலின் கீழ் ஒரு மகத்தான எழுப்புதலை பெற்றிருந்தனர். என்ன நடந்தது? அவர்களை ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்ட போது அவர் மறுபடியும் கிளைகளை நறுக்கி சுத்தம் செய்தார். ஸ்தாபனம் எக்காலத்தும் வளர்ந்ததில்லை. விழுந்து போன ஒரு ஸ்தாபனம் மறுபடியும் தடை தோங்கினதில்லை.
What did he do? Organize. What did God do? Pruned it off. But what did he say? I will restore, saith the Lord.
பின்பு பெந்தேகோஸ்தையினர் வரங்கள் புதுப்பிக்கப்படுதலுடன் தோன்றினர். அது என்ன செய்தது? ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டது. தேவன் என்ன செய்தார்? கிளைகளை நறுக்கி சுத்தம் செய்தாரே. ஆனால் அவர் என்ன கூறினார்? நான் திருமளிப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார்.
He'll bring out of that conglomeration a church that's blood-washed, Bible-bought, and word-solid, a bride. The evening lights are coming out. Where's the fruit right in that? Right in top of the tree? Here I go again.
அந்த கதம்பக்கூடத்திலிருந்து அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு வேதத்தால் கிரயித்துக் கொள்ளப்பட்டு வார்த்தையில் திடமாய் நிற்கும் ஒரு சபையை, ஒரு மரவாட்டியை வெளியே கொண்டு வருவார். சாயங்கால வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. கனிகள் இங்கு படுக்கின்றன, மரத்தின் உச்சியில். இதோ நான் மறுபடியும் அங்கே போகிறேன்.
Back to Abraham. Back, let's get to Abraham. Here he comes. Evening time. Royal seed coming in. Nations. Notice, now after the 17th chapter, we find out here in the 17th chapter, God appeared to Abraham in the name of the Almighty God.
Abraham edathukku thirumbi varugirom. Naam thirumba Abrahamukku varuvom. Idho avar varugirar. Saayangala velaiyin rajirika sandhadi varugirar. Jaadigal 17th adhigaarathukku piragu ippozhudhu gavaniyungal. Naam inge 17th adhigaarathil Devan Abrahamukku sarva valamaiyulla Devan ennum naamathil darshanamaanar endru kaangirom.
Abraham was 99 years old, and all this time had never wavered, but believe God's word and call the things which were not as though they were. Because God said so, still believing that baby would come. Holding on to the promise. What a man! What a brother!
அவர்காமுக்கு அப்பொழுது 99 வயது. அத்தனை காலமும் அவன் தடுமாறாமல் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைத்தான். ஏனெனில் தேவன் அவ்வாறு கூறியிருந்தார். குழந்தை பிறக்கும் என்று அவன் இன்னமும் உறுதியாக விசுவாசம் கொண்டவனாய் வாக்குதத்தை இருக்க பற்றிக் கொண்டிருந்தான். என்றே ஒரு மனிதன், என்றே ஒரு சகோதரன்.
Abraham, who against hope, Sarah's womb was dead. He was sterile. His body dead. The Bible said it was. And his body was as good as dead, and Sarah's womb was dead, and she was now pretty near 40 years of past menopause, and still Abraham believed it, that she'd have the baby because God said so.
ஆபிரகாம் நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் சாராளின் கர்ப்பம் செத்துப்போயிருந்தது. அவன் மலட்டுத்தன்மை கொண்டவனாயிருந்தான். அவனுடைய சரீரம் செத்திருந்தது. வேதம் இவ்வாறு இருந்தா கூறியுள்ளது. அவனுடைய சரீரம் செத்துப்போனதற்கு சமமாயிருந்தது. சாராளின் கர்ப்பம் செத்துப்போயிருந்தது. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போய் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் கடிந்து போயிருந்தும் அவள் குழந்தை பெறுவாள் என்று ஆபிரகாம் இன்னமும் விசுவாசித்தான். ஏனெனில் தேவன் அவ்வாறு வாக்களித்திருந்தார்.
Because God said so. No matter what the creeds had covered it up, and still that word laid there. It had to come, and that word laid in Abraham's heart.
அங்குதான் காரியமே. தேவன் அவனுமாய் வாக்களித்ததினால் வார்த்தை இருக்கப்பட்டுக் கொண்டிருந்தானே. அதை கோட்பாடுகள் எவ்வளவுதான் மூடினாலும் கவலை இல்லை. வார்த்தை இன்னமும் அங்கு புதைந்திருந்ததே. அது உயிர் பெற வேண்டியதாக இருந்தது. அந்த வார்த்தை ஆபிரகாமினுடைய இருதயத்தில் புதைந்திருந்தது.
No matter how many says the days of this is gone and that's there, as long as that word's laying there, it'll be creative. Because it's a germatized word. For God is the word. and the life of God is in the Word. Notice, now when that Word drops into the life of God, something happens. It comes to pass.
எத்தனை பேர் இந்த நாட்கள் முடிவு பெற்றுவிட்டன, அது அங்கேயே முடிவு பெற்றுவிட்டது என்று கூறினாலும் கவலை இல்லை. வார்த்தை அங்கு புதைந்திருக்கும் வரைக்கும் அது தோற்றுவிக்கும். ஏனெனில் அது ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட வார்த்தை, தேவன் வார்த்தையாயிருக்கிறார். தேவனுடைய ஜீவன் வார்த்தையில் உள்ளது. இப்பொழுது கவனியுங்கள், அந்த வார்த்தை தேவனுடைய ஜீவனில் விழும்போது ஏதோ ஒன்று சம்பவிக்கிறது, அது நிறைவேறுகிறது.
Now, notice, then he appeared to him in the name of Almighty God. Now, God has seven compound redemptive names. And he appeared to him here in the form of Almighty God, which means El Shaddai in the Shaddai in the Hebrew.
இப்பொழுது கவனியுங்கள், அவர் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தில் தரிசனமானார். இப்பொழுது தேவனுக்கு கூட்டு பொருளுடைய ஏழு மீட்பின் நாமங்கள் உள்ளன. இங்கு அவர் அவனுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் ரூபத்தில் தரிசனமானார். அப்படி என்றால் எல் ஷடாய் என்று அர்த்தமாகிறது. எபிரேய மொழியில் ஷடாய்,
El means strong one. Shad means breast, like the woman's breast. And now instead of being Shad, singular, Shaddai, plural. Now what a sweet consolation to an old man, 100 years old, holding the Word of God in his heart, and here the voice of God comes to him and said, I am El Shaddai. I am the breasted God.
El என்றால் பலசாலி என்று பொருள்படுகிறது. ஷாட் என்றால் மார்பகம் என்று பொருள். ஸ்திரீகளுக்குள்ள மார்பகம் போல் இப்பொழுது ஷாட் என்னும் சொல்லிற்கு பதிலாக அது ஒருமை ஷடா என்னும் சொல் பன்மை. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை தன் இருதயத்தில் கொண்டிருந்த 100 வயது கிழவனுக்கு இது என்ன ஒரு இனிமையான ஆறுதலாயிருந்திருக்கும். இதோ தேவனுடைய சத்தம் அவருக்கு உண்டாகி, நான் எல் ஷடாய், நான் மார்பகம் கொண்ட தேவன் என்று உரைத்தது.
Not just breast, but breasted. Wounded for our transgressions, by stripes we are healed.
Oh, நமக்கு என்ன ஒரு ஆறுதலாய் உள்ளது இப்பொழுது? இல்லை, ஞாபகம் கொள்ளுங்கள், வெறும் மார்பகம் அல்ல, ஆனால் மார்பகம் கொண்டவர். நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயம்பட்டார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம்.
Now what does a mother with her little baby, when he's sick and fretting, she picks up the little fellow. She holds him up to her breast, and he nurses the mother's strength into his own body through the breast.
இப்பொழுது ஒரு தாய் தன்னுடைய குழந்தை யாதிப்பட்டு நச்சரி தழும்போது அவள் என்ன செய்கிறாள்? அவள் அந்த சிறுவனை கையில் எடுத்துக் கொள்கிறாள். அவள் அதை தன் மார்பகத்திடம் கொண்டு வருகிறாள். அவள் அவனும் தாயின் பலனை மார்பகத்தின் மூலம் தன் சரீரத்தில் உட்கொள்கிறான்.
And not only is he satisfied, or is he? He's quietened. He's screaming to the top of his voice. He's all disturbed. But when the mother picks him up and puts him up on her breast and begins to hum to him, rocking back and forth, he feels his mother, his head's on her bosom, and he begins to nurse and draw the strength from his mother into his body. He's rejuvenating himself, building up strength, and also satisfied, while day by day he's growing stronger and stronger.
அவன் திருப்தி அடைவது மாத்திரமல்ல, அல்லது அவன் அமைதியாகி விடுகிறான். அவன் தன்னுடைய உச்சக்குரலில் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் முழுவதும் அமைதி குறைந்தவனாயிருக்கிறான். ஆனால் தாய் அவனை கையில் எடுத்து அவனை தன் மார்புக்கு கொண்டு சென்று அவனுக்காக மௌனமாக இசைப்பாட துவங்கும் போது, அவனை இப்படியும் அப்படியும் ஆட்டும் போது, அவன் தன் தாயை உணர்கிறான். அவனுடைய தலை அவனுடைய மார்பகத்தில் உள்ளது. அவன் பால் உண்ணத் தொடங்கி தன் தாயிலிருந்து பலனை தன் சரத்துக்குள் எடுத்துக் கொள்கிறான். அவன் இப்படியாக தன் வலிமையை மீண்டும் பெற்று புத்துணர்ச்சி அடைகிறான். அவன் திருப்தியும் அடைகிறான். அவன் நாளுக்கு நாள் வலிமை அடைகிறான்.
What an experience to the seed of Abraham. He's still Almighty God. El Shaddai. We can take a hold of any promise that he made in the Bible. His seed, his children, if you're sick, just take a hold of the breast of the promise of the Word that said, by His stripes we are healed. It satisfies.
ஆபிரகாமின் சந்ததிக்கு இது என்ன ஒரு அனுபவமாயிற்று! அவர் இன்னும் சர்வ வல்லமையுள்ள தேவனாக எல்ஷடாயாக இருக்கிறாரே. அவர் வேதத்தில் கூறியுள்ள எந்த ஒரு வாக்குதத்தையும் நாம் பற்றிக் கொள்ள முடியும். அவருடைய சந்ததியே, அவருடைய பிள்ளைகளே, நீங்கள் வியாதிப்பட்டிருந்தால் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்னும் தேவனுடைய வார்த்தை உரைத்துள்ள வாக்குத்தத்தின் மார்பகத்தை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். அது திருப்தி அளிக்கிறதே.
And we are drawing constantly our strength from the strong one, El, the strong one, the eternal one, drawing his life from him through his promise. What a feeling it gives a person, laying upon the bosom of El Shaddai, believing, knowing that we are nursing the power of Christ from his promise into us.
நாம் நம்முடைய பலத்தை பலசாலியிடமிருந்து, எல் என்னும் பலசாலியிடமிருந்து, நித்தியமானவரிடத்திலிருந்து எப்பொழுதும் கிரகித்துக் கொண்டே இருக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தின் மூலம் அவருடைய ஜீவனை அவரிலிருந்து கிரகித்துக் கொண்டிருக்கிறோம். எல்ஷடாயின் மார்பகத்தில் சாய்ந்து கொண்டு கிறிஸ்துவின் வல்லமையை அவருடைய வாக்குத்தத்தின் மூலம் நமக்குள் கிரகித்துக் கொண்டிருக்கிறோம் என்று விசுவாசித்து அறிந்துள்ள ஒரு நபருக்கு அது என்ன ஒரு உணர்வை அளிக்கிறதாயுள்ளது.
When El Shaddai leaned Abraham on his bosom 25 years before an old man, 75 years old, and his wife 65, he never left that breast.
El Shaddai, ஆபிரகாமை தன் மார்பகத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கிடத்தின போது, அப்பொழுது அவன் 75 வயதுடைய வயோதிகன், அவனுடைய மனைவிக்கு 65 வயது. அன்று முதல் அவன் அவருடைய மார்பகத்தை விடவே இல்லை.
He walked right on through a strange land, among strange people who knew not God. But he constantly gave testimony and was strong in faith, giving praise to God because he knew he was drawing from that promise.
அவன் ஒரு அந்நிய தேசத்தில் தேவனை அறியாத அந்நிய ஜனங்களிடையே நடந்து சென்றான். ஆனால் அவன் எப்பொழுதும் சாட்சி கொடுத்து விசுவாசத்தில் வல்லவனாகி தேவனை மகிமைப்படுத்தினான். ஏனெனில் அவன் அந்த வாக்குத்தத்திலிருந்து கிரகித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்திருந்தான்.
What a hope it is for the church tonight in the hour of darkness. Superstition, sensation, intellectual. The Holy Spirit said, in the last days there come an intellectual church. The Spirit speaks expressly, 1 Timothy 3, in the latter times some shall depart from the faith, give heed to seducing spirits and doctrines of devils. Sure, having a form of godliness.
அந்தகாரமும் மூட நம்பிக்கையும் உணர்ச்சியும் அறிவும் நிறைந்துள்ள இந்த வேளையில் இது சபைக்கு இன்றிரவு என்ன ஒரு நம்பிக்கையாய் விளங்குகிறது? பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாட்களில் மானிட அறிவு கொண்ட ஒரு சபை தோன்றும், ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி என்று கூறியுள்ளார். 1 தீமோத்தேயு 3, பிற்காலங்களிலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்றும், நிச்சயமாக தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக்
கொண்டு Well, Dr. So-and-so, time so-and-so is our pastor. I'd rather some man be in my family or my child that didn't know the difference between split beans and coffee and know Christ. Right?
அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று உரைத்துள்ளது. டாக்டர் பிஎச்டி, எல்எல்டி, கியூஎச்டி போன்ற இந்த எல்லா பட்டங்களுமே ஏன்? டாக்டர் இன்னார், ஒரு நேரத்தில் இன்னார் எங்கள் போதகர், அவரை கொட்டைக்கும் காப்பி கொட்டைக்கும் வித்தியாசம் தெரியாத பேதமை கொண்ட என் குடும்பத்தில் உள்ள ஒருவன் அல்லது என் பிள்ளை கிறிஸ்துவை அறிந்திருப்பதை நான் நலம் என்று கருதுவேனே. அது உண்மை.
Take him out there somewhere by an old stump and kneel down on his knees and pray with him till the Holy Ghost comes into him. I've got to have that in all the psychology you can pour into him by a doctor's degree. Tell him the word of God.
அவனை எங்காவது ஒரு அடிமரத்திடம் கொண்டு சென்று அவனை முழங்காற்படியிட செய்து பரிசுத்தாவி அவனுக்குள் வருமளவும் அவனோடு சேர்ந்து ஜெபிப்பேன். அப்படிப்பட்ட ஒருவனை நான் கொண்டிருப்பேனே என்று ஒரு டாக்டர் பட்டத்தின் மூலம் அவனுக்குள் மனோதத்துவம் அனைத்து ஊற்றுவதை நான் விரும்ப மாட்டேன். அவருக்கு தேவனுடைய வார்த்தையை நான் எடுத்து கூறுவேனே.
Yes, but Harry, high-minded, lovers of pleasure more than lovers of God, truth breakers, false accusers, incontinent, and despisers of those that are right. Oh, you say that's communist. No, no. That's so-called Christian.
ஆம், துணிகரமுள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சையடக்கமில்லாதவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள். ஓ, அது கம்யூனிஸ்டுகள் என்று நீங்கள் கூறலாம். இல்லை, இல்லை, அது கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்பவர்கள்.
Having a form of godliness, but denying the power thereof. From such turn away. For this is a start that goes from house to house, leading silly women, led away with divers lusts, never able to come to the knowledge of the truth. Right? That's what it is. And we see that day.
தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இடுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். அது உண்மை. அதுதான் அது. அந்த நாளை நாம் காண்கிறோம்.
And what a consolation for the believer to separate himself from all the unbelief. All their ungodly creeds, all their ungodly doctrines, and look straight to Christ and take the Word and hold on to that Word till you see it being made manifest. No matter how long you have to wait, stay there. God promised it. He led you to it. Hold on to it. Stay there. Don't take it back. Stay right there.
விசுவாசி ஒருவன் தன்னை எல்லா அவிசுவாசத்தினின்றும் தேவபக்தியற்ற அவர்களுடைய எல்லா கோட்பாடுகளினின்றும் தேவபக்தியற்ற அவர்களுடைய எல்லா உபதேசங்களில் நின்றும் தன்னை பிரித்துக் கொண்டு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை இருக்க பற்றிக் கொண்டு அது நிறைவேறுவதை காண்பதென்பது அவனுக்கு என்ன ஒரு ஆறுதலை அளிக்கிறது. நீங்கள் எவ்வளவு காலம் காத்திருக்க நேர்ந்தாலும் கவலைப்படாமல் அங்கேயே நினைத்திருங்கள். தேவனது வாக்களித்துள்ளார். அவர் உங்களை அதற்கு வழிநடத்தினார். அதை இருக பற்றிக் கொள்ளுங்கள். அங்கேயே நினைத்திருங்கள். அதிலிருந்து பின்வாங்கி போகாதீர்கள். அதிலேயே
நிலைத்திருங்கள். But if you're wavering, you'll turn loose of any little thing. A monkey grabs at shiny things. But a bear holds his hold. So you stay on. Yes, hold on. Good grip.
அதை குறித்து நீங்கள் நிச்சயமுடையவர்களாக இருந்தால் அங்கே நிலைத்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் தள்ளாடி கொண்டிருந்தால் ஒரு சிறு காரியத்திலும் பின்வாங்கி போவீர்கள். ஒரு குரங்கு பிரகாசமான பொருட்களை பாய்ந்து பிடித்துக் கொள்கிறது. ஆனால் கரடியோ தன் பிடியை இறுக பிடித்திருக்கிறது. எனவே நீங்கள் நிலைத்திருங்கள். ஆம், பிடித்துக் கொள்ளுங்கள். நன்றாக இறுக பிடித்துக் கொள்ளுங்கள்.
El Shaddai. He said, I'm El Shaddai, Abraham. I am the strong one. You're an old man. You're 100 years old. Your strength's all gone. But I am your strength. Your hope's all gone. But I am your hope.
El Shaddai. அவர் ஆபிரகாமே, நான் எல்ஷடாய், நான் பலசாலி, நீ வயோதிகன், உனக்கு இப்பொழுது 100 வயது, உன் பலன் அனைத்தும் போய்விட்டது, ஆனால் நானே உன் பலன், உன் நம்பிக்கை அனைத்தும் போய்விட்டது, ஆனால் நானே உன் நம்பிக்கை என்றார்.
Oh, you suffering tonight out here with cancer and stuff, can't you see where your strength comes from? Not from the surgeon's knife, but from the God's word. I am your potion. I am your strength. You draw your strength from me.
Oh, இப்பொழுது இன்றிரவு புற்றுநோய் போன்ற வியாதியால் அவதியுறுபவர்களே, உங்கள் பலன் எங்கிருந்து வருகிறது என்று உங்களால் காண முடியவில்லையா? அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவரின் கத்தியிலிருந்து அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தையிலிருந்தே. நானே உன் பங்கு, நானே உன் பலன், உன் பலனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்.
Not disregarding the surgeon now. He does his part, that's up to him. But God is the healer. No surgeon, no doctor, no medicine ever heals. No, sir, they haven't got one medicine that'll heal. Now, any doctor will tell you that. They got AIDS, but God's the healer. They might cut a gash in your hand, but God has to heal it.
இப்பொழுது அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவரை நான் அலட்சியம் செய்வதில்லை. அவருக்கு அளிக்கப்பட்ட பங்கை அவர் செய்கிறார். ஆனால் தேவனே சுகமளிப்பவர். எந்த அறுவை சிகிச்சை மருத்துவரும் எந்த மருத்துவரும் எந்த மருந்தும் சுகமளிப்பதில்லை. இல்லை ஐயா, சுகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தையும் அவர்கள் பெற்றிருக்கவில்லை. இப்பொழுது எந்த ஒரு மருத்துவரும் அதை உங்களிடம் கூறுவார். அவர்கள் அதற்கு உதவி செய்யக்கூடிய பொருட்களை வைத்துள்ளனர். ஆனால் தேவனே சுகமளிப்பவர். அவர்கள் உங்கள் கையில் கத்தியால் ஆழமாக வெட்டலாம், ஆனால் தேவனே அதை சுகப்படுத்த வேண்டும்.
They have got nothing to build tissue. They could, they could build a man. So you see, God is the healer. You can set a bone, but God has to heal it. God's the healer. I'm the Lord, heals all your diseases. And you can't make God's word lie. It'll come right back to the truth every time. It's right straight back. You can't make it lie.
உடலின் ஆக்கமூல பொருளான திசுவை அவர்களால் உற்பத்தி செய்ய முடியாது. அப்படி அவர்களால் செய்ய முடிந்திருந்தால் ஒரு மனிதனையே அவர்கள் உண்டாக்கியிருப்பார்கள். எனவே நீங்கள் பாருங்கள், தேவனே சுகமளிப்பவர். உடைந்த எலும்பை நீங்கள் ஒன்றாக சேர்க்கலாம், ஆனால் தேவனே அதை சுகப்படுத்த வேண்டும். தேவனே சுகமளிப்பவர். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற கர்த்தர் நானே. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பொய்யுரைக்க செய்ய முடியாது. அது ஒவ்வொரு முறையும் உண்மைக்கே திரும்பி வரும். அதற்கு நேரடியாக திரும்பி வரும். உங்களால் அதை பொய்யுரைக்க செய்ய முடியாது.
Now, they say the Bible contradicts itself. I've asked and told man I'd give him a year's wages on the field if I could. Everything that I can do to show me one word in the Bible that contradicts the other. That's right. It's not there. It's because your carnal mind looks at it the way it does. The Holy Spirit's the interpreter of that word.
இப்பொழுது வேதாகமத்தில் வேத வாக்கியங்கள் முரணாய் உள்ளன என்று அவர்கள் கூறுகின்றனர். வேதாகமத்தில் உள்ள வசனங்கள் ஒன்றுக்கொன்று முரணாய் உள்ளன என்று ஒரு வார்த்தை எனக்கு காண்பித்தால் எனக்கு ஊதியத்தில் கிடைக்கப்பெறும் ஓராண்டு ஊதியத்தை கொடுத்து விடுகிறேன் என்று நான் ஜனங்களிடம் கூறியுள்ளேன். அது உண்மை. அதில் முரணான எதுவும் கிடையாது. உங்கள் மாம்ச சிந்தை அதை அந்த விதமாக பார்ப்பதனால் அப்படி தோன்றுகிறது. பரிசுத்த ஆவியே வார்த்தைக்கு அர்த்தமுறைப்பவர்.
That word is true, set together. It's all there like a jigsaw puzzle, but it takes the Holy Spirit to put it together, to make it the picture of God's redemption and His blessings to His people. Amen.
வார்த்தை உண்மையாயுள்ளது. அவை இணைக்கப்பட்டுள்ளன. அது முழுவதுமே அங்கே ஒரு திருகுவெட்டு புதரை போன்று விளையாட்டாய் உள்ளது. அவைகளை சரியான இடங்களில் பொருத்தி தேவனுடைய மீட்பு மற்றும் அவருடைய ஜனங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதங்கள் என்னும் படத்தை அமைக்க பரிசுத்த ஆவியால் மாத்திரமே முடியும். ஆமேன்.
Does not contradict itself. There's not one scripture, not one verse of it contradicts the other. If it is, it ain't worth the paper it's wrote on. It's deceiving. God doesn't deceive. God's true, just, holy, honest. He's God.
அவை ஒன்றுக்கொன்று முரணாக இல்லையே. வேதத்தில் எந்த ஒரு வேத வாக்கியமும் மற்றொரு வேத வாக்கியத்துக்கு முரணாக அமைந்திருக்கவில்லை. அப்படி இருக்குமானால் அது எழுதப்பட்டிருக்கும் காகிதத்தின் விலை மதிப்பையும் கூட பெற்றிருக்காது. அப்படியானால் அது வஞ்சித்துக் கொண்டிருக்கிறதாய் உள்ளது. தேவன் வஞ்சிக்கிறதில்லை. தேவன் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், உத்தமமானவர். அவர் தேவன்.
Now, when Abraham got this word, I am El Shaddai, I am your strength giver. Your wife, her womb is done dried up. She's 40 years of past menopause. Your body is as good as dead, but I'm El Shaddai.
இப்பொழுது ஆபிரகாமுக்கு தேவனிடமிருந்து நான் எல் ஷடாய், நான் உன்னுடைய பலனளிப்பவராயிற்று. உன் மனைவியின் கர்ப்பம் உலர்ந்து விட்டது. ஸ்திரீடக்குள்ள வழிபாடு அவளுக்கு நின்று போய் 40 ஆண்டுகள் கடிந்து விட்டன. உன் சரீரம் செத்து போனதற்கு சமம். ஆனால் தான் எல் ஷடாய் என்னும் இந்த வார்த்தை உண்டானது.
He just brought Ishmael, you know, but he said, that's not him. Now he'd be a great man. He's going to beget so many princes, but the one that I made the promise with is between you and Sarah. That's it. Amen. Abraham felt real good.
அவன் இஸ்மவேலை பெற்றான், உங்களுக்கு தெரியுமே. ஆனால் அவர், அது அவன் அல்ல, இல்லை, இவன் ஒரு பெரிய மனிதனாக இருப்பான், இவன் அநேக பிரபுக்களை பெறப்போகிறான், ஆனால் நான் செய்த வாக்குத்தத்தம் உனக்கும் சாராளுக்கும் இடையே உள்ள ஒன்றாகும் என்றார். அதுதான் ஆமேன். ஆபிரகாமுக்கு நல்லுணர்வு
தோன்றினது. And S-A-R-A-I no more. She's S-A-R-A-A, Sarah, princess. Change your name.
அவர், ஆபிரகாமே, உன்னிடம் ஒன்றை இப்பொழுது கூற விரும்புகிறேன். உன் பெயரை நான் மாற்றப் போகிறேன் என்றார். அவர், இனி நீ ஆபிராம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய் என்றார். ஆபிராம் என்றால் உயர்ந்த, உயர்ந்த தகப்பன் என்று பொருள். ஆனால் ஆபிரகாம் என்பதற்கு ஜாதிகளுக்கு தகப்பன் என்று பொருள். அவளும் சாராய் என்று இனி ஒருபோதும் அழைக்கப்படுவதில்லை. அவள் சாராள் என்று அழைக்கப்படுவாள். சாராள் என்றால் ராஜகுமாரத்தி. அவளுடைய பெயரை மாற்றினாரே.
What a change name. Something taking place because her. See, there's got to be a change before things happen. He cannot give him the child as long as her name remained that.
என்னே ஒரு மாற்றப்பட்ட பெயர். ஏதோ ஒன்று சம்பவித்த காரணத்தால் அவர்கள் பாருங்கள், காரியங்கள் நிகழும் முன்பு ஒரு மாறுதல் இருக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த பெயர் இருக்கும் வரைக்கும் அவரால் அவர்களுக்கு அந்த பிள்ளையை கொடுக்க முடியவில்லை.
And you cannot be born again as long as your name remains off the book of heaven. You might put on every church, Methodist, Baptist, Presbyterian, pack it from place to place, fussing with all of them, but it'll have to be put on the book of heaven before anything can be taken place and new creation can come.
உங்கள் பெயர் பரலோகத்தின் புத்தகத்தில் இல்லாத வரைக்கும் உங்களால் மறுபடியும் பிறக்கவே முடியாது. நீங்கள் மெத்தோடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன் போன்ற ஒவ்வொரு சபையிலும் உங்கள் பெயரை எழுதிக்கொண்டு ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு மாறி அவர்கள் அனைவருடனும் வீண் சந்தடி செய்யலாம். ஆனால் ஏதாவது ஒரு நிகழ்வதற்கு முன்பு உங்கள் பெயர் பரலோகத்தின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது புது சிருஷ்டி உண்டாக முடியும்.
Before new life could come, their names had to be changed. You may have to change yours too. Off of some of these man-made books to the books of heaven.
புது ஜீவன் வருவதற்கு முன்பு அவர்களுடைய பெயர்கள் மாற்றப்பட வேண்டியதாக இருந்தது. நீங்களும் கூட உங்கள் பெயரை மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த புத்தகங்களிலிருந்து பரலோகத்தின் புத்தகங்களுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம்.
There, your name is no longer Abram, high father, but it's Abraham, father of nations. No more Sarah, Sarai, but Sarah, princess.
அங்கே உன் பெயர் இனி ஒருபோதும் ஆபிராம், உயர்ந்த தகப்பன் என்றிராமல், ஆனால் அது ஆபிரகாம், ஜாதிகளுக்கு தகப்பன் என்றிருக்கும். இனி ஒருபோதும் சாராள் அல்ல, சாராய், ஆனால் சாராள் ராஜகுமாரத்தி என்பதாகும்.
Here we come now over now to the 18th chapter. From the 17th, let's go straight to the 18th, because it's just, I don't want to get too far away from it tonight to keep you here, because I want you back tomorrow night. Now notice, and we'll get just as quick as we can to the 22nd.
ஓ, இப்பொழுது இங்கே நாம் 18 அதிகாரத்துக்கு வருவோம். 17 நாம் நேரடியாக 18 செல்வோம். ஏனெனில் அது இன்றிரவ அதை காட்டிலும் அதிக தூரம் சென்று உங்களை இங்கு பிடித்து வைக்க விரும்பவில்லை. ஏனெனில் நாளை இரவு நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது கவனியுங்கள், நம்மால் இயன்றவரை நாம் விரைவாக 22 அதிகாரத்துக்கு செல்வோம்.
Watch now. When they come one day, about maybe say 2 or 3 days after that, Abraham and Sarah, their tents were set way down in the city down there. I imagine Mrs. Lot was wearing all the new style dresses they had down there. And she was doing all the hairdos and everything they had. She was just living luxurious and had all of her daughters just the same way. Just the same way old mother harlots done today and made all of her daughters do the same thing.
இப்பொழுது கவனியுங்கள், ஒரு நாள், ஒரு கால், 2-3 நாட்களுக்கு பின்பு ஆபிரகாம், சாராள் அவர்களுடைய கூடாரங்கள் போடப்பட்டன. ஆனால் தூரத்தில் உள்ள அந்த பட்டணத்தில் திருமதி லோத்து அவர்கள் அங்கு வைத்திருந்த புதுவிதமான உடைகள் அனைத்தையும் முடித்திருப்பாள் என்று நான் எண்ணுகிறேன். அவர்கள் வைத்திருந்த எல்லா விதமான தலைமுடி அலங்காரத்தையும் அவள் செய்து கொண்டிருந்தாள். அவள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து அவளுடைய குமாரத்திகளையும் அதே விதமாக வளர்த்தாள். இன்று தாய் வேசி செய்துள்ளதை அவளுடைய குமாரத்தி சபைகளும் அதே காரியத்தை செய்ய வைத்துள்ளது போன்றேயாகும்.
Now, but Sarah, yet the most beautiful woman in all the land, sat on the barren land because she was holding to him that had the promise. Now I better leave off right here, because I'll keep you here till midnight. She held on to Abraham. That's right. He had the promise. Hold on to Christ. He's the one who's got the promise. He's the promise. He is the promise.
இப்பொழுது ஆனால் சாராளோ எல்லா தேசங்களிலும் உள்ள பெண்களை காட்டிலும் மிகவும் அழகில் சிறந்து விளங்கினாள். அவள் தரிசனத்தில் வாழ்ந்தாள். ஏனெனில் அவள் வாக்குத்தத்தை பெற்றவனை பற்றிக் கொண்டிருந்தாள். இப்பொழுது நான் இத்துடன் இதை இங்கு விட்டுவிடுகிறேன். ஏனெனில் நான் தொடர்ந்து செல்ல வேண்டும். நான் இல்லை என்றால் நான் உங்களை நள்ளிரவு வரை இங்கு வைத்திருக்க வேண்டியிருக்கும். சாராள் ஆபிரகாமை பற்றிக் கொண்டிருந்தால் அது உண்மை, அவன் வாக்குத்தத்தை பெற்றிருந்தான். நீங்கள் கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தை பெற்றுள்ளவர் அவரே. அவரே வாக்குத்தத்தம். அவரே வாக்குத்தத்தம்.
Notice, one day the sun came up real hot one morning. Abraham was sitting out in the shadow of his tent there by the oak, and he looked down. It must have been along about 11 o'clock, and he seen 3 men coming walking up. Dust on their clothes, and Abraham run out. There was something in his heart that made him feel real good. And he run out and fell down at their feet, and watch, he said, "My Lord." Isn't it strange? 3 of them, but my Lord.
கவனியுங்கள், ஒரு நாள் காலையில் சூரியன் உண்மையாகவே மிகவும் உஷ்ணமாயிருந்தது. ஆபிரகாம் கருவாளி மரத்தின் அருகே அங்கிருந்து தன் கூடார வாசலின் நிழலில் உட்கார்ந்து இளைப்பாறிக் கொண்டிருந்தான். அவன் கண்களை எடுத்து பார்த்தான். அப்பொழுது சுமார் 11 மணியாக இருந்திருக்க வேண்டும். 3 புருஷர் தங்கள் உடையில் தூசி படிந்தவர்களாய் தன்னை நோக்கி நடந்து வருகிறதை ஆபிரகாம் கண்டான். ஆபிரகாம் அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடினான். அவனுடைய இருதயத்திலிருந்து ஏதோ ஒன்று அவனுக்கு நல்லுணர்வை கொடுத்தது. அவன் ஓடிப்போய் அவர்களுடைய பாதங்களில் விழுந்தான். கவனியுங்கள், அவன் ஏன் ஆண்டவரே என்று அழைத்தான். அது வினோதமாயிருக்கவில்லையா? அவர்கள் 3 பேர், ஆனால் என் ஆண்டவரே என்றான்.
When 2 of them went down there, there's 2 of them, he said, "My lords." Lot called them lords. Abraham, Lot called 2 lords, and Abraham called 3 of them Lord. Amen. My Lord. Amen. Oh, the time is at hand.
லோத்தை பாருங்கள், இவர்களில் இருவர் அங்கே சென்றபோது அவர்கள் இருவரையே அவன் என் ஆண்டவர் மார்களே என்று அழைத்தான். லோத்து அவர்களை ஆண்டவன் மார்களே என்று அழைத்தான். ஆபிரகாம் லோத்து இருவரையே ஆண்டவன் மார்களே என்று அழைத்தான். ஆபிரகாம் 3 பேர்களிலும் ஆண்டவரே, என் ஆண்டவரே என்று அழைத்தான். ஆமேன். ஓ, காலம்
சௌமாயிருக்கிறதே. Notice, he said, "My Lord, if I found grace in your sight, come by, sit under the oak. Let me bring a little water and wash your feet and take a morsel of bread. For this is only the reason you come by to see me.
கவனியுங்கள் அவன் என் ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இந்த கர்வாலி மரத்தடியில் உட்கார்ந்து இளைப்பாரும் நான் கால்களை கழுவ கொஞ்சம் தண்ணீரும் உன்ன கொஞ்சம் அப்பமும் கொண்டு வருகிறேன் ஏனென்றால் என்னை பார்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகவே இங்கு வந்திருக்கிறேன் என்றான்
They walked over. He went out and went to the back of the tent and said, Sarah needs some meal right quick and make some cakes up on the hearth. Went out and got a little calf and had it killed and dressed and made the chops and brought some butter and some milk and set it down before the man and they did eat. And one of them was God himself. So what the Bible said. If you want to argue with it, go ahead. He called him Elohim. God, he ought to know he's talking to him.
அவர்கள் நடந்து மரத்தடியில் சென்றனர். ஆபிரகாம் புறப்பட்டு போய் கூடாரத்தின் பின்புறம் சென்று சாராளே சீக்கிரமாய் மெல்லிய மாவெடுத்து பிசைந்து அடுப்பிலே சில அப்பங்களை சூடு என்று சொல்லிவிட்டு மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு இளங்கன்றை பிடித்து அடித்து துண்டங்களாக்கி அதை சமைத்து அதனுடன் சிறிது வெண்ணையும் பாலும் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக வைத்தான் அவர்கள் புசித்தார்கள் அவர்களில் ஒருவர் தேவனே அப்படித்தான் வேதாகம் கூறியுள்ளது நீங்கள் இதை குறித்து விவாதிக்க விரும்பினால் தாராளமாய் செய்யுங்கள் அவன் அவரை ஏலோகிம் தேவன் என்று அழைத்தான் அவன் அவரை அறிந்திருக்க வேண்டும் அவன் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தான்
நோடிஸ் லார்ட் காட் Now one of them was God, and he looked at him. Abraham recognized it. Now look at that. A minister said to me one time, he said, Brother Branham, you don't mean to tell me that you believe that man was God. I said, Abraham said he was.
கவனியுங்கள், தேவனாகிய கர்த்தரே, இப்பொழுது அவர்களில் ஒருவர் தேவனாயிருந்தார். அவன் அவரை பார்த்தான். ஆபிரகாம் அவரை அடையாளம் கண்டு கொண்டான். இப்பொழுது அங்கு பாருங்கள், ஒருமுறை ஒரு போதகரனிடம் சகோதரன் பிரணாமே, அந்த மனிதன் தேவனாய் இருந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று நீங்கள் என்னிடம் பொறுப்படுத்துகிறீர்களா என்று கேட்டார் நான் அவர் தேவன் என்றே ஆபிரகாம் கூறினான்
All the translators is translate the same way capital L-O-R-D and anybody reads the Bible knows that capital L-O-R-D is Elohim come from the same word Elohim at the beginning in the beginning God created Elohim the almighty self-existing one created the heavens and earth there he is again standing right before him
எல்லா மொழிபெயர்ப்பாளர்களும் அவ்வாறே அதை கர்த்தர் என்று மொழிபெயர்த்துள்ளனர் கர்த்தர் என்பது ஆங்கில வார்த்தையில் முதலெழுத்து பெரிய இடத்தில் உள்ளது வேதத்தை படிக்கும் எவரும் கர்த்தர் என்பது பெரிய இடத்தில் உள்ளது ஏலோகிமை குறிக்கிறது என்பதை அறிவர் அது ஏலோகிம் என்னும் சொல்லிலிருந்து வந்த அதே வார்த்தை ஆயிற்றே ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார் ஏலோகிம் சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்மில் தாமே ஜீவிக்கிறவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் இதோ அவர் மறுபடியும் அவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்
என்றேன் I said, sure, he eat meat, he eat drinking milk, and he eat bread. I said, sure, he was God. He said, how could that be? I said, mister, I hope you don't hurt your feelings. He's a Jehovah's Witness. And he said, well, Mr. Branham, looky here, I want to tell you something. God couldn't do that. I said, you just don't know my God. That's all.
அவர் பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா என்று கூறி அது ஒரு சாதாரண மனிதனாக இருந்தது என்றார் நான் நிச்சயமாக அவர் மாம்சம் புசித்தார் அவர் சாப்பிட்டு பாலை குடித்தார் அவர் அப்பம் புசித்தார் என்றேன் நான் நிச்சயமாகவே அவர் தேவனாய் இருந்தார் என்றேன் அவர் அது எப்படி முடியும் என்றார் நான் திருவாளரே நீங்கள் என்றேன் அவர்கள் உங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தவில்லை என்று நான் நம்புகிறேன் அவர்கள் யெகோவா சாட்சிக்காரராக இருந்தனர் அவர் என்னிடம் கூறினார் அப்பொழுது அவர் பாருங்கள் திரு பிரணாமே இங்கு பாருங்கள் நான் உங்களிடம் ஒன்றை கூற விரும்புகிறேன் தேவன் அதை செய்ய முடியாது என்றார் நான் என் தேவனை உங்களுக்கு தெரியாது அவ்வளவுதான் என்றேன்
I said, what is the human body made out of? Petroleum, potash, and cosmic light, 16 elements. Only thing God had to do to come down and investigate Sodom, he said, just reach over, got him a handful of cosmic light and petroleum, and said, come here, Gabriel, step in here. That's right. Reach over, got another handful of those. Come here, Michael, step in here. And made one for himself.
நான் தொடர்ந்து, மானுட சரீரம் என்னென்ன பொருட்களை கொண்டு உண்டானது? பெட்ரோலியம், பொட்டாஷ் விண்வெளி வெளிச்சம் போன்ற 16 மூலப்பொருட்கள் சேர்ந்து உண்டானது சோதோமை பார்த்தறிவதற்கு கீழே இறங்கி வர அவர் செய்ய வேண்டியிருந்த ஒரே செயல் அவர் கையை நீட்டி ஒரு கை நிறைய விண்வெளி வெளிச்சம் பெட்ரோலியம் போன்றவர்களை எடுத்து ஃபியூ என்று ஊதினாரே அதன் பின்னர் காபிரியலே இங்கு வா அதற்குள் அடியெடுத்து வைகின்றார் அது சரி அவர் மறுபடியும் கையை நீட்டி கை நிறைய தூசி எடுத்து மிகாவேலே இங்கே வா இதற்குள் அடியெடுத்து வைகின்றார் அதுபோன்று தமக்காகவும் ஒரு சரத்தை உண்டு
பண்ணினார் So he comes right down. and talks in human flesh. Exactly right. Oh, I'm so glad that he's that kind. Amen. Someday there may not even be nothing left of me. I'm made of them 16 elements too.
அவர் கடைசி நாட்களில் இருக்க போகிற ஒன்றுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியதாக இருந்தது. எனவே அவர் இறங்கி வந்து மாம்ச சரீரத்தில் பேசுகிறார். முற்றிலும் உண்மை. ஓ, அவர் அமுதமாக இருப்பதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்றாவது ஒரு நாளில் எண்ணில் ஒன்றும் விடப்பட்டிருக்காது. நானும் கூட அந்த 16 மூலப்பொருட்களை கொண்டு
உண்டாக்கப்பட்டவன். She said, pray tell me where they're at. I said, then honey, you tell me where they come from before I got them. And wherever they was before I got them, they're there waiting for me to come to them.
Amen.
Glory! The Bible said not one hair of your head shall perish.
Hallelujah!
Exactly right.
Hallelujah. It
was not, yet it is, and yet it is not, then is. Certainly.
அந்த ஒரு நாள் எனக்குள்ள 2-3 தலைமுடியை நான் வாரிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது என் மனைவி என்னை நோக்கி பார்த்தாள். அவள் என்னிடம், பில்லி, உமக்கு வழுக்கை விழுகிறது என்றாள். நான், தேனே, அவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகவில்லை என்றேன். அதற்கு அவள், உமக்கு முன்பு சுருண்ட தலைமுடி இருந்தது என்றாள். நான், ஆம், ஆனால் அவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகவில்லை என்றேன். அவள், அவை எங்கே உள்ளன என்று என்னிடம் கூற வேண்டுகிறேன் என்றாள். அப்பொழுது நான், அப்படியானால் தேனே, அவைகளை நான் பெறுவதற்கு முன்பு அவை எங்கிருந்து என்னிடம் வந்தன என்று நீ என்னிடம் கூறு. நான் பெறுவதற்கு முன்பு அவை எங்கிருந்தனவோ நான் அங்கு செல்வதற்காக அவை காத்துக் கொண்டிருக்கின்றன என்றேன். மகிமை, வேதம் உங்கள் தலையில் உள்ள முடி ஒன்றாகிலும் அறிந்து போவதில்லை என்று கூறியுள்ளது. அல்லேலூயா! அது முற்றிலும் உண்மை. அது இல்லாதிருந்தது, அதே சமயத்தில் அது இருக்கிறது. இன்னும் அது இல்லாமல் போனாலும் பிறகு இருக்கிறது, நிச்சயமாக.
எக்ஸாக்ட்லி. பெட்ரோலியம், காஸ்மிக் லைட், கால்சியம், பொட்டாஷ், சோ ஃபோர்த். காட், when I'm nothing, nothing that you can see, just ashes, you speak.
Hallelujah.
Drawing that polish and petroleum together, and I'll live again in His presence. Hallelujah. He gives us eternal life.
Hallelujah.
Amen.
முற்றிலுமாக பெட்ரோலியம், விண்வெளி வெளிச்சம், கால்சியம், பொட்டாஷ் போன்றவை. தேவன், நான் ஒன்றுமில்லாமல் நீங்கள் காண்பதற்கு நான் ஒன்றுமில்லாமல் வெறும் சாம்பலாய் மாத்திரம் இருக்கும் போது அவர் அந்த பொட்டாஷையும் பெட்ரோலியத்தையும் ஒன்றாக எரிந்து பேசுவார். அல்லேலூயா! நான் மறுபடியும் அவருடைய சமூகத்தில் ஜீவிப்பேன். அல்லேலூயா! அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். ஆமேன்.
All the Father has given me, there's nothing else, and I'll raise him up again at the last days. I believe it! As a seed of Abraham, I looked for that day. I'm searching for a city whose builder and maker is God.
என் பிதா எனக்கு தந்தவைகளில் ஒன்றாகிலும் நான் இழந்து போகவில்லை. நான் அவரை கடைசி நாளில் எழுப்புவேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமின் சந்ததி என்னும் முறையில் அந்த நாளை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன். தேவன் தாமே கட்டி உண்டாக்கிற அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு நான் காத்திருக்கிறேன். ஆமேன்.
Certainly, no matter how this wrinkles up and draws away and the hair falls out, no matter what happens, God will raise it up again in the splendor of youth again at that last day. He promised He'd do it. And I'm looking for that city. Amen.
நிச்சயமாக அது எவ்வளவுதான் சுருக்கமாக விழுந்து தலைமுடி கொட்டி போனாலும் என்ன நடந்தாலும் கவலை இல்லை. தேவன் கடைசி நாளில் எல்லா இளமையின் சிறப்போடும் அதை மறுபடியும் எழுப்புவார். அவர் அவ்வாறு செய்வதாக வாக்களித்தார். நான் அந்த நகரத்துக்கு காத்திருக்கிறேன். ஆமேன்.
Oh my, I feel so religious right now. Knowing that blessed hope waiting for me there, I'm looking for that city, my heart's beating towards it. Oh, not one way would I turn but look straight towards that place. God help me to stay right there, true and faithful, throwing out a lifeline everywhere and bringing every weary pilgrim I can to go along.
Oh, yenne, and aashirvadikkappatta nambikkai enakkaga ang kaathirukkirathu endru arindhavarai, naan ippozhudhu megavum bhakti paravasapadugiren. அந்த நகரத்துக்கு நான் காத்திருக்கிறேன். என் இருதயம் அதை நோக்கி துடித்துக் கொண்டிருக்கிறது. ஓ, நான் வேறெந்த வழியிலும் திரும்ப மாட்டேன். நான் நேராக அந்த இடத்தையே நோக்கி பார்ப்பேன். தேவனே, அங்கே நான் உண்மையும் விசுவாசம் உள்ளவனாய் நிலை நின்று ஒரு ஜீவ கயிற்றை எரிந்து எங்கும் களைப்படைந்த ஒவ்வொரு யாத்திரிகரையும் என்னால் இயன்றவரை அவ்வழியில் கொண்டு வர உதவி புரியும்.
Now, probably you read it in the Christian Businessman's voice and many magazines and things packed it. Friends, that wasn't a vision. I've seen visions. I ought to know what they have, or the tens of thousands that He's given me. But this wasn't a vision. I was there, standing right there looking back. And I know it's there. It's there, friends. It's there. I know it's there. Yes, sir.
அண்மையில் அதை குறித்த ஒரு தரிசனம் தோன்ற அதை கண்டேன். என் அன்பார்ந்தவர்களை அங்கு நான் இளமையாக கண்டேன். அது அங்குள்ளது, அது அங்குள்ளது, அது அங்குள்ளது என்று நான் அறிவேனே. ஆமையா, இப்பொழுது ஒரு கால் நீங்கள் அதை கிறிஸ்தவ வர்த்தகரின் சத்தம் என்னும் பத்திரிகையிலும் இன்னும் அதை வெளியிட்ட மற்ற பத்திரிகைகளிலும் படித்திருப்பீர்கள். நண்பர்களே, அது ஒரு தரிசனம் அல்ல. நான் தரிசனங்களை கண்டிருக்கிறேன், எனவே அவை என்னவென்று நான் அறிந்திருக்க வேண்டும். அவர் என கருளின பல்லாயிரக்கணக்கான தரிசனங்களை நான் கண்டிருக்கிறேன், ஆனால் இது தரிசனம் அல்ல. நான் அங்கு நின்று கொண்டு திரும்பி பார்த்துக் கொண்டிருந்தேன். அது அங்குள்ளது என்று நான் அறிவேன். நண்பர்களே, அது அங்குள்ளது, அது அங்குள்ளதே, அது அங்குள்ளது என்று நான் அறிவேன். ஆமையா.
Just as sure as I'm standing here, so help me if I've got my right mind. And standing here in this pulpit, it's there. God has made His promise and it is true. It's so true. Yes, sir. It is there.
நான் இங்கு நின்று கொண்டுள்ளது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக தேவன் எனக்கு உதவி செய்வாராக. நான் புத்தி சுவாதீனத்துடன் இந்த பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டிருப்பேன், ஆனால் அது அங்குள்ளது. தேவன் தமது வாக்குத்தத்தை அளித்துள்ளார். அது உண்மையானது, அது உண்மை. ஆமையா, அது அங்குள்ளது.
Notice, now we find out these men sit down and eat. And two of them got up and went down to Sodom. One stayed with Abraham. Let's watch their conversation. They kept looking towards Sodom. And Abraham knew there was something a little strange about that.
கவனியுங்கள், இப்பொழுது இந்த மனிதர் அங்கு உட்கார்ந்து புசித்தனர் என்று நாம் காண்கிறோம். அவர்களில் இருவர் எழுந்து சோதோமுக்கு சென்றனர். ஒருவர் ஆபிரகாமுடனே தங்கிவிட்டார். அவர்களுடைய உரையாடலை நாம் கவனிப்போம். அவர்கள் சோதோமையே பார்த்துக் கொண்டிருந்தனர். அதை குறித்து சற்று விசித்திரமான ஏதோ ஒன்று உண்டு என்று ஆபிரகாம் அறிந்திருந்தான்.
So he said, then when he got ready to leave, he said, you think I should keep from Abraham, being that he's going to be the father of nations, I know how he bring up his children and so forth, the things that I'm going to do? He said, the sins of Sodom has become so grievous that it's entered his ears. He come down to investigate.
எனவே அவர் கூறினார், அப்பொழுது அவர் எழுந்து புறப்பட ஆயத்தமான போது அவர், நான் செய்யப்போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அவன் பெரிய பலத்த ஜாதியாவதனால் அவன் தன் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பான் என்பதை நான் அறிவேன். நான் செய்யப்போகிற காரியத்தை மறைப்பேனோ என்றார். மேலும் அவர், சோதோமின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதனால் அதன் கூக்குரல் என் செவிகளில் வந்து எட்டினது என்றார். அது சரியா என்று பார்த்தறிய அவர் இறங்கி வந்தார்.
Now remember, as I said the other night, two of those messengers went down into Sodom, and they preached to those Sodomites, and they blinded them that night at the word. But remember, there was one, they had their sign, a stranger among them.
இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், அன்றிரவு நான் கூறினது போன்று அந்த தூதர்களில் இருவர் சோதோமுக்கு சென்று அந்த சோதோமியருக்கு பிரசங்கித்தனர். அவர்கள் அந்த சோதோமியருக்கு பிரசங்கித்தனர். அவர்கள் அன்றிரவு அவர்களை வார்த்தையில் குருடாக்கினர். ஆனால் அங்கு ஒருவர் இருந்தார் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அவர்கள் தங்களுடைய அடையாளத்தை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் மத்தியில் ஒரு அந்நியர் இருந்தார்.
Look at Lot. Lot sitting in the gate said, "My lords," and living in such a way that said, "Come into my house." He said, "We'll sleep in the street." What a home. But as soon as Abraham, they said, this is a purpose we come for. We sit down here beside of you.
லோத்தை பாருங்கள், லோத்து வாசலில் உட்கார்ந்து கொண்டு என் ஆண்டவன் மார்களே என்றான். அவன் அந்த விதமாக வாழ்ந்து வந்தான். அவன் என் வீட்டுக்கு வாருங்கள் என்று கூறினான். அவர்களோ, நாங்கள் வீதியிலே உறங்குவோம் என்றனர். என்ன ஒரு வீடு! ஆனால் அவர்கள் ஆபிரகாமிடம் வந்தவுடன் அவர்கள், இந்த நோக்கத்துக்காகவே நாங்கள் வந்துள்ளோம், உன் பக்கத்தில் நாங்கள் அமர்கிறோம் என்றனர்.
That's the way. Live so that if God were want to use you, He knows right where to come get you. You're in a position, living a life clean before God. Your words are honest. Your life is true. That's the kind of a place that angels come.
அந்த விதமாகவே உள்ளது. அந்த விதமாகவே வாழுங்கள். தேவன் உங்களை உபயோகிக்க விரும்புவாரானால் எங்கு வந்து உங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்துள்ளார். நீங்கள் ஒரு ஸ்தானத்திலிருந்து தேவருக்கு முன்பாக சுத்தமான ஒரு வாழ்க்கையை நடத்தினால் உங்கள் வார்த்தைகள் உத்தமமாயிருக்கும், உங்கள் வாழ்க்கை உண்ணுள்ளதாயிருக்கும். அந்த மாதிரியான இடத்துக்கு தூதர்கள் வருகின்றனர்.
Look at Elizabeth and Zechariah. See, honest, upright, walking in all the commandments of the Lord. That's the way we want to live. So when God gets ready to use us, He said, "This is my people. I can do with this church what I want to. They believe me. They stand on my word." That's the way you want to do. Live the life.
எலிசபெத்தையும் சகரியாவையும் பாருங்கள். பாருங்கள், அவன் உத்தமமாயும் நேர்மையாயும் கர்த்தருடைய கற்பனைகள் அனைத்தின்படியும் நடந்து வந்தான். அப்படித்தான் நாம் வாழ விரும்புகிறோம். எனவே தேவன் நம்மை உபயோகிக்க ஆயத்தமாக இருக்கும் போது அவர், இவர்களின் ஜனங்கள் இந்த சபைக்கு என் விருப்பப்படி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அவர்கள் என்னை விசுவாசிக்கின்றனர், அவர்களின் வார்த்தையில் நிற்கின்றனர் என்பார். பாருங்கள், அந்த விதமாகத்தான் நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள். அந்த வாழ்க்கையை வாழுங்கள்.
Now we find out that this angel, he said, I'm not going to keep from Abraham, but I'm going to visit you according to the time of life. And notice, he didn't call him Abram, he called him Abraham. How did he know that name had been changed? He was the one that changed it.
இப்பொழுது இந்த தூதரை நாம் கண்டறிகிறோம். அவர், நான் செய்யப்போகிறதை ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன், ஆனால் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக இடத்திற்கு திரும்ப வருவேன் என்று கூறினதாக நாம் காண்கிறோம். கவனியுங்கள், அவர் அவனை ஆபிரகாம் என்று அழைக்கவில்லை, அவர் அவனை ஆபிரகாம் என்று அழைத்தார். அவனுடைய பெயர் மாற்றப்பட்டிருந்ததை அவர் எப்படி அறிந்திருந்தார்? அவர்தான் அவனுடைய பெயரை மாற்றியது நிச்சயமாக.
How did he know he was married? How did he know he had a wife and her name was Sarah?
கவனியுங்கள், அவர் சாராய், சாராய் என்று ஒருபோதும் அழைக்கவில்லை என்று உங்களுக்கு தெரியும். சாராள், உன் மனைவி சாராள் எங்கே? அவன் விவாகமானவன் என்று எப்படி அவருக்கு தெரியும்? அவனுக்கு சாராள் என்று பெயர் கொண்ட மனைவி இருக்கிறாள் என்று அவருக்கு எப்படி தெரியும்?
And Abraham said she's in the tent behind you. What a real lady. Today, women is so brazen, their husband can't even talk. They got to stick right out there, a cigarette in their hand, a pair of shorts on, doing all the talking. How perverted race of people. She's got to be chief cook and bottle washer, everything else. When she leaves the kitchen, she leaves her place of duty, right, as a mother.
Abraham, உமக்கு பின்புறமாய் உள்ள கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். என்ன ஒரு உண்மையான பெண்மணி! இன்றைக்கு பெண்கள் அதிகமாக பேசுகின்றனரே. ஒவ்வொருவரும் அவர்களுடைய கணவரை பேசவிடுவதில்லை. அவர்கள் கையில் ஒரு சிகரெட்டை வைத்துக் கொண்டு குட்டைக்கால் சட்டை அணிந்து அங்கு வந்து அவர்களே எல்லாவற்றையும் பேசி முடித்து விடுகின்றனர். எப்படிப்பட்ட ஒரு தார்மாராக்கப்பட்ட ஜனங்கள்! அவள் தலைமை சமையற்காரியாகவும் குப்பி கழுவுவளாகவும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டியவள். அவள் சமையலறையை விடும்போது ஒரு தாய் என்னும் முறையில் சரியாக அவள் தன்னுடைய கடமையின் ஸ்தானத்தை விட்டு விடுகிறாள்.
Now we find out women then stayed back and behaved herself, acted like ladies. Their head was the one who did the decisions and things. And you try to let some man tell his wife, she said, I'll give you to understand right now. Blowing that smoke out of her mouth. Looking such a, how the hideous look. I've never seen such a.
இப்பொழுது பின்னால் இருந்து கொண்டு உத்தமமாக நடந்து கொண்ட ஸ்திரீகள் பெண்மணிகளை போன்று நடந்து கொண்டவர்களின் விஷயத்தில் அவர்களுடைய தலைவன் தான் தீர்மானங்களையும் மற்ற காரியங்களையும் செய்தவன் என்று நாம் காண்கிறோம். யாராகிலும் ஒரு மனிதன் இதை தன் மனைவியிடம் எடுத்துக் கூறும்போது அவள் இப்பொழுதே நீ புரிந்து கொள்ளும்படி செய்கிறேனே என்று சொல்லி ஃபியூ ஃபியூ சிகரெட் புகையை அவள் வாயிலிருந்து ஊதுகிறாள். அப்படிப்பட்ட பார்வை, எப்படிப்பட்ட பயங்கரமான பார்வை! அப்படிப்பட்டதை நான் ஒருபோதும் கண்டதில்லையே. மேலும்
You can imagine out there and stand there, watch that person discern that spirit in there and then think, and maybe singing in a choir in some church. Oh, such a day that we're living. No wonder we're at that day. I hope you can catch through the lines what I'm meaning.
அங்கு நின்று கொண்டு அந்த நபரை கவனித்து அங்கிருக்கும் ஆவியையும் மற்ற காரியங்களையும் நீங்கள் பகுத்தறிந்து உங்களால் அங்கேயே யூகித்து பார்க்க முடியும். அவள் ஒரு கால் ஏதோ ஒரு சபையின் பாடற்குழுவில் பாடுகிறவளாயிருப்பாள். ஓ, அப்படிப்பட்ட ஒரு நாளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே! நாம் அந்த நாளை அடைந்துள்ளோம் என்பதில் வியப்பொன்றுமில்லையே. நான் என்ன பொருட்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் கிரகித்துக் கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன்.
Notice, there it was. Sarah was in the tent. She stayed in there and behaved herself. Abraham was doing the entertaining of these angels. Now, and he said, I'm going to visit you, and Sarah's listening. And she laughed up her sleeve. She said, me, an old woman, as old as I am, and there my Lord also old, and say that we're going to have pleasure again as husband and wife. And she laughed, and the angel, with his back turned, said, why did Sarah laugh?
கவனியுங்கள், அது அங்கிருந்தது. சாராள் கூடாரத்தில் இருந்தாள். அவள் அங்கே தங்கியிருந்து நல்லொழுக்கத்துடன் நடந்து கொண்டாள். ஆபிரகாம் இந்த தூதர்களை உபசரித்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது அவர், நான் உற்பவ கால திட்டத்தில் உள்ளத்திற்கு திரும்ப வருவேன் என்றார். சாராள் அதை கேட்டுக் கொண்டிருந்தாள். அவள் தன் உள்ளத்தில் அகைத்தாள். அப்பொழுது அவள், நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளோருமான பின்பு எங்களுக்கு கணவன் மனைவியுமாக இன்பம் உண்டா இருக்குமோ என்று சொன்னாள். ஆகையால் அவளோ நகைத்தாள். அந்த தூதன் தன் முதுகு கூடாரத்தின் பக்கம் திரும்பிய வண்ணம் நின்று கொண்டு சாராள் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார்.
Remember, that was the last sign that the seed of or Abraham himself, which is a type of the church, it was the last sign that he received from all the other signs that he received. That was the last one before Sodom was wiped out. Is that right?
Amen.
The last sign.
ஞாபகம் கொள்ளுங்கள், அதுவே சந்ததிக்கு இல்லை, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி அடையாளமாக இருந்தது. அது சபைக்கு முன்னடையாளமாக இருக்கிறது. அதுவே அவன் பெற்றுக்கொண்ட கடைசி அடையாளமாக இருந்தது. அவன் பெற்றுக்கொண்ட அடையாளங்கள் அனைத்திலும் சோதோம் அழிக்கப்படுவதற்கு முன்னதாக அவன் பெற்றுக்கொண்ட கடைசி அடையாளமாக இருந்தது. அசரியா, கடைசி அடையாளமே.
When Israel, the seed that followed Abraham, And the Samaritans, which was an offcast seed of a mixed breed, looking for him, oh. They said, our father Jacob give this well to us, the woman said at Sychar. See? Our father Jacob, he gave this well to Joseph, his son, and we drank from it. He watered his camels. You say he got water, some so forth like that? See?
இஸ்ரவேலர் ஆபிரகாமுக்கு பின் வந்த சந்ததி, சமாரியர் இரண்டு ஜாதிகள் கலந்து தோன்றிய சந்ததி. அவர்கள் புறக்கணிக்கப்பட்டனர். அவர்கள் அவரை எதிர்நோக்கி இருந்தனர். இருந்த போதிலும் அவர்கள் எங்கள் பிதாவாகிய யாக்கோபின் கிணற்றை எங்களுக்கு தந்தார் என்றனர். அப்படித்தான் சீகார் ஊரில் இருந்த ஸ்திரீ கூறினாள். பாருங்கள், நம்முடைய பிதாவாகிய யாக்கோபு தமது குமாரனாகிய யோசேப்புக்கு அவர் இந்த கிணற்றை தந்தார். அதில் உள்ள தண்ணீரை நாங்கள் குடித்துக் கொண்டு வருகிறோம். அவர் தமது ஒட்டகங்களுக்கு இந்த கிணற்றிலிருந்து மொண்டு தண்ணீர் வார்த்தார். உம்மிடம் அது போன்ற தண்ணீர் இருக்கிறது என்று நீர் கூறுகின்றீரா என்றாள். பாருங்கள்,
And the last sign that the seed of Israel natural received was the same kind of a sign.
Amen.
Can't you see it?
Yes. All right.
Amen. Think a minute. The last sign that Abraham with the covenant, the last sign before rejection of the lukewarm church and her destruction was the sign of perceiving the thoughts in the hearts and the mind. God manifested in the human flesh. And the last sign that Israel seen before she was cut off was the same thing, and they said it's Beelzebub, a fortune teller.
மாம்ச பிரகாரமான இஸ்ரவேல் சந்ததி யாரும் பெற்றுக்கொண்ட கடைசி அடையாளமும் அது போன்ற ஒரு அடையாளமே. உங்களால் அதை காண முடியவில்லையா? ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்களே. உடன்படிக்கையோடு இருந்த ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட கடைசி அடையாளம், வெதுவெதுப்பான சபை புறக்கணிக்கப்பட்டு அவள் நிர்மூலமாக்கப்படுவதற்கு முன்பிருந்த கடைசி அடையாளம், இருதயங்களிலும் சிந்தையிலும் இருந்த நினைவுகளை அறிந்து கொள்கிற அடையாளமாயிருந்தது. தேவன் ஒரு மானிட சரீரத்தில் வெளிப்பட்டார். இஸ்ரவேலர் அறுப்புண்டு போவதற்கு முன்பு கண்ட கடைசி அடையாளமும் அதே காரியமாயிருந்தது. அவர்கள் அது பெயல் சபூல், ஒரு குறி சொல்வோன் என்றனர்.
Now is the hour. God let this sink in. Now is the hour that the royal seed of Abraham. Do you get it? God manifested in human flesh, giving them their last sign. Before the destruction of the lukewarm and the going away as it did. Last splinter of Lot's backsliding. Let that sink just a minute.
இப்பொழுது அதே வேளையாயிற்றே. தேவனே, இதை மனதில் பதிய செய்யும். இப்பொழுதே ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி பெற வேண்டிய அந்த வேளையாயிற்றே. அது உங்களுக்கு புரிகின்றதா? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு வெதுவெதுப்பான சபையின் அழிவுக்கு முன்பு ராஜரீக சந்ததிக்கு அவர் முன்பு செய்தவாறே அவர்களுக்கு அவர்களுடைய கடைசி அடையாளத்தை அளிக்கிறார். கடைசியாயிற்று. லோத்து பின்வாங்கி போதலின் கடைசி பிரகாசம், அது ஒரு நிமிடம் ஆழமாக பதியட்டும்.
Abraham, one. Abraham's natural seed, two. Abraham's royal seed, three. What's the message? Don't take with the lukewarm out there. Where did it even go to them? Sent to the Pentecostals, the elect, the drawn out.
Abraham, ஒன்று. ஆபிரகாமின் மாம்ச பிரகாரமான சந்ததி, இரண்டு. ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி, மூன்று. கவனியுங்கள், இந்த செய்தி அங்குள்ள வெதுவெதுப்பான சபையோரினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதில்லை. முதலில் அவர்களிடம் அது எப்பொழுது சென்றது? அது பெந்தேகோஸ்தையினருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு, வெளியே எடுக்கப்படுகிறவர்களுக்கு அனுப்பப்பட்டது.
And as Israel did then, 90, look how many Israel received it. When the time come for them to go up there, there's 120 out of about 4 million.
இஸ்ரவேலர் அன்று செய்தது போல் 90-க்கும் எத்தனை இஸ்ரவேலர் அதை ஏற்றுக்கொண்டனர் என்று பாருங்கள். அவர்கள் மேலறைக்கு செல்ல சமயம் வந்தபோது 40 லட்சம் பேர்களில் 120 பேர் மாத்திரமே சென்றனர்.
Now watch the royal seed. It's got to come those three times. See, everywhere you take, Ham, Shem, and Japheth's people, the royal seed of Abraham, this Abraham, the natural seed, the royal seed, everything.
இப்பொழுது ராஜரீக சந்ததியை கவனியுங்கள், பாருங்கள். நீங்கள் அதை எங்க எடுத்து பார்த்தாலும் பாருங்கள், அது மூன்று முறை வர வேண்டும். காம், சேம், யாபேத்தினுடைய ஜனங்கள், ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி, அங்கு ஆபிரகாம் மாம்ச பிரகாரமான சந்ததி, ராஜரீக சந்ததி, ஒவ்வொன்றுமே.
The royal seed is by Christ. We come, but Abraham's promise that God gave him through Christ, the royal seed. And this is the royal seed. This church of the Lord Jesus that he's restoring in the last days. The royal seed.
ராஜரீக சந்ததி கிறிஸ்துவின் மூலம் வருகிறது. தேவன் ராஜரீக வித்தாகி கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமுக்கு அளித்த அவனுடைய வாக்குத்தத்துக்கு நாம் வருகிறோம். இந்த கடைசி நாட்களில் அவர் திரும்ப அளித்துக் கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசுவின் இந்த சபையே இந்த ராஜரீக சந்ததி. ராஜரீக சந்ததி ஆயிற்று.
Notice, he received that sign. And the royal seed himself said when he was here, as it was in the days of Lot, so shall it be in the coming of the Son of Man.
கவனியுங்கள், அவர் இந்த அடையாளத்தை பெற்றுக் கொண்டானே, அவர் இங்கிருந்த போது ராஜரீக வித்தாகி அவர் தாமே, லோத்தி நாட்கள் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் என்றார்.
The royal seed, Abraham's seed, called out Lot also of his brother, a lukewarm down in Sodom, and then the Sodomite, the world. Today the world, the church world, and the royal seed.
ராஜரீக சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி, வெளியே அழைக்கப்படுதல், அவனுடைய சகோதரனாகிய லோத்து, சோதோமில் ஒரு வெதுவது பாரவன். அப்பொழுது சோதோமியரோ உலக பிரகாரமானவர்கள். இன்றைக்கு உலகம், சபை உலகம், ராஜரீக சந்ததி.
Exactly, they're setting positionally in everything just exactly according to order. And God with his promises come right down manifesting the same thing. Hey man, if it isn't perfect, I don't know what perfection is. It's a scripture.
சரியாக ஒழுங்கின்படியே அதே விதமாக தங்கள் ஸ்தாபனங்களில் பொருத்தப்பட்டுள்ளனர். தேவன் தமது வாக்குத்தத்துடன் இறங்கி வந்து அதே காரியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமேன். இது பரிபூர்ணமாய் இல்லாமல் போனால் பரிபூர்ணம் என்பதற்கு அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியாது. இது வேத வாக்கியமாயிற்று.
You've had speaking in tongues, dancing in the spirit. You've had all these sensations. You had seen miracles of healing and wheelchairs and so forth. We've seen all of that. But here's the last sign that's come up now. Abraham's seen all kinds of things God did for him along the way. Sure, but here comes the last sign. Just before the promised son comes.
நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி ஆவியில் நடனமாடினதை உடையவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் இந்த எல்லா உணர்ச்சி வசப்படுதல்களையும் உடையவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் சுகமளிக்கும் அற்புதங்களை, சக்கர நாற்காலிகளிலிருந்து ஜனங்கள் எழுந்து நடத்தல் போன்றவற்றை கண்டிருக்கிறீர்கள். இவை அனைத்தையும் நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே இதோ இந்த கடைசி அடையாளம் இப்பொழுது வந்துள்ளது. ஆபிரகாம் தன் வாழ்க்கையில் தேவன் அவனுக்கு செய்த எல்லா விதமான காரியங்களையும் கண்டான் நிச்சயமாக. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கு சற்று முன்பு இதோ கடைசி அடையாளம் வருகிறது.
And now the royal seed is looking for a promised son.
Hallelujah.
Are we looking for a promised son? The Son of God to return. Hallelujah. Oh, that makes me feel like shouting.
இப்பொழுது ராஜரீக சந்ததி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை எதிர்நோக்கி இருக்கிறோமா? தேவனுடைய குமாரன் திரும்ப வருவாரே. ஹல்லேலூயா. ஓ, அது எனக்கு கூச்சலிட வேண்டும் என்னும் உணர்வை தருகின்றது.
Look, the royal seed is looking for a promised son, as Abraham did down through the years watching, holding on to that word. So has the royal seed in the seed watching for this coming son, the coming of the Lord, through one watch, two watch, three watch, on to the seventh watch. And here we are still looking for the royal seed.
கவனியுங்கள், ராஜரீக சந்ததி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை எதிர்நோக்கி உள்ளது. ஆபிரகாம் அநேக ஆண்டுகளாக காத்திருந்து வார்த்தை எருகப்பற்றிக் கொண்டிருந்தது போன்று ராஜரீக சந்ததியும் அவ்வாறே பற்றிக் கொண்டுள்ளது. அது இந்த குமாரனின் வருகைக்காக, கர்த்தருடைய வருகைக்காக முதலாம் ஜாமம், இரண்டாம் ஜாமம், மூன்றாம் ஜாமம், இப்படியாக ஏழாம் ஜாமம் வரையிலும் காத்திருந்தது. இதோ நாம் இன்னும் அந்த ராஜரீக சந்ததியின் வருகையை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம்.
And what do we see just before the coming of the Lord? What takes place? God comes down in our midst, showing the royal seed like it is Abraham's seed. And Abraham's seed, and here it is with the royal seed, God dwelling among us in the form of the Holy Spirit, doing the same things he did back there, performing, showing it's the same.
கர்த்தருடைய வருகைக்கு சற்று முன்பு நாம் எதை காண்கிறோம்? என்ன நடக்கிறது? தேவன் நமது மத்தியில் இறங்கி வந்து ஆபிரகாமின் சந்ததிக்கு காண்பித்த வண்ணமாக இப்பொழுது உள்ள ராஜரீக சந்ததிக்கு காண்பிக்கிறார். ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமின் சந்ததிக்கும் இதோது ராஜரீக சந்ததியோடு உள்ளது. தேவன் நமது மத்தியில் பரிசுத்தாவியின் ரூபத்தில் வாசம் செய்து முன்காலத்தில் அவர் புரிந்த அதே செயல்களை புரிந்து அது மாறாதது என்று காண்பிக்கிறார்.
And on the scientific research, on the picture, the world knows, the scientist world knows that it's true. The church knows that it's true worldwide. And I believe that every predestinated seed just about in the doors about closed, and judgment is fixed this time. Right. God won't always strive with man. He'll do everything he can, but the hour is approaching, friends.
அந்த புகைப்படத்தின் பேரில் நடத்தப்பட்ட விஞ்ஞான ஆராய்ச்சியின் விளைவாக உலகம் அறிந்துள்ளது. விஞ்ஞான உலகம் அது உண்மை என்று அறிந்துள்ளது. உலகம் முழுவதும் சபையும் அது உண்மை என்று அறிந்துள்ளது. முன்குறிக்கப்பட்ட வித்தான ஒவ்வொருவரும் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்றனர் என்றும், கதவு விரைவில் அடைக்கப்பட்டு நியாய தீர்ப்பு தாக்குவதற்காக காத்திருக்கிறது என்றும் நான் நம்புகிறேன். அது உண்மை. தேவன் எப்பொழுதும் மனிதனுடன் போராடுவதில்லை. அவரால் முடிந்த அனைத்தும் அவர் செய்வார். ஆனால் நண்பர்களே, அந்த நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது.
Remember, what was the next thing taking place now? Before they could receive the royal seed, there had to be a miracle happen to both Abraham and Sarah. Physically. Before there could be a royal seed, before the seed could be born.
கவனியுங்கள், இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய நான் ஒன்றை உங்களுக்கு அளிக்கப் போகிறேன். அடுத்தபடியாக நடந்தது என்ன என்பது இப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? அவர்கள் ராஜரீக சந்ததியை பெறுவதற்கு முன்பாக ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சரீர பிரகாரமாக ஒரு அற்புதம் நடக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு ராஜரீக சந்ததியை பெறுவதற்கு முன்பு இல்லை, அந்த வித்து பிறப்பதற்கு முன்பு.
Now Abraham's body was as good as dead. The Bible says that, doesn't it? And Sarah's womb was dead. The Bible said so. Now there had to be some physical something take place before the royal seed could have, or the seed could appear. The promised son.
இப்பொழுது ஆபிரகாமின் சரீரம் செத்துப்போயிருந்தது என்று வேதம் உரைக்கிறது. அது உரைக்கவில்லையா? சாராளின் கர்ப்பம் செத்துப்போயிருந்தது என்று வேதம் உரைத்துள்ளது. ராஜரீக சந்ததி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் தோன்றுவதற்கு முன்பு சரீரத்தில் ஏதோ ஒரு மாறுதல் நிகழ வேண்டியிருந்தது.
Before that promised son could appear, there had to be some physical something take place in their body before the appearing of the promised son. Watch what he done. I'm going to give you a little something.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் தோன்றுவதற்கு முன்பு அவர்களுடைய சரீரங்களில் சரீர பிரகாரமாக ஒரு காரியம் நடக்க வேண்டியதாக இருந்தது. அவர் என்ன செய்தார் என்று கவனியுங்கள். நான் ஒரு சிறு காரியத்தை உங்களுக்கு அளிக்கப் போகிறேன்.
Now reading the Bible, it's a love story that God wrote to his church. It's God. God is love. You believe that? And the Bible is written so that the educated and smart can never understand it. You have to be in love with God to understand it. You have to have God in you. He interprets himself to you.
இப்பொழுது நாம் வேதாகமத்தை படிப்போமானால், அது தேவன் தமது சபைக்கு எழுதின ஒரு காதல் கதையாய் உள்ளது. அது தேவன் அன்பாய் இருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கல்வி அறிவு கொண்டவர்களும் புத்தி கூர்மை உள்ளவர்களும் தங்கள் மனித ஞானத்தினால் அதை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு வேதாகமம் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அதை புரிந்து கொள்ள நீங்கள் தேவனிடம் அன்பு கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். தேவனை நீங்கள் உங்களுக்குள் பெற்றிருக்க வேண்டும். அவர் அப்பொழுது தம்மையே உங்களுக்கு வியாக்கியானப்படுத்துகிறார்.
Now it's just like I got a wife. Oh, how I love her. I love her with all my heart. And I'll be overseas somewhere, and she'll, after she gets the kiddies to sleep, she'll write me a letter and say, "Dear Billy, I'm sitting here tonight. I'm thinking of you. I'm writing." See, I know what she's writing on the paper, but I know her and love her so much that I just know her nature. I know what she means, so I can read between the lines.
இப்பொழுது அது எனக்கு ஒரு மனைவி உள்ளது போன்றாகும். ஓ, நான் எவ்வளவாக அவளை நேசிக்கிறேன். என் முழு இருதயத்தோடும் நான் அவளை நேசிக்கிறேன். நான் வெளிநாடு எங்காகிலும் சென்றால் அவள் குழந்தைகளை உறங்க வைத்துவிட்டு பின்பு அவள் எனக்கு ஒரு கடிதம் எழுதுவாள். அதில், "அன்புள்ள பில்லி, இன்றிரவு இங்கு உட்கார்ந்து கொண்டு நான் உம்மை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்து இந்த கடிதத்தை உமக்கு எழுதிக் கொண்டிருக்கிறேன் என்கிறாள். பாருங்கள், அவள் காகிதத்தில் என்ன எழுதுகிறாள் என்பதை நான் அறிந்து கொள்வேன். ஆனால் எனக்கு அவளை நன்றாக தெரியும். அவளை நான் அதிகமாக நேசிப்பதால் அவளுடைய சுவாபத்தை நான் அறிந்திருக்கிறேன். அவள் என்ன பொருட்படுத்துகிறாள் என்பதை நான் அறிவேன். எனவே என்னால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். புரிகிறதா?
And God wants his church to read between the lines. Not read anything out of it now. You have to read between the lines to see what it's meaning. Now watch and see. Find out if it doesn't.
தேவன் தமது சபையானது வேதாகமத்தில் அடங்கியுள்ள மறைபொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் இல்லாத ஏதோ ஒன்றை இப்பொழுது படிக்க வேண்டும் என்றல்ல. நீங்கள் அதில் அடங்கியுள்ள மறைபொருளை படித்து அது என்ன பொருட்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் கவனமாக படித்து அதில் மறைபொருள் அடங்கியுள்ளதா என்று அறிந்து கொள்ளுங்கள்.
Now, what God done with Abraham and Sarah, he's showing them example of his church. He did for them, he turned them both back to be a young man and woman. Sure he did. Put them back young again, just like he's going to do every seed of Abraham. No matter how old and broke down you are, there's a day coming when you'll be young and beautiful again. That's right. The splendor of life.
இப்பொழுது தேவன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அதை செய்தபோது அது தமது சபைக்கு உதாரணமாய் அமைந்துள்ளது என்பதையே அவர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார். அவர் அவர்களுக்காக அதை செய்தார். அவர்கள் இருவரையும் வாலிப ஆணாகவும் பெண்ணாகவும் மாற்றினார். நிச்சயமாக அவர் அப்படி செய்தார். அவர்களை மீண்டும் இளமை பருவத்துக்கு மாற்றினார். அவர் ஆபிரகாமின் சந்ததியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் செய்யப்போவது போன்றே நீங்கள் எவ்வளவு வயோதிபமாகவும் தளர்ந்து போன நிலையை அடைந்திருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் மறுபடியும் வாலிபமாகவும் அழகாகவும் மாறப்போகும் நாள் ஒன்று வரப்போகின்றது. அது உண்மை. வாழ்க்கையின் பிரகாசம்.
I asked the doctor not long ago, "Tell me, sir, whenever time I eat, I renew my life." He said, "Yes, sir, that's correct." I said, "Now, God said that we was made out of the dust of the earth." He said, "That's right."
நான் உண்மையில் மருத்துவர் ஒருவரிடம், ஐயா, நான் ஆகாரம் உண்ணும் ஒவ்வொரு முறையும் என் ஜீவனை புதுப்பித்துக் கொள்கிறேனா என்று என்னிடம் கூறுங்கள் என்றேன். அதற்கு அவர், ஆமையா, சரிதான் என்றார். அப்பொழுது நான், இப்பொழுது நான் பூமியின் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டோம் என்று தேவன் கூறியுள்ளாரே என்றேன். அதற்கு அவர், அது உண்மை.
The vegetables and meat and stuff you eat is dust, where you get your potash and calcium and stuff and your vitamins, you bring it right out of the earth and you are made out of the dust of the earth. I said, God created first like that. He said, I know nothing about that, but said, I know that now you eat food and it builds your body.
நாம் உண்ணும் காய்கறிகளும் மாமிசமும் மண்ணில் தோன்றியவையே. அதில்தான் பொட்டாசியம் கால்சியமும் உங்களுடைய ஊட்டச்சத்துக்களில் அடங்கியுள்ளன. நீங்கள் அதை பூமியின் மண்ணிலிருந்து உற்பத்தி செய்கிறீர்கள். நீங்கள் பூமியின் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது நான், இப்பொழுது தேவனதை துவக்கத்திலேயே அப்படித்தான் சிருஷ்டித்தார் என்றேன். அதற்கு அவர், அதை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் என்று கூறி, நீங்கள் இப்பொழுது உண்ணும் உணவு அதுவே உங்கள் உடலை வளரச் செய்கிறது என்று நான் அறிவேன் என்றார்.
I said, I asked you, I said, then you're questioning me about the virgin birth? He said, yes, sir, I am. I said, I'd like to ask you something, doctor. Explain this to me. He said, well, anything that cannot be scientifically proven is not correct.
அப்பொழுது நான், உங்களை நான் கேட்கிறேன் என்றேன். மேலும் நான், அப்படியானால் நீங்கள் கன்னிகை பிறப்பை குறித்து என்னிடம் சந்தேகிக்கின்றீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர், ஆமையா, நான் சந்தேகிக்கிறேன் என்றார். அப்பொழுது நான், மருத்துவரே, நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன், அதை எனக்கு விளக்கிக் கூறுங்கள் என்றேன். அதற்கு அவர், பாருங்கள், விஞ்ஞான ஆதாரம் கொண்டு நிரூபிக்கப்பட முடியாது, எதுவும் சரியானதல்ல என்றார்.
I said, I'll take the opposite side. Anything is scientifically proving is not so. Nothing to it. I said, the only real things there is in life is things that cannot be proven scientifically. Love, joy, peace, long suffering, gentleness, patience, faith. Scientifically prove it to me. Yet it's a reality.
அப்பொழுது நான், விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட முடியாது, எதுவும் சரியல்ல என்று இப்பொழுது நீங்கள் கூறின கருத்துக்கு எதிராக வாதிட விரும்புகிறேன் என்றேன். மேலும் நான், வாழ்க்கையில் காணப்படும் உண்மையான காரியங்கள் அனைத்துமே விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட முடியாதவைகளே. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் போன்றவை, இவைகளை விஞ்ஞானபூர்வமாக எனக்கு நிரூபிப்பீர்களா? இருப்பினும் இவை யாவும் தத்ரூபமானவைகளாயிற்று.
God, the Holy Spirit, angels. Amen.
Amen.
Faith does those things. Everything you see from the earth comes from the Mother Earth, goes back the same way.
தேவன் பரிசுத்தாவி தூதர்கள் என்பதுவே என்றேன். ஆமேன். நான் தொடர்ந்து, விசுவாசமே அந்த காரியங்களை செய்கின்றது. நீங்கள் காணும் ஒவ்வொன்றும் பூமியிலிருந்து, அண்டை பூமியிலிருந்து தோன்றியவையே, அவை பூமிக்கு மறுபடியும் செல்கின்றன
என்றேன். I said, I want to ask you When I was 16 years old, I eat the same food I eat right now. I eat beans, potatoes, and bread, and meat. And every time I eat, I got bigger and stronger. He said, sure, you was renewing your life.
மேலும் நான், உங்களை ஒன்று நான் கேட்க விரும்புகிறேன். நான் 16 வயதுடனாய் இருந்தபோது இப்பொழுது உண்ணும் உணவையே அப்பொழுது உண்டு வந்தேன். நான் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, ரொட்டி, இறைச்சி ஆகியவை உண்டு வந்தேன். நான் உண்ட ஒவ்வொரு முறையும் பெரியவனாகவும் பலசாலியாகவும் வளர்ந்தேன் என்றேன். அதற்கு அவர், நிச்சயமாக நீங்கள் உங்கள் ஜீவனை புதுப்பித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றார்.
I said, why is it after I pass about 22 years old, anybody else, no matter how much you eat, you get weaker and older? Think of it.
நான், ஏன் அப்படியானால் எனக்கு ஏறக்குறைய 22 வயதான பிறகு அந்த வயதை கடந்த எவருமே எவ்வளவுதான் உணவு உண்டாலும் பலவீனம் அடைந்து வயதாகிக் கொண்டே செல்கின்றனது, அதை குறித்து யோசித்து பாருங்கள் என்றேன்.
I said, I got a jug of water here, I got a glass. And I start pouring water out of this big abundant jug into this glass, and it starts filling up, and it gets halfway full, and then without anything down here at all, the more I pour in, the farther down it goes. No matter how much I eat, how well, I eat better now than I used to. 100 times better.
நான் தொடர்ந்து, நான் இங்கு ஒரு ஜாடியில் தண்ணீர் வைத்துள்ளேன், என்னிடம் ஒரு கண்ணாடி குடுவை உள்ளது. தண்ணீர் நிறைந்துள்ள இந்த ஜாடியிலிருந்து நான் கண்ணாடி குடுவையில் அது பாதி நிறையும் வரைக்கும் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே வருகிறேன். அதன் பிறகு கண்ணாடி குடுவையின் அடியில் ஒன்றும் இல்லாமற் போனால் நான் எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தாலும் அது கீழே இறங்கிக் கொண்டே போகிறது. அதுபோன்றே நான் எவ்வளவு நன்றாக உணவு உண்டாலும் அது ஒரு பொருட்டல்ல. நான் முன்னை காட்டிலும் இப்பொழுது 100 மடங்கு நன்றாக உண்கிறேன் என்றேன்.
Cornbread for breakfast with some sorghum molasses and the same thing for dinner and supper too. I know what it was to live hard and now I can eat better. Thank the Lord, but no matter how much I eat, I'm still getting weaker and older. And I'll finally dry up and die. Why? Why? It's an appointment God has made. Right? Yes, sir.
இரவு முழுவதும் மாம்சத்தோலை மென்று காலை உணவிற்கு சோழ ரொட்டியும் சிறிது சர்க்கரையும் அதையே மறுபடியும் பகல் உணவாகவும் இரவு உணவாகவும் உண்பது எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியும். வறுமை வாழ்க்கை என்னவென்று எனக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது நான் நன்றாக உண்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் எவ்வளவுதான் உணவு உண்டாலும் அது ஒரு பொருட்டல்ல. நான் இன்னும் பலவீனம் அடைந்து வயதாகிக் கொண்டே செல்கிறேன். முடிவிலே நான் தளர்ந்து மறித்து போவேன். ஏன் ஏன்? அது தேவன் வைத்துள்ள நியமனம். அது உண்மை. ஆமையா?
Notice Abraham and Sarah, they went back to about 22 or 25 years old. Oh, you say nonsense, Brother Bram. All right, now sit still just a minute. Let's just read between the lines once.
கவனியுங்கள். ஆபிரகாமும் சாராளும் அவர்கள் 22 அல்லது 25 வயதுடைய இளமை பருவத்தை அடைந்தனர். ஓ, நீங்கள் சகோதரன் பிரணாமே, இது அர்த்தமற்றதாயிற்று எனலாம். சரி, இப்பொழுது ஒரு நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். நாம் மறுபடியும் வரிகளுக்கிடையே அடங்கியுள்ள மறைபொருளை காண்போம்.
Immediately after those angels left and Sodom was burned, Abraham and Sarah took a long journey plumb down to Gerar. That's quite a journey for an old couple. Measured on your map. They went down to Gerar.
அந்த தூதர்கள் புறப்பட்டு சென்று சோதோம் எரிந்து போனவுடனே ஆபிரகாமும் சாராளும் கோராருக்கு நீண்ட பயணம் ஒன்று மேற்கொண்டனர். அது வயோதிக தம்பதிகளுக்கு ஒரு மிகவும் நீண்ட பயணமே. உங்கள் வரைவிடத்தில் தூரத்தை அளந்து நோக்குங்கள். அவர்கள் கோராருக்கு சென்றனர்.
And here's Sarah now, grandma, 90 years old, a little sunbonnet on, shaking, and Abraham with his long beard hanging down. The Bible said they were both well stricken in age. Don't try to say they live longer. And the Bible said their bodies were both dead, stricken in age.
இதோ இப்பொழுது 90 வயது கொண்ட கிழவி சாராள் சிறு வெயில் தொப்பி ஒன்றை அணிந்து தள்ளாடிக் கொண்டிருக்கிறாள். ஆபிரகாமும் தன் நீண்ட தாடி தொங்கினவனாய் அங்கிருக்கிறான். வேதம் அவர்கள் இருவரும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள் என்று உரைத்துள்ளது. அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் என்று கூற முயல வேண்டாம். வேதம் அவர்களுடைய சரீரங்கள் செத்துப்போய் இருவரும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள் என்று உரைத்துள்ளது.
And here they go down to Gerar. And there's a young king down there named Amalek. And he's looking for a sweetheart. And when he saw Sarah, he fell in love with her. Is that right? Grandma.
இதோ அவர்கள் கோராருக்கு செல்கின்றனர். அங்கு அபிமிலக்கு என்னும் வாலிப ராஜா ஒருவன் இருக்கிறான். அவன் தன் இருதயத்துக்கு இனியவள் ஒருத்தியை தேடிக்கொண்டிருந்தான். அவன் சாராளை கண்டபோது அவள் மேல் காதல் கொண்டான். அசரியா, பாட்டியிடமா?
Why, you're the most... Abraham said you're fair to look upon. Amen. I pray thee, tell him that you're my sister. Hallelujah. He's showing there what he's going to do for all of Abraham's seed.
ஆபிரகாம் சாராளை நோக்கி, ஏன் நீ மிகவும் அழகாய் இருக்கிறாய் என்றும் நீ காண்பதற்கு அழகாய் இருக்கிறாய் என்றும் கூறினான். ஆமென். நீ என் சகோதரி என்று அவரிடம் சொல்லிவிடு என்று நான் உன்னை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியார் எல்லோருக்கும் அவர் என்ன செய்ய போவதாக இருந்தார் என்பதை அங்கு காண்பித்துக் கொண்டிருந்தார்.
Sarah was beautiful. Abraham was young. I can hear Abraham say, Sarah dear, you know what? The gray is going out of your hair. Abraham, the hump's going out of your back. You're straightening up. They return back to young man and young woman. God showing. Oh my.
சாராள் அழகாய் இருந்தாள். ஆபிரகாம் இளைஞனாக இருந்தான். ஆபிரகாம், சாராளே அன்பே, உனக்கு என்னவென்று தெரியுமா? உன் தலையில் உள்ள நரைபுடி மறைந்து கொண்டிருக்கிறது என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. சாராளும், ஆபிரகாமே, உம்முடைய முதுகில் உள்ள கூன் மறைந்து கொண்டிருக்கிறது. நீர் நிமிர்ந்து கொண்டு வருகிறீர் என்றாள். அவர்கள் வாலிப ஆணாகவும் வாலிப பெண்ணாகவும் மாறினார்கள். தேவன் காண்பிக்கிறாரே. ஓ,
என்ன! பியூட்டிஃபுல் ridiculous. That beautiful Hebrew girl. Oh, her brother, that young fella. And how beautiful she is. And God appeared to him in a dream and said, you're just as good as a dead man.
அபிமெலேக்கு அவள் மேல் காதல் கொண்டு அங்கு சென்று அவளை அழைத்து வந்தான். அவன் அவளை மனம் புரிந்திருப்பான். அவன் குளித்துவிட்டு வந்து தன்னுடைய இரவு ஆடை அணிந்து கொண்டு படுத்து தன் ஜபத்தை ஏறெடுத்த பிறகு தன் கால் விரல்களை மேலே உயர்த்துவதை என்னால் காண முடிகிறது. அப்பொழுது அவன், நாளை நான் இந்த அழகான 100 வயது கிழவியை மணந்து கொள்வேன் என்று கூறியிருப்பான் என்று நினைக்கிறீர்களா? கேலி கூத்தாய் இருந்திருக்குமே அந்த அழகான எபிரேய பெண்ணை. ஓ, அவளுடைய சகோதரன் அந்த வாலிபன் இவள் எவ்வளவு அழகாய் இருக்கிறாள் என்றே கூறியிருப்பான். ஆனால் தேவனோ சொப்பனத்தில் அபிமெலேக்கு தோன்றி, நீ செத்தாய் என்றார்.
Said, Lord, why is that? He said, that's a man's wife. He said, you know the integrity of my heart, Lord. She said, that's my brother. And he said, it's my sister. He said, yes, I know the integrity of your heart. That's the reason I kept you from sinning against me.
அவன், கத்தாவே, அது ஏன் என்றான். அப்பொழுது அவர், அவள் ஒரு மனிதனுடைய மனைவியாய் இருக்கிறாள் என்றார். அதற்கு அவன், கத்தாவே, என் இருதயத்தின் உத்தமத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அவள், அது என் சகோதரன் என்று சொன்னாள். அவனும், இது என் சகோதரி என்று சொன்னானே என்றான். அவர், ஆம், உன் இருதயத்தின் உத்தமத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையால் தான் எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் என்றார்.
Well, listen, but you're as good as dead and your whole nation's gone. Her husband is my prophet. I don't care how holy you are, how much you pray, I'll not hear your prayers. But her husband is a prophet. Go take his wife back and let him pray for you. If you don't, you'll die. Hallelujah!
ஆனால் கவனியுங்கள், ஆனால் நீ செத்தாய். உன் தேசம் முழுவதும் போய்விட்டது. அவளுடைய கணவனின் தீர்க்கதரிசி, நீ எவ்வளவு பரிசுத்தமாய் இருந்தாலும், நீ எவ்வளவுதான் ஜெபித்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் உன் ஜெபங்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன். அவனுடைய கணவன் ஒரு தீர்க்கதரிசி. அவனுடைய மனைவியை கொண்டு போய் விட்டுவிடு. அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அப்படி செய்யாவிட்டால் சாகவே சாவாய் என்றார். அல்லேலூயா!
What was it? God getting Sarah and Abraham ready to receive the promised son, showing that the next thing after the manifestation of this angel of God, the Holy Spirit, showing his last sign, the next thing, this mortal takes on immortality, and we're caught up in the air to meet the promised son, Abraham. Wow. Glory to God. Hallelujah.
அது என்னவா இருந்தது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை பெற்றுக் கொள்வதற்கென தேவன் சாராளையும் ஆபிரகாமையும் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த தேவனுடைய தூதன் வெளிப்பட்ட பிறகு அடுத்த காரியமாக காணப்படுவது பரிசுத்தாவி தமது கடைசி அடையாளத்தை காண்பித்த பிறகு அடுத்தபடியாக நிகழ வேண்டியது. இந்த அழிவுள்ளது அழியாமையை தரித்துக் கொண்டு நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை, ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியை சந்திப்பதற்கென ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா!
For we'll be changed in a moment, in a twinkling of an eye. And she'll be caught up together to meet him in the air. So shall we ever be with him. The promised son. Hallelujah!
நாம் ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். இவ்விதமாக எப்பொழுதுமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனோடு கூட இருப்போம். அல்லேலூயா!
Oh, I ain't going to get out. Tomorrow night I'll get 22nd chapter. See? Oh, I love it, don't you?
Amen.
I'm so glad. All these things, the Bible's just full of these gracious nuggets. Just reach down and pick them out. Roll the dirt off of them and look at them. Every one of them represents Jesus Christ.
Amen.
Every man, for in him dwelt the fullness of God. In him everything points to, everything from the Old Testament pointed to the cross, and the New Testament points back to the cross. It's right. It's all there.
Oh! நான் அதற்கு வர முடியாது. நான் நாளை இரவு, நான் 22 வருவேன். பாருங்கள், ஓ, அதை நான் நேசிக்கிறேன். நீங்கள் நேசிக்கவில்லையா? இந்த எல்லா காரியங்களை குறித்தும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேனே. வேதாகமும் இந்த கிருபையுள்ள பொற்கட்டிகளால் நிறைந்துள்ளது. நீங்கள் குனிந்து அவைகளை கையில் எடுத்து அவைகளின் மேலுள்ள தூசியை தட்டிவிட்டு அவைகளை பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும், அவை ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவுக்கு எடுத்துக்காட்டாயுள்ளன. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் அவருக்குள் வாசமாயிருந்தது. எல்லாமே அவரையே சுட்டி காட்டுகின்றன. பழைய ஏற்பாட்டில் உள்ள அனைத்தும் சிலுவையை சுட்டி காண்பித்தன. இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் உள்ளவைகளும் பின்னோக்கி சிலுவையே சுட்டி காண்பிக்கின்றன. அது உண்மை. அது அனைத்தும் அங்கு உள்ளது.
Oh, blessed be the tie that binds our hearts in Christian love. The fellowship of kindred minds is like to that above. How I love him. How I want to see him. How that I long and wait for this old beat up, bruised up, heartbroken, tore down body to be changed one of these mornings. The trumpet will sound and the dead in Christ shall rise. We shall be caught up with them to meet the Lord in the air.
Oh! நமது இருதயங்களை கிறிஸ்தவ அன்பில் பிணைக்கும் கட்டு ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரே மனதுள்ளவர்களின் ஐக்கியம் மேற்கூறியவாறே இருக்கும். நான் எவ்வளவாக அவரை நேசிக்கிறேன், நான் எவ்வளவாக அவரை காண விரும்புகிறேன். இக்காலை நேரங்கள் ஒன்றில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருதயம் நொறுங்குண்டு கிடுக்கப்பட்ட சரீரம் மறுவப்படுவதற்காக நான் எவ்வளவு அவரோடு காத்திருக்கிறேன். எக்காலம் துடிக்கும் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம்.
How that Rebecca watered that camel in the cool of the evening. Eliezer didn't find her in the morning. He never found her at noontime. He found her in the evening light. It shall be light in the evening time. Right.
ரெபேக்காள் குளிர்ச்சியான சாயங்கால வேளையில் எப்படியாய் ஒட்டகத்துக்கு தண்ணீர் குடிக்க கொடுத்தாள். எலியேசர் அவளை காலை வேளையில் காணவில்லை, அவளை அவன் பிற்பகல் வேளையில் காணவில்லை, அவன் சாயங்கால வெளிச்சத்தில் அவளை கண்டான். சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் உண்மையே.
That's where he found her. She veiled her face. She had no head. She was going to her head. Amen. A woman's, it's her nature of a woman to surrender to a man. And it's the nature of the church to surrender to Christ. Surrender to his will. Just surrender. She has no thinking of her own. She takes his word, not somebody else's.
அப்பொழுதுதான் அவன் அவளை கண்டான். அவள் முகத்தை முக்காடித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு தலையில்லை. அவள் தன் தலையிடம் சென்று கொண்டிருந்தாள். ஆமேன். ஒரு ஸ்திரீ தன்னை ஒரு மனிதனிடம் ஒப்படைப்பதே அதுவே அவளுடைய சுவாபம். அதுபோன்று சபையின் சுவாபமும் தன்னை கிறிஸ்துவிடம் அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுப்பதேயாகும். ஒப்புக் கொடுங்கள். அவளுக்கு சொந்த கருத்து எதுவுமில்லை. அவள் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறாள், வேறொருவருடைய வார்த்தையை அல்ல.
If Eve would have done that, we would have never had to die. But she listened to reasonings. But the real bride of Christ takes the headship of Christ, the Word, and only believes God's Word. That's the real, the restored bride. Hallelujah. It's nearly time, friend. It's later than you think. We're at the evening time.
ஏவாள் மாத்திரம் அவ்வாறு செய்திருந்தால் நாம் மறிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனால் அவளோ யோசனைக்கு செவி கொடுத்தாள். ஆனால் கிறிஸ்துவின் உண்மையான மனவாட்டி வார்த்தையாகிய கிறிஸ்துவின் தலைமையை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே விசுவாசிக்கிறாள். அவள்தான் உண்மையான திரும்பளிக்கப்பட்ட மனவாட்டி. அல்லேலூயா. நண்பர்களே, நேரம் சமீபமாகிவிட்டது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காலதாமதமாகிவிட்டது. நாம் சாயங்கால வேளையில் இருக்கிறோம்.
The Holy Spirit's here tonight. I know it's a little bitty group. You'd think, oh, if something like that would happen, God would manifest it over in Rome to the bishops and to the popes. He'd come to the Methodist bishop. He'd go to the Baptist seminary. Yeah, that's what you think, but he never did do it that way.
பரிசுத்தாவி இன்றிரவு இங்கிருக்கிறார். இது ஒரு மிகச்சிறிய கூட்டம் என்று நான் அறிவேன். நீங்களோ, ஓ, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வானால் தேவனதை ரோமாபுரியில் உள்ள போப்பாண்டவருக்கும் பேராயர்களுக்கும் வெளிப்படுத்துவார். அவர் மெத்தோடிஸ்ட் பேராயரிடம் செல்லுவார். அவர் பாப்டிஸ்ட் வேதாகம பள்ளிக்கு வருவார் அவர் என்று எண்ணக்கூடும். ஆம், அப்படித்தான் நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அவர் ஒரு காலம் அப்படி செய்ததில்லை.
He comes to the humble hearted, those who are looking for him. And here he is tonight, the Holy Spirit, God. The same angel, here before the scientists, proving. There he is with his picture taken. George J. Lacey, the head of the FBI, of fingerprint and documents. He said, the light struck the lens.
அவரை எதிர்நோக்கியிருக்கும் தாழ்மை இருதயம் கொண்டவர்களிடம் அவர் வருகிறார். இன்றிரவு அவர் இங்கிருக்கிறார். பரிசுத்தாவி, தேவன், அதே தூதன், விஞ்ஞானிகளின் முன்னிலையில் தம்மை நிரூபித்தவர். எடுக்கப்பட்ட அவருடைய புகைப்படம் அதோ உள்ளது. கைரேகை தஸ்தாவேஜுகளை ஆராயும் புலனாய்வுத்துறை தலைவர் ஜார்ஜ் ஜே லேசி என்பவர் ஒளி புகைப்பட கருவி கண்ணாடியின் வில்லையின் மேல் பட்டது என்றார்.
He said, Mr. Branham, I've said many times that it was psychology, that you were reading those people's mind, but said the mechanical eye of this camera won't take psychology. The light struck the lens. It was there. There it is. One of them hangs in Washington, D.C., copyrighted. The only supernatural being was ever scientifically photographed and proven.
அவர், திரு பிரணாமே, நீர் மனோதத்துவத்தினால் ஜனங்களின் மனதில் உள்ளதை அறிந்து கொண்டிருக்கிறீர் என்று நானே பலமுறை கூறியுள்ளேன். ஆனால் என்று கூறி புகைப்பட கருவியின் எந்திரக்கண் மனோதத்துவத்தை புகைப்படம் எடுக்காது. ஓலி கண்ணாடி வில்லையின் மேல் பட்டது, அது அங்கிருந்ததே என்றார். அந்த படம் அங்கு உள்ளது. அவைகளில் ஒன்று வாஷிங்டன் டிசியில் வைக்கப்பட்டுள்ளது. அது பதிப்புரிமை செய்யப்பட்டு இயற்கைக்கு மேம்பட்ட அந்த ஒன்று மாத்திரமே விஞ்ஞானபூர்வமாக போய்ப்படம் எடுக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது.
If I die tonight, if I never enter this pulpit tomorrow night, my words is truth. Because it's not my words, it's His. I've never said myself. It's not me. I couldn't do nothing. I'm a man like you, a sinner saved by grace. But God, in this last days, promised these things, and here they are.
ஏன் இன்றிரவு நான் மறிக்க நேரிட்டு நாளை இரவு இந்த பிரசங்கப்பிடத்தில் பிரவேசிக்க முடியாவிட்டாலும் நான் கூறின வார்த்தைகள் சத்தியமே. ஏனெனில் அவை என் வார்த்தைகள் அல்ல, அவை அவருடையவை. நான் அவை என்னுடையவை என்று நான் எப்பொழுதுமே கூறினதில்லை. அது என்னுடையதல்ல, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் உங்களைப் போல ஒரு மனிதன், கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி. ஆனால் தேவன் இந்த கடைசி நாளுக்கான இவைகளை வாக்குத்தம் செய்தார். இதோ அவை இங்குள்ளன.
It's the word. If it's some fiction, might be different, but it's the word proven, the word by the word, confirmed Bible through, confirmed by the scientists, confirmed by the Spirit, confirmed by the church. God in our midst. Hallelujah. I'm so glad of that.
அது வார்த்தை. அது ஒரு கட்டுக்கதையாக இருந்தால் ஒரு கால் வேறு விதமாக இருக்கும். ஆனால் அது வார்த்தை என்று வார்த்தையை கொண்டு நிரூபிக்கப்பட்டு வேதாகமம் முழுவதும் அதை உறுதிப்படுத்துகிறது. விஞ்ஞானிகளால் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதே, ஆவியினால் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதே, சபையினால் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதே. தேவன் நமது மத்தியில் இருக்கிறாரே. அல்லேலூயா. அதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
Aren't you glad last night you stood and made that stand? Did it make you feel different? It'll always do when you stand for God's word, stand for Christ. Don't be ashamed of it. Let us pray.
நேற்றிரவு நீங்கள் எழுந்து நின்று அந்த உறுதிநிலையை எடுத்ததை குறித்து உங்களுக்கு சந்தோஷம்தானே? அது உங்களுக்கு வித்தியாசமான உணர்வை அளித்ததா? நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக உறுதியாக நிற்கும் போது அது எப்பொழுதுமே அப்படித்தான் உண்டாகிறது. கிறிஸ்துவுக்காக நில்லுங்கள், அதை குறித்து வெட்கப்படாதீர்கள். நாம் ஜபம் செய்வோமாக.
Is there any in here tonight would like to raise your hand just for a moment now and say, Brother Branham, remember me in your prayer. I'm so longing to be one of those seeds of Abraham. I don't want to miss heaven. Pray, Brother Branham, always down in my heart, I felt like there was something I've reached for. I've never been able to get it. Pray for me, Brother Branham, that God will give it to me. God bless you. Just look at the hands everywhere coming up.
இன்றிரவு இங்குள்ள யாராகிலும் சிறிது நேரம் இப்பொழுது கைவிர்த்தி, சகோதரன் பிரணாமே, என்னை உங்கள் ஜபத்தில் நினைவு கூறுங்கள். நான் ஆபிரகாமின் சந்ததியாரில் ஒருவனாக இருக்க மிகவும் ஆவல் கொள்கிறேன். நான் பரலோகத்தை இழக்க விரும்பவில்லை. சகோதரன் பிரணாமே, ஜெபியுங்கள். என் இருதயத்தின் ஆழத்தில் எப்பொழுதுமே நான் அடைய வேண்டுமென்றிருந்த ஒன்று இருந்தது போன்று உணர்ந்தேன். ஆனால் நான் அதை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாதிருந்தது. சகோதரன் பிரணாமே, தேவன் அதை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று எனக்காக ஜெபியுங்கள் என்று கூற விரும்புகிறீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை பாருங்கள், எல்லா இடங்களிலும் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
How about the balcony? I remember God just as great in the balcony as He is down here. Are you really sincere? You mean it? Raise up your hand. God bless you. I'm just watching a moment. Just keep praying. Keep your heads down.
மாடியின் முன்பாகத்தில் உள்ளவர்களை குறித்து என்ன? இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், தேவன் கீழே எவ்வளவு பெரியவரோ அவ்வளவு மாடியின் முன்பாகத்திலும் பெரியவர். நீங்கள் உண்மையாகவே உத்தமமாயிருந்து அதை பொருள் உணர்ந்து கூறுகிறீர்களா? அப்படியானால் உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சிறிது நேரம் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். உங்கள் தலைகள் வணங்கியிருக்கட்டும்.
A sinner in here tonight would want to raise their hand, say, Remember me, Lord. I'm not raising my hand to that preacher. I'm raising my hand to you. I truly believe that you're living today, that you never died. When you died, you rose again, rather, and you're alive forevermore, the same yesterday, today, and forever. I'm raising my hand to you because I believe you're here. Raise your hand and say, Remember me, Lord. Just keep praying. Have faith. A backslider then. God bless you. He sees your hands.
இன்றிரவு இங்குள்ள பாவிகள் யாராயிலும் தங்கள் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே, என்னை நினைவு கூறும், நான் அந்த போதகரிடத்தில் என் கரத்தை உயர்த்தவில்லை, நான் உம்மிடம் என் கரத்தை உயர்த்துகிறேன், நீர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர் என்றும் நீர் ஒருபோதும் மரிக்கவில்லை என்றும் சரியாக கூறினால் நீர் மறித்து உயிரோடு எழுந்தீர் என்றும் நான் உண்மையாகவே விசுவாசிக்கிறேன். நீர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறீர். நீர் நேற்றும் இன்றுமென்றும் மாறாதவராயிருக்கிறீர். நீர் இங்கு இருக்கிறீர் என்று நான் விசுவாசிப்பதனால் நான் என்னுடைய கரத்தை உம்மிடம் உயர்த்துகிறேன் என்று கூற விரும்புகிறீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்தி என்னை நினைவு கூறும் கர்த்தாவே என்று சொல்லுங்கள். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அடுத்து பின்வாங்கி போன ஒருவரா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்கள் கரங்களை காண்கிறார்.
Heavenly Father, you see those hands. You know what's behind them. You said a sower went forth sowing seed. Some fell by the wayside, didn't do no good. Some fell on stony ground, some on thorns. Some went into a hundredfold. The sower was only responsible for sowing seed. Let the Holy Spirit catch that seed just now.
எங்கள் பரலோக பிதாவே, இந்த கரங்களை நீர் காண்கிறீர். அவைகளுக்கு பின்னால் என்ன உள்ளதென்றும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழியருகே விழுந்தன, அதனால் எவ்வித உபயோகமும் உண்டாகவில்லை. சில விதைகள் கற்பாறையில் விழுந்தன, சில விதைகள் முட்களில் விழுந்தன, சில விதைகள் நூறத்தனையாக பலன் கொடுத்தன என்றும் கூறியுள்ளீர். விதைகளை விதைக்கும் பொறுப்பு மாத்திரமே விதைக்கிறவனுக்கு உரியது. பரிசுத்த ஆவியானவர் தாமே இப்பொழுதே அந்த விதையை பிடித்துக் கொள்ளட்டும்.
Lord, I believe, Lord, we, no man knows when you're coming. We don't know that. You said not even the angels would know, just the Father only. Jesus claimed that he didn't know, just the Father only.
கர்த்தாவே, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் நீர் எப்பொழுது வரப்போகிறீர் என்று எந்த மனிதனுமே அறியாம். நாங்கள் அதை அறியோம். நீர் அதை தேவ தூதர்களும் அறியார்கள். பிதா ஒருவர் மாத்திரமே அதை அறிவார் என்று கூறியுள்ளீர். இயேசுவும் அது அவருக்கும் கூட தெரியாது என்று கூறியுள்ளார். பிதா ஒருவருக்கு மாத்திரமே அது தெரியும்.
Now, Father, I pray that if there are those in here that raise their hands, I believe they meant that. There's something behind them, that a spirit that told them to raise their hands, and they did it. They're sincere. Maybe this is the first time you ever spoke to them, and it may be the last time. Maybe you spoke other times and never speak again. I don't know. But Heavenly Father, I pray that you'll grant salvation to everyone that believes.
இப்பொழுதும் பிதாவே, இங்கு தங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்கள் உண்மையாகவே உணர்ந்து உயர்த்தினர் என்று நான் நம்பி ஜெபிக்கிறேன். ஏதோ ஒன்று, அதாவது ஒரு ஆவி அவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு அவர்களை கரங்களை உயர்த்தும்படி சொன்னது. அவர்கள் அதை செய்தனர். அவர்கள் உத்தமமாயிருக்கிறார்கள். ஒரு கால் நீர் அவர்களிடம் பேசினது இதுவே முதன்முறையாக இருக்கலாம். ஒரு கால் இதுவே கடைசி முறையாக இருக்கலாம். மற்ற சமயங்களில் ஒரு கால் நீர் பேசியிருக்கலாம். ஒரு கால் நீர் மறுபடியும் அவர்களிடம் பேசாமல் இருந்துவிடலாம். எனக்கு தெரியாது. ஆனால் பரலோக பிதாவே, விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் ரட்சிப்பை அருள வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன்.
Let thy holy name be brought into reverence before the people. May thy love be shed abroad in every heart by the Holy Ghost. Bless these minister brothers, Lord. These precious man here who is in the midst of conflict, they invited me anyhow. Bless the people who's attending.
உம்முடைய பரிசுத்த நாமம் ஜனங்களின் முன்னால் பயபக்தியாய் கொண்டு வரப்படட்டும். பரிசுத்த ஆவியினால் உம்முடைய அன்பு ஒவ்வொரு இதயத்திலும் ஊற்றப்படுவதாக. கர்த்தாவே, இந்த போதகர் சகோதரரை ஆசீர்வதியும். இங்குள்ள இந்த விலை உயர்ந்த மனிதர் போராட்டத்தின் மத்தியில் எனக்கு எப்படியோ அழைப்பு விடுத்தனர். கூட்டத்துக்கு வந்துள்ள ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக.
I don't mean to be arrogant. I don't mean to be different, Lord. Just truthful. And that's the only thing that you'll recognize is the truth that's in a person. For you are the truth. Here now, Father, I pray. Grant to them tonight that many of them here that maybe didn't raise their hands will be saved anyhow. Granted in Jesus' name. Amen.
கர்த்தாவே, நான் கர்வம் பிடித்தவனாய் இருக்க வேண்டும் என்றோ அல்லது வித்தியாசமாய் இருக்க வேண்டும் என்றும் எண்ணமோ எனக்கு இல்லை. உண்மை உள்ளவனாகவே இருக்க விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்குள் இருக்கும் சத்தியத்தை மாத்திரமே நீர் அடையாளம் கண்டுகொள்கிறவராயிருக்கிறீர். ஏனெனில் நீரே சத்தியம். பிதாவே, இப்பொழுதே நான் ஜெபிக்கிறதற்கு செவிகொடும். இன்றிரவு அநேகர் ஒரு கால் தங்களுடைய கரங்களை இங்கே உயர்த்தாமல் இருந்திருக்கலாம். அவர்களும் எப்படியாவது ரட்சிக்கப்படும்படி அவர்களுக்கு அருள் புரிவீராக. இயேசுவின் நாமத்தில் இதை அருளும். ஆமென்.
Now, as we sit reverently, just a moment, I believe we're just a little late to have the prayer line, but we'll have it. Every person, when you if you got a card, you hold your card. If you haven't got a card, you get one. If we have to stay here 5 days extra, we're going to pray for every one of them. That's right.
இப்பொழுது நாம் சிறிது நேரம் பயபக்தியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஜப வரிசையை அமைக்க சற்று தாமதமாகிவிட்டது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதை நாம் அமைப்போம். ஒவ்வொரு நபரும் உங்களிடம் ஒரு ஜப அட்டை இருந்தால் அதை உங்கள் கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் ஜப அட்டை இல்லாமற் போனால் நீங்கள் ஒன்றை பெற்றுக் கொள்ளுங்கள். நாம் கூடுதலாக இங்கு 5 நாட்கள் தங்க வேண்டும் எனும் நிலை ஏற்பட்டாலும் நாங்கள் தங்கியிருந்து அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் செய்ய போகின்றோம். அது உண்மை.
I'm just trying to get a message to the people. I'm trying to get you to see the man. If you get healed, perhaps if you live long enough, you'll get sick again sometime. But if you ever get saved, you got eternal life. You can be healed and go on your way and lose your salvation. You can lose your life, rather. But when you're saved, you got eternal life then, never to be sick.
நான் ஜனங்களிடம் ஒரு செய்தியை அளிக்க முயன்று கொண்டிருக்கிறேன். உங்களை முக்கியமான அம்சத்தை புரிந்து கொள்ள செய்ய வேண்டும் என்று நான் முயன்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் சுகமடைந்து ஒருவேளை நீண்ட காலம் வாழ நேரிட்டால் நீங்கள் மீண்டும் ஏதோ ஒரு நேரத்தில் சுகவீனம் அடைவீர்கள். ஆனால் எப்பொழுதாயிலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகின்றீர்கள். புரிகிறதா? நீங்கள் சுகமடைந்து உங்களுடைய வழியில் சென்று உங்களுடைய ரட்சிப்பை இழக்கக்கூடும். இல்லை, நீங்கள் உங்களுடைய உயிரை இழக்கக்கூடும். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படும் போது அப்பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அங்கு நீங்கள் ஒருபோதும் வியாதிப்படுவதில்லை.
I wonder if you understood tonight what I was talking about. That God appeared to Abraham and Sarah there and gave them the last sign, that angel, that before the destruction came and the promised son was given to the church, that sign was the coming son. To the world, it was destruction.
இன்றிரவு நான் பேசிக் கொண்டிருந்ததை குறித்து நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்று நான் ஆர்வமாயுள்ளேன். அதாவது, தேவன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அங்கே தரிசனமாகி அழிவு வருகிறதற்கு முன்பும் வாக்குத்தத்தம் மண்டப்பட்ட குமாரன் கொடுக்கப்படுவதற்கு முன்பும் அந்த கடைசி அடையாளத்தை அவர்களுக்கு கொடுத்தார். சபைக்கு அது வரப்போகும் குமாரனுக்கானதாய் அந்த அடையாளம் இருந்தது. உலகிற்கோ அது அழிவாயிருந்தது.
Now what he did for Abraham and them was examples. Jesus come on earth, the royal seed of Abraham, and did that same sign. How many knows that to be so? Say amen.
Sure.
And they rejected it. Is that right?
இப்பொழுது அவர் ஆபிரகாமுக்கும் மற்றவர்களுக்கும் செய்தது உதாரணங்களாயிருந்தன. ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியாகிய இயேசு பூமிக்கு வந்து அதே அடையாளத்தை செய்தார். எத்தனை பேர் அது அவன்னமாயிருக்கும் என்பதற்கு ஆமேன் என்று கூற அறிந்துள்ளீர்கள்? நிச்சயமாக அவர்கள் அதை புறக்கணித்தனர். அது சரியா?
Now, he never did that to the Gentiles because the royal seed hadn't went out, the church hadn't been born yet. But when the church was born, and now it's had 2,000 years, just at the, remember, that was at the close of Abraham's waiting. That was the close of the natural seeds waiting for Messiah, because Messiah was there.
இப்பொழுது இயேசு அதை புறஜாதிகளின் மத்தியில் செய்யவில்லை. ஏனெனில் ராஜரீக சந்ததி தோன்றவில்லை, சபை இன்னமும் பிறக்கவில்லை. ஆனால் சபை பிறந்து இப்பொழுது 2000 ஆண்டுகளாகிவிட்டன. அப்படியே ஞாபகம் கொள்ளுங்கள், அது ஆபிரகாம் காத்திருந்ததன் முடிவிலாயிருந்தது. அது மாம்ச பிரகாரமான சந்ததி மேசியாவுக்காக காத்திருந்ததன் முடிவிலாயிருந்தது. ஏனெனில் மேசியா அங்கிருந்தார்.
This is the close of the royal seed's waiting. He's here. The appearing of Christ. Did you ever try to divide? There's a place in the Bible, you know, I ain't got time to go into it, says the appearing of Christ and then the coming of Christ. That's two different things altogether. The appearing and the coming. He's appearing now, working with us in the form of the Holy Spirit, making it just perfect, the church. It has to.
இது ராஜரீக சந்ததி காத்திருத்தலின் முடிவாகும். அவர் இங்குள்ளார். கிறிஸ்து பிரசன்னமாகுதல். இவ்விரண்டையும் நீங்கள் எப்போதாவது வித்தியாசப்படுத்தினதுண்டா? வேதாகமத்தில் ஒரு இடம் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? அதை பார்க்க எனக்கு இப்பொழுது நேரமில்லை. அது கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதல் என்றும் அதன் பின்னர் கிறிஸ்துவின் வருகை என்றும் கூறுகிறது. பிரசன்னமாதல் மற்றும் வருகை மொத்தத்தில் அது 2 வெவ்வேறு காரியங்கள். அவர் இப்பொழுது பிரசன்னமாகி பரிசுத்தாவியின் ரூபத்தில் நமது மத்தியில் கிரியை செய்து கொண்டு சபையை பரிபூர்ணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது அப்படித்தான் இருக்க வேண்டும்.
Like if you got a dollar bill in your pocket, take it out and look. On one side it's the American seal. On the other side it's an Egyptian seal. The pyramid with the headstone way up above it like an eye looking. And why would American dollar put beneath there the great seal? Look like the American seal will be the great seal here. But the United States government recognize it whether they want to or not, the great seal.
உங்களுடைய சட்டைப்பையில் ஒரு டாலர் நோட்டு இருக்குமானால் அதை வெளியே எடுத்து பாருங்கள். அதன் ஒரு பாகத்தில் அமெரிக்க முத்திரை உள்ளது, மறுபக்கத்தில் எகிப்திய முத்திரை. அதாவது கூர்நுனி கோபுரம், அதன் தலைக்கல் அதற்கு மிகவும் உயரத்தில், ஒரு கண் அதை பார்ப்பது போல் உள்ளது. அதற்கு கீழ் மகத்தான முத்திரை என்று ஏன் அமெரிக்கா டாலரில் எழுதியிருக்க வேண்டும்? அமெரிக்க முத்திரைதான் இங்கே மகத்தானதாக இருக்கும் என்பது போல் காணப்படுகிறது. ஆனால் அமெரிக்க அரசாங்கமோ அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதை மகத்தான முத்திரையாக அங்கீகரித்துள்ளனர்.
What's that pyramid as it shapes up the church? Justification, sanctification, baptism of the Holy Spirit. And then that's got to be honed out to when the headstone never did come to the pyramid. It was rejected like the cornerstone.
அந்த கூர்நுனி கோபுரம் குறிக்கொண்டே செல்வதை கவனியுங்கள். சபை, நீதிமாராக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், அதன் பிறகு அது கூறாக்கப்பட வேண்டும். தலைக்கல் கூர்நுனி கோபுரத்திற்கு வரவே இல்லை, அது புறக்கணிக்கப்பட்டது மூளைக்கல்லை போன்றே.
Now, but when that headstone comes, I've been to the pyramid. It's just so perfectly fit you couldn't run a razor blade between where the martyrs at. And when the church comes, when the Christ comes to receive his church, the church will have the ministry just exactly like that, and through that grace will raise the whole thing. The coming of the headstone, crying grace unto the Lord.
இப்பொழுது ஆனால் தலைக்கல் வரும்போது நான் கூர்நுனி கோபுரத்தை சென்று பார்த்திருக்கிறேன். அது பரிபூர்ணமாய் பொருந்தி அதற்கிடையில் ஒரு சபரக்கத்தையும் கூட உங்களால் நுழைக்க முடியாது. அங்குதான் காரை உள்ளது. சபை வரும்போது, அது கிறிஸ்து தம்முடைய சபையை பெற்றுக்கொள்ள வரும்போது, அது போன்ற ஒரு ஊழியத்தை அது பெற்று அந்த கிருபையின் மூலம் எல்லாவற்றையும் எழுப்பி பிறகு சென்றுவிடும். தலைக்கல் வருதல், கர்த்தருக்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தல்.
I got something in my mind. Hallelujah. Our God still God. He reveals his secrets to his servants. I spoke of an angel that turned his back to the tent, had his back turned to the tent, and said what Sarah was thinking about on the inside.
என் மனதில் ஒன்று உள்ளது. அல்லேலூயா! நமது தேவன் இன்னமும் தேவனாயிருக்கிறார். அவருடைய ரகசியங்களை அவர் தமது ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துகிறார். தம் முதுகை கூடாரத்து பக்கம் திருப்பினவராய், கூடாரத்தில் உள்ள சாராள் தன் உள்ளத்தில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று அறிவித்த தூதனை குறித்து உங்களிடம் கூறினேன்.
I predict that angel is here now, the Holy Ghost. The same pillar of fire, the same one that was in Christ. The pillar of fire led the children of Israel. The pillar of fire was made flesh and dwelt among us. He said, I come from God, go to God.
அந்த தூதன் இப்பொழுது இங்கு இருக்கிறார். பரிசுத்த ஆவி, அதே அக்கிரிஸ்தம்பம், கிறிஸ்துவுக்குள்ளிருந்து அவரே என்று நான் உரைக்கிறேன். அக்கிரிஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது. அந்த அக்கிரிஸ்தம்பம் மாம்சமாகி நமது மத்தியில் வாசம் அணினார். அவர், நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், மறுபடியும் தேவனிடத்துக்கு போகிறேன் என்றார்.
After his death, burial, resurrection, ascension, he met Saul on the road down to Damascus and a light struck him down. And he said, Lord, Lord, he said, Saul, Saul, first who are, why persecutest thou me? He said, who are you, Lord? He said, I am Jesus. Gone back.
அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், பரமேறுதலுக்கு பிறகு அவர் சவுலை டமஸ்குவுக்கு போகும் வழியிலே சந்தித்தார். ஒரு ஒளி அவனை தாக்கி கீழே விட தள்ளியது. அவன் ஆண்டவரே, ஆண்டவரே என்றான். அவர் முதலில் சவுலே, சவுலே என்றார். என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்றார். அவன் ஆண்டவரே, நீர் யார் என்றான். அவர் இயேசு நானே என்றார். அவர் திரும்ப போய்விட்டாரே.
Here he is here tonight, proven by a church scientifically and all. Oh, friends, why are we so dull? Why are we set so drooped? Let the God that spoke the word, let the God that, as Elisha said, who come back with a double portion of Elijah, folded the man and said, where is the God of Elijah? Amen. Let the God that wrote the word confirm the word. If this is his word, let him stand by it. Amen. He promised to do it. He'll do it if we'll believe it.
இதோ இன்றிரவு அவர் இங்குள்ளார். அவர் தமது சபையினாலும் விஞ்ஞான பிரகாரமாகவும் மற்ற எல்லா விதமாகவும் நிரூபிக்கப்பட்டு விட்டாரே. ஓ நண்பர்களே, நாம் ஏன் இவ்வளவு மந்தமாக இருக்கிறோம்? நாம் ஏன் மிகவும் தளர்வுற்று உட்கார்ந்திருக்கிறோம்? வார்த்தையை உரைத்த தேவன், அதே தேவன், எலிசா எலியாவின் ஆவியை இரட்டிப்பாக பெற்றவனாய் திரும்பி வந்து சால்வையை மடக்கி, எலியாவின் தேவன் எங்கே என்று கூறினது போன்றே வார்த்தையை எழுதின தேவன் அதை உறுதிப்படுத்தி தரட்டுமே. அது அவருடைய வார்த்தையாய் இருக்குமானால் அவர் அதை ஆதரிக்கட்டுமே. அதை செய்வதாக அவர் வாக்களித்துள்ளார். நாம் அதை விசுவாசித்தால் அவர் அதை செய்வார்.
Now, let me clearly make this known. I am not that person. I am a servant to that person. And you are too, if you're Abraham's seed.
இப்பொழுது இதை நான் தெளிவுபடுத்தட்டும். நான் அந்த நபர் அல்ல. நான் அந்த நபருக்கு ஒரு ஊழியக்காரன். நீங்களும் கூட. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக இருந்தால் அவ்வாறாகும்.
But me preaching his word and standing in the day where every denomination has turned me down, organization has kicked me out from place to place, and just precious brothers who's in those organizations who seize the light, or hold on to it regardless of what the headquarters says. God bless man like that.
ஆனால் ஒவ்வொரு ஸ்தாபனமும் என்னை புறக்கணித்திருக்கிற போதிலும் இந்நாளிலும் நான் உறுதியாக நின்று வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். ஸ்தாபனங்கள் என்னை உதைத்து இடம் விட்டு இடம் உதைத்து தள்ளுகின்றன. வெளிச்சத்தை காணும் அந்த ஸ்தாபனங்களில் உள்ள வெளியேறப்பட்ட சகோதரர்கள் அவர்களுடைய தலைமை அலுவலகம் என்ன கூறின போதிலும் அதில் உறுதியாக நிற்பார்கள். அப்படிப்பட்ட மனிதரை தேவன் ஆசீர்வதிப்பாராக.
God bless women and men who stood last night. What can I do for you? Ask me something. Ask me what to do. I'll do anything I can for you. You're God's people. Any man or woman will make a stand like that in the midst of conflict, I got respects for you.
நேற்று இரவு எழுந்து நின்ற மனிதரையும் ஸ்திரீகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒன்றை என்னிடம் கேளுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடம் கூறுங்கள். என்னால் முடிந்த எதையும் நான் உங்களுக்கு செய்வேன். நீங்கள் தேவனுடைய ஜனங்கள். போராட்டத்தின் மத்தியில் அவ்வாறு நின்ற எந்த மனிதனின் அல்லது ஸ்திரீயின் பேரிலும் எனக்கு மதிப்புண்டு.
Now, that angel in Jesus Christ's word had predicted that just before the coming of the Son of Man, that the same thing that took place in Sodom would take place at the church. Let him come on the scene.
இப்பொழுது அந்த தூதன் சோதோமில் நிகழ்ந்த அதே காரியம் மனுஷகுமாரனின் வருகைக்கு முன்பாக சபையில் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை முன்னுரைத்திருக்குமானால் அவர் காட்சியில் வரட்டும்.
I'll turn my back. You bow your head and pray. I would by no means say this if I didn't feel led to do it. I'd be foolish for making such a statement. But believing in Christ, the Son of God, believing that He is the Word, and the Word is made reality in our flesh when we take the Word, because it's His promise, I'll be in you to the end of the world. And the works that I do shall you also.
நான் என் முதுகை திருப்பிக் கொள்ளுகிறேன். நீங்கள் உங்களுடைய தலையை வணங்கி ஜெபியுங்கள். நான் இதை செய்யும்படி ஏவப்படாதிருந்தால் எவ்வகையிலும் இதை நான் கூற மாட்டேன். அப்படிப்பட்ட ஒன்றை கூறுவதற்கு நான் மூடனாயிருப்பேன். ஆனால் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டு அவரே வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேனே. நாம் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அது நமது மாம்சத்தில் தத்ருவமாகிவிடுகிறது. ஏனெனில் உலகத்தின் முடிவு பயந்தும் நான் உங்களுக்குள்ளே இருப்பேன். நான் செய்யும் கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்பது அவருடைய வாக்குத்தமாய் உள்ளது.
I turn my back to the audience, Heavenly Father, that I have preached to them on this message. I pray thee, God, let it be known tonight that you're still Jesus Christ, the Son of God. And you're still Jehovah God. You're the same yesterday, today, and forever.
பரலோக பிதாவே, இந்த செய்தியை நான் பிரசங்கித்த கூட்டத்தினருக்கு என் முதுகை திருப்பிக் கொண்டேன். தேவரே, நீர் இன்னும் தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறீர் என்றும் நீர் இன்னும் யெகோவா தேவனாய் இருக்கிறீர் என்றும் இன்றிரவு அறியப்படட்டும் என்று நான் உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர்.
Her denying you would have took her life, but she was part of Abraham, his bride.
அந்த கூடாரத்தின் அருகே ஆபிரகாமுடன் பேசிக் கொண்டிருந்தவர் நீரே. கூடாரத்தில் அந்த ஸ்திரீ தன் உள்ளத்தில் என்ன நினைத்துக் கொண்டிருந்தாள் என்று பகுத்தறிந்து அவளிடம் கூறினது நீரே. அவளது மறுதளித்த போது நீர் அவளுடைய உயிரை எடுத்திருக்கலாம். ஆனால் அவள் ஆபிரகாமின் பாகமாக அவனுடைய மனவாட்டியாக இருந்தாள்.
Lord, you take our lives for our unbelief. But we're part of Christ. You couldn't have got much there without hurting Abraham. And you can't take the church without hurting Christ. Help me, Lord. I have no education. I'm just, Lord, I have nothing but just believe you.
கர்த்தாவே, எங்கள் அவிசுவாசத்துக்காக நீர் எங்களுடைய உயிரையும் எடுத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் கிறிஸ்துவின் பாகமாயிருக்கிறோம். ஆபிரகாமை புண்படுத்தாமல் நீர் சாராளின் உயிரை எடுத்திருக்க முடியாது. அவ்வாறே கிறிஸ்துவை புண்படுத்தாமல் நீர் சபையின் உயிரை எடுக்க முடியாது. கத்தாவே, எனக்கு உதவி செய்யும். எனக்கு கல்வி அறிவு கிடையாது. கத்தாவே, எனக்கு ஒன்றுமில்லை. நான் உம்மை விசுவாசிக்க மாத்திரம் செய்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, இதற்கு உதவி செய்யும். Amen.
Thanks be to the living God. Eyes present. Be reverent, respect. You can raise your head if you desire.
ஜீவனுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது அவர் பிரசன்னமாயிருக்கிறார். பயபக்தியாயிருங்கள். மரியாதை கொடுங்கள். நீங்கள் வாஞ்சித்தால் நீங்கள் உங்கள் தலையை உயர்த்தலாம்.
Now, not only see the Bible says that speaking with tongues is just edifying yourself unless there be an interpretation. And if the interpretation, that's prophecy to the church. And the way I understood that interpretation then was to believe the Lord. That it's He that has sent the word. And then I never come in my own name. I come in His name. And His works He would do through me then by preaching His word and confirming His word. Certainly. I believe that. You believe the same?
இப்பொழுது அது மாத்திரமல்ல, பாருங்கள், அந்நிய பாஷைகளில் பேசுதல் அர்த்தம் உரைக்கப்பட்டாலொழிய அது உங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறதில்லை என்று வேதம் உரைக்கிறது. அதற்கு அர்த்தம் உரைக்கப்பட்டால் அது சபைக்கு தீர்க்க தரிசனமாக அமைகிறது. அர்த்தம் உரைக்கப்பட்டதை நான் எப்படியும் புரிந்து கொண்டேன் என்றால், அப்பொழுது வார்த்தையை அனுப்பியிருக்கிறவர் கர்த்தர் என்று அவரை விசுவாசியுங்கள் என்பதாகும். நான் என் சுயநாமத்தினால் வரவில்லை, நான் அவருடைய நாமத்தில் வருகிறேன். அப்படியானால் அவருடைய வார்த்தையை என் மூலம் பிரசங்கித்து அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி என் மூலம் தமது கிரியைகளை செய்வார். நிச்சயமாக நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்களும் அவ்வாறே விசுவாசிக்கின்றீர்களா?
How many believes it now before you? God bless you. Now that's the way. That's the way. Keep that level balance and you'll see something happen.
எத்தனை பேர் அதை இப்பொழுது விசுவாசிக்கிறீர்கள்? அவர் முன்பு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அந்த விதமாகத்தான் உள்ளது. உங்கள் விசுவாசத்தை அதே மட்டத்தில் வைத்திருக்கும் போது ஏதாவது ஒன்று நிகழ்வதை நீங்கள் காண்பீர்கள்.
I'm going to turn my back to the audience because that was the Holy Spirit just witnessing to that. Be strong, what to do. Are you believe out there in the audience, somebody?
நான் என் முதுகை கூட்டத்தினரிடம் திருப்பிக் கொள்ளுகிறேன். ஏனெனில் அது பரிசுத்த ஆவியானவர் அதற்கு சாட்சி பகிர்ந்து கொண்டிருந்ததா இருந்தது. பார்த்தீர்களா? நீங்கள் பலன் கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருங்கள். இப்பொழுது அங்கே கூட்டத்தில் உள்ள யாரேனும் நீங்கள் விசுவாசியுங்கள்.
There's not a person that I can see. How many out there is sick and afflicted or got somebody that's afflicted or something or other that you're praying for and you know I don't know nothing about it, just raise up your hand. Well, I guess it's just practically everywhere.
என்னால் ஒருவரையும் காண முடியவில்லை. அங்குள்ள உங்களில் எத்தனை பேர் வியாதிப்பட்டும் அவதியுற்றும் இருக்கின்றீர்கள் அல்லது அவதியுற்றவர்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அல்லது யாருக்காயிலும் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு அதை குறித்து ஒன்றுமே தெரியாது என்று நீங்கள் அறிவீர்கள். உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். பாருங்கள், எங்கும் கரங்கள் உயர்த்தப்பட்டுள்ளது என்று நான் எண்ணுகிறேன்.
Let's just believe now. Don't no one leave. Just give me it's 12 minutes until 10. Give me 12 minutes, will you? Don't nobody move. Don't nobody leave at all. Just set real still now.
பாருங்கள், இப்பொழுது நாம் விசுவாசிப்போமாக. யாரும் எழுந்து போக வேண்டாம். எனக்கு சிறிது அவகாசம் கொடுங்கள். இப்போது 10 மணிக்கு 12 நிமிடங்கள் உள்ளன. எனக்கு 12 நிமிடங்கள் அவகாசம் கொடுங்கள். நீங்கள் கொடுப்பீர்களா? யாரும் நகர வேண்டாம், யாருமே எழுந்து போக வேண்டாம். இப்பொழுது மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருங்கள்.
Just one time open your heart.
ஒரே ஒரு முறை உங்கள் இதயத்தை திறந்து கொடுங்கள். Amen.
Thank you, Lord. Thank you. Reverently, we respect that with all of our heart. That's a gift in the church. Just be in prayer reverently.
உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி. நாம் நம்முடைய முழு இருதயத்தோடும் அதற்கு மதிப்பு கொடுக்கிறோம். அது சபையில் உள்ள ஒரு வரம். பயபக்தியாய் ஜபத்தில் தரித்திருங்கள்.
Remember, there was going to battle one time. They didn't know how to meet this great battle. David was standing there, and divided with them a piece of meat and a flagon of wine. But the Spirit fell upon one man, and he prophesied and told him where to meet the enemy. And it was so.
நினைவிருக்கட்டும், அவர்கள் ஒருமுறை யுத்தத்துக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த பெரிய யுத்தத்தை எவ்விதம் சந்திக்கப் போகின்றனர் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தாவீது நின்று கொண்டிருந்தான். அவன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் மற்றும் ஒருபடி திராட்சரசத்தையும் பங்கிட்டுக் கொடுத்தான். ஆனால் அப்பொழுது ஒரு மனிதனின் மேல் ஆவி இறங்கினது. அவன் சத்ருவை எங்கு சந்திக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தான். அது அப்படியே ஆயிற்று.
We're meeting a great battle, brother. And we're standing in a great battle right now. The Spirit has fallen and upon someone and has told you just what to do, to believe. He's trying to get your mind away from being me. See? Some of you must be thinking that's Brother Branham trying to do something. It's not me, it's him.
சகோதரரே, நாம் ஒரு பெரிய யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் பெரிய யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆவி ஒருவர் மேல் இறங்கி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று, அதாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று உங்களிடம் உரைத்தது. அது நான் என்னும் உங்கள் எண்ணத்தை அகற்ற அவர் முயன்று கொண்டிருக்கிறார். புரிகிறதா? உங்களில் சிலர் அது சகோதரன் பிரணாம் ஏதோ ஒன்றை செய்ய முயன்று கொண்டிருக்கிறார் என்று எண்ணியிருக்க வேண்டும். அது நான் அல்ல, அது அவர்.
Just like this microphone, turn it on. Something has to speak to it. It's just a little gear I turn on, a little thing. The Holy Spirit, I don't turn it on. He turns it on. And then he speaks. It's not me. Now, be reverent and believe each one of you and just pray.
நான் வெறும் ஒரு வரம் என்பது உங்களை பரிபூர்ணமாய் அர்ப்பணித்தலாம். வாகன பல் சக்கரத்தை மாற்ற உதவும் துணைக்கருவி போல். அது இந்த ஒலிபெருக்கியை போன்றது. அதை நீங்கள் இயக்கும் போது அதன் வழியாக யாராகிலும் பேச வேண்டும். அது நான் மாற்றும் ஒரு சிறு பல்சக்கரத்தை போன்ற ஒரு சிறு காரியமாய் உள்ளது. பரிசுத்த ஆவி, நான் அதை மாற்றுவதில்லை, அவரே அதை மாற்றுகிறார். அதன் பின்பு அவர் பேசுகிறார். அது நான் அல்ல. இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் பயபக்தியாயிருந்து விசுவாசியுங்கள், ஜெபியுங்கள்.
Now everyone knows that the Bible said that Jesus Christ right now is a high priest that can be touched by the feeling of our infirmities. If that's right, let the congregation say amen. Is he the same high priest? Say amen. If he is the same high priest, he'd act the same way. Is that right? Amen. Now, what would you do?
இப்பொழுது ஒவ்வொருவரும் வேதாகமும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை குறித்து தொடப்படக்கூடிய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று கூறியுள்ளது என்றும் அறிவர். அது உண்மையானால் சபையோர் ஆமேன் என்று கூறட்டும். அவர் அதே பிரதான ஆசாரியரா? ஆமேன் என்று சொல்லுங்கள். அவர் அதே பிரதான ஆசாரியராக இருந்தால் அவர் அதே விதமாக நடந்து கொள்வார். அது சரியா? ஆமேன். இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்?
Now to touch me would make any difference. I'm a man. But to touch him, then he's the Holy Spirit that's in here, and he reacts back and uses human lips because he's the vine, we are the branches. He doesn't bear fruit, he only energizes the branch.
இப்பொழுது என்னை தொடுவது எந்த ஒரு வித்தியாசத்தையும் உண்டாக்காது. நான் ஒரு மனிதன். ஆனால் அவரை தொடுவது, இப்பொழுது இங்குள்ள பரிசுத்த ஆவியாகிய அவர் கிரியை செய்து மனித உதிர்களை உபயோகிக்கிறார். ஏனெனில் அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள். அவர் கனி கொடுக்கிறதில்லை, அவர் கொடிக்கு சத்தை மாத்திரமே அளிக்கிறார்.
Now, this You can look at me if you wish to. That's all right. Just as soon as you might know that they're just, because you're the shepherd, you're the one who's pastoring these sheep. So just, if you might know, I want you to pray for me, brother. Because you see why I'm representing the very Christ that you're serving. And I'm your brother, fellow citizen of the kingdom, with you, brother. And I'm just sure.
அதாவது அப்படியே என் முதுகை நான் திருப்பிக் கொள்கிறேன். அதனால் நான் கூறியிருக்கிற காரியங்களை உங்களால் காண முடியும். இப்பொழுது மேடையின் மேலுள்ள இந்த போதகர்கள் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றனர். நீங்கள் விரும்பினால் என்னை நீங்கள் பார்க்கலாம், அதனால் பரவாயில்லை. நீங்கள் காண்பதற்காக, அதாவது அவர்கள் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, ஏனெனில் நீங்கள்தான் மேய்ப்பர், நீங்கள்தான் இந்த ஆடுகளுக்கு போதகராயிருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சகோதரரே, நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனெனில் நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? நீங்கள் சேவித்துக் கொண்டிருக்கிற அதே கிறிஸ்துவின் பிரதிநிதியாக நான் இருக்கிறேன். நான் உங்கள் சகோதரனாயும் ராஜ்யத்தின் சக பிரஜையாயும் உங்களுடன் சகோதரனாயும் இருக்கிறேன். நான் இங்கு பாருங்கள், இப்பொழுது நான் பிரசங்கித்த வார்த்தை பாருங்கள், அது போராட்ட குறிலக்கில் உள்ளது. அது இப்பொழுது தோல்வியடைவதை காண வேண்டும் என்று சாத்தான் விரும்புவான். அதைத்தான் அவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனோ தோல்வி அடைபவர் அல்ல. பயபக்தியாயிருங்கள்.
Now somebody back this way is too many like praying. Back in this way, somebody pray back here now that wants to believe God. Just believe with all your heart back in here somewhere.
இப்பொழுது என் முதுகை திருப்பி இருப்பதோடு நான் யாராகிலும் ஒருவர் நான் அதை முழுவதுமாக திருப்பிக் கொள்ளட்டும். முதலில் இந்த பாகத்துக்கு நான் திரும்பட்டும், பிறகு மற்ற பாகத்திற்கு நான் திரும்புவேன். இப்பொழுது இந்த பாகத்தில் பின்னால் உள்ள யாரோ ஒருவர் அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றனர். பின்னால் இந்த பாகத்திலும் தேவனை விசுவாசிக்க விரும்புகிற யாரோ இப்பொழுது இங்கே பின்னால் ஜெபிக்கிறார்கள். இங்கு எங்கோ பின்பக்கத்தில் உள்ளவர்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் அப்படியே விசுவாசியுங்கள்.
My heavenly Father, I appreciate you and all your messages, everything that you've done. Now help me, Lord. I'm by faith, I believe it. Your word, I believe it's your spirit that called me to do this. Now let it be known that I spoke the truth. I've testified of you. I testify, Lord, that I told the truth. I ask it in Jesus' name. Amen.
இப்பொழுதும் பரலோக பிதாவே, உம்முடைய எல்லா செய்திகளிலும் நீர் செய்த எல்லாவற்றுக்காகவும் உம்மை நான் மெச்சுகிறேன். கர்த்தாவே, இப்பொழுது எனக்கு உதவி செய்யும். நான் விசுவாசத்தினால் உம்மையும் உம்முடைய வார்த்தையும் நான் விசுவாசிக்கிறேன். இதை செய்ய உம்முடைய ஆவியானவர் என்னை அழைத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் சத்தியத்தை உரைத்திருக்கிறேன் என்று இப்பொழுது அறியப்படட்டும். உம்மை குறித்து நான் சாட்சி கொடுத்துள்ளேன். கர்த்தாவே, நான் உண்மையை கூறினேன் என்று நீர் இப்பொழுது சாட்சி பகரும். நான் இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிறேன். ஆமேன்.
Father God, we're waiting for the interpretation of that. You said in the Bible there would be courses of three, and that's the third one. Now we pray that you'll make it known to someone who has them gifts of interpretation. I'm leaving it to you in Christ's name.
பிதாவாகிய தேவனே, இதன் வியாக்கியாரத்துக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். நீர் வேதாகமத்தில் மூன்று சாட்சிகளாய் இருக்கும் என்று கூறியிருக்கிறீர். அது மூன்றாம் முறை. இங்குள்ள அர்த்தமுறைக்கும் வரங்களை கொண்ட யாருக்காவது இதன் அர்த்தத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்று இப்பொழுது நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நான் இதை உம்மிடம் கிறிஸ்துவின் நாமத்தில் விட்டுவிடுகிறேன்.
Lord, we're here under there, the same, we're carrying them through.
That was a prophecy, not the interpretation. See, he said more than the woman did. There's an interpretation coming forth.
கர்த்தாவே உமக்கு நன்றி. இப்பொழுது அது ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தது, அர்த்தம் உரைக்கப்பட்டதல்ல. பாருங்கள், ஸ்திரியை காட்டிலும் இவர் அதிகமாக தீர்க்க தரிசனம் உரைத்தார். அது கர்த்தம் உரைத்தல் வரப்போகின்றது. பாருங்கள், அந்த மனிதன் ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தார். கர்த்தாவே உமக்கு நன்றி.
Directly behind you. God grant the blessing to the woman that she cried for. Just happened.
எனக்கு நேராக பின்னால் தேவனே, அவள் கூக்குரலிட்ட காரியத்துக்கு அவளுக்கு ஆசீர்வாதங்களை அருள்வீராக.
Just be real reverent and believe with all your heart. Now by the Holy Spirit, I'm trying to bring forth the word that I have preached in which he has witnessed that will come to pass. Now, believe with all your heart.
இப்பொழுது நீங்கள் உண்மையாகவே இப்பொழுது பயபக்தியாயிருந்து அதை உங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசியுங்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியின் மூலமாய் நான் பிரசங்கித்திருக்கிற வார்த்தையை கொண்டு வர நான் முயன்று கொண்டிருக்கிறேன். அது நிறைவேறும் என்று அவர் சாட்சி பகிர்ந்துள்ளார். இப்பொழுது உங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசியுங்கள்.
There is someone standing before me which sits behind me. And it's a woman. And she is suffering with a heart trouble. And she has allergies that's bothering her. She's just behind me. If the woman is not standing up yet, if the audience looking, I have my eyes closed.
எனக்கு முன்னால் யாரோ ஒருவர் பின்னால் நின்று கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு பின்னால் உட்கார்ந்திருக்கிறார். அது ஒரு ஸ்திரியாய் உள்ளது. அவள் ஒரு இருதய கோளாறினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறாள். அவளை தொல்லைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வாமைகளும் அவளுக்கு உண்டு. அவள் எனக்கு பின்னால் இருக்கிறாள். அவள் இன்னும் எழுந்து நிற்காமல் இருந்தால் கூட்டத்தில் உள்ளோர் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். நான் என் கண்களை மூடியிருக்கிறேன்.
She's also concerned about a loved one. That's her husband that's sitting just from her. He's paralyzed as a king. The woman's name is Mrs. Brumley. Believe with all your heart. Stand up and accept what you have prayed for, and you'll get what you asked for. Stand to your feet.
அவளுக்கு அன்பார்ந்த ஒருவர் பேரிலும் கூட அவள் அக்கறை கொண்டிருக்கிறாள். அது அவளுக்கு சற்று அப்பால் உட்கார்ந்து கொண்டிருக்கும் அவளுடைய கணவர். அவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார். கையில் ஒரு பிரம்பு வைத்துள்ளார். அந்த ஸ்திரீயின் பெயர் திருமதி பிரம்ப்லி. உன் முழு இருதயத்தோடும் விசுவாசி. எழுந்து நின்று நீ எதற்காக ஜெபித்துள்ளாயோ அதை பெற்றுக்கொள். நீ கேட்டுக்கொண்டதை பெற்றுக் கொள்வாய். எழுந்து நில்.
I don't know the woman, never seen her in my life. We are strangers to one another. There's
I asked them, go ask them if it's right. Now, if that ain't the same God that was down there just before Sodom, I don't know what is.
அவள் எழுந்து நிற்கிறாளா? தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அந்த ஸ்திரீயை எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் நான் அவளை ஒருபோதும் கண்டதே இல்லை. நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்தானே. இப்பொழுது அவர்களை கேட்டு பாருங்கள், அது உண்மையா என்று அவர்களிடம் சென்று கேட்டு பாருங்கள். இப்பொழுது அது சோதோம் அழிவதற்கு முன்பு அங்கிருந்த அதே தேவனா இல்லை என்றால் அது என்னவென்று எனக்கு தெரியாது.
Somebody else in this section, believe now with all your heart. There's a woman sitting right behind you. She has a deep desire. She's praying for something for God to give her. It's a baby she's praying for. She's right here behind you. Mrs. Holmes, you raise up and believe the Lord God. And if you believe it with all your heart, you can have the baby that you're praying for.
இந்த பாகத்தில் உள்ள வேறு யாரோ ஒருவர் உங்களுடைய முழு இதயத்தோடும் விசுவாசிக்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு ஒரு ஸ்திரீ நேராக என் பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு ஆழ்ந்த வாஞ்சை உள்ளது. அவளுக்கு ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று அவள் தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் ஜெபித்துக் கொண்டிருப்பது ஒரு குழந்தைக்காகவே. அவள் எனக்கு நேராக பின்னால் இருக்கிறாள். திருமதி ஹோம், நீ எழுந்து நின்று தேவனாகிய கர்த்தரை விசுவாசி. உன் முழு இதயத்தோடும் நீ விசுவாசித்தால் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கும் குழந்தையை உன்னால் பெற்றுக் கொள்ள முடியும்.
Crippled. She's sitting in a wheelchair. She's behind me. She's not from this part of the country. She's from Sacramento, northern Sacramento.
ஒரு ஸ்திரீ உள்ளே வருகிறாள். அவள் ஊனமுற்றிருக்கிறாள். அவள் ஒரு சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் எனக்கு பின்னால் இருக்கிறாள். அவள் நாட்டின் இந்த பாகத்தை சேர்ந்தவள் அல்ல. அவள் சாக்ரமெண்டோவில் இருந்து, வடக்கு சாக்ரமெண்டோவில் இருந்து
வருகிறாள். அவள்
மிகவும் வியாதியாய் இருந்து வருகிறாள். மருத்துவர்கள் அவளுக்கு உதவி செய்ய முடியவில்லை. அவள் ஒரு மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு பல அறுவை சிகிச்சைகள் நடந்துள்ளன. அவளுக்கு சிறுநீரக கோளாறு உள்ளது. அவளுடைய எலும்புகளில் கோளாறும் உள்ளது. அவள் பதற்றமாக இருப்பதால் அது பல சிக்கல்களை விளைவித்துள்ளது. அவள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறாள். அங்குள்ள திருமதி பீலர், உன் கரத்தை உயர்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சுகம் பெறுவாயாக. தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக.
God still lives and reigns. If you believe it with all your heart. Here's a little woman looking at her sitting here. She's suffering with a colon trouble. Her name, I don't know her. But do you believe God can tell me who you are, lady? Mrs. Bergman, you believe with all your heart and you can be made well. You believe.
நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவன் இன்னும் ஜீவிக்கிறார், அரசாளுகிறார். நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடும் விசுவாசித்தால் நலமாயிருக்குமே. இங்கு ஒரு சிறிய ஸ்திரீ இருக்கிறாள். அவள் இங்கு உட்கார்ந்திருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவள் பெருங்குடல் கோளாறினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய பெயர் அவளை எனக்கு தெரியாது. ஆனால் பெண்மணியே, நீ யார் என்று தேவனால் என்னிடம் கூற முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? திருமதி பெர்க்லான், உன் முழு இதயத்தோடும் நீ விசுவாசித்தால் நீ சுகமடைய முடியும். நீ விசுவாசி.
Here's a lady sitting right over here praying for a friend that's just had a wreck. You believe with all your heart, you can have what you've asked for.
இதோ இங்கு ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டு விபத்துக்குள்ளான ஒரு நண்பருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். உன் முழு இதயத்தோடும் விசுவாசித்தால் நீ கேட்டுக்கொண்டுள்ளதை உன்னால் பெற்றுக் கொள்ள முடியும்.
There's a lady sitting there suffering with headaches. You believe with all your heart. You can be made well. Don't doubt it. Just believe. If he isn't the same God, I don't know who he is. He's here to if you'll accept it and believe it.
தலைவலியால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். உன்னுடைய முழு இதயத்தோடு நீ விசுவாசிக்கிறாயா? அப்படியானால் நீ சுகமடைய முடியும். சந்தேகப்படாதே, அப்படியே விசுவாசி. அவர் அதே தேவனாய் இராமற் போனால் அவர் யார் என்று எனக்கு தெரியாது. நீ அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிப்பாயானால் உனக்கு சுகமளிக்க அவர் இங்கிருக்கிறார்.
Can't you realize you're in the presence of God? You do that? Now, I think what we should do right now, after the Spirit's been speaking, come to me, believe me, my people, I think we ought to stand for an altar call right now and let those who that doesn't know Christ come up around the altar here and accept Him as your Savior. If you haven't received the Holy Ghost, you come too to receive the Holy Ghost, because it's just that is going to happen.
நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கின்றீர்கள் என்று உணர முடியவில்லையா? நீங்கள் அதை செய்யுங்கள். இப்போது நாம் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், ஆவியானவர், என் ஜனங்களே, என்னிடத்தில் வாருங்கள், என்னை விசுவாசியுங்கள் என்று பேசிக்கொண்டு வந்த பிறகு, நாம் பீட அடைப்புக்காக இப்பொழுது எழுந்து நின்று, கிறிஸ்துவை அறியாதவர்கள் இங்கே முன்வந்து பீடத்தை சுற்றி நின்று அவரை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் இதுவரை பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தால் நீங்களும் கூட பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வாருங்கள், ஏனெனில் அதுதான் சம்பவிக்கப் போகின்றது.
Won't you come now while we get a card? Someone is going to lead to sing it. The Holy Spirit's been speaking. God bless you, sister. That's right. Somebody else step right out with the lady here. Come right up if you got that. God bless you, sister.
பாடலுக்காக ஒரு சுருதியை நாம் பெறப்போகும் இந்நேரத்தில் நீங்கள் முன்னால் வரமாட்டீர்களா? யாராகிலும் ஒருவர் பாடலை முன்னின்று நடத்தப் போகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரியே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக, அது உண்மை. வேறு யாராகிலும் எழுந்து வந்து இந்த பெண்மணியுடன் இங்கே நில்லுங்கள். நீங்கள் முன்னால் வாருங்கள். சகோதரியே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக.
In the presence where the Bible, the Word, the confirmation, the gifts, everything working, isn't it wonderful right now? Come right up to the altar. Come down out of the balconies. You without God, without being filled with the Spirit. Come now while we sing.
அவருடைய சமூகத்தில் வேதாகமம், வார்த்தை, உறுதிப்படுதல், வரங்கள் இவை அனைத்துமே கிரியை செய்து கொண்டிருக்கும் போது இது இப்பொழுது மிகவும் அற்புதமாய் உள்ளதல்லவா? நேராக பீடத்தண்டை வாருங்கள். மாடியின் முன்பாகங்களிலிருந்து கீழே இறங்கி வாருங்கள். தேவனற்றவர்களாய் பரிசுத்த ஆவியினால் நிறையப்படாமல் இருப்பவர்களே, நாம் பாடும்போது இப்பொழுது வாருங்கள். ஏசு இந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். இந்த வழியாய் இன்று ஏசு இந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் இன்று இந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். இயேசு இந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் கடந்து போய் கொண்டிருக்கையில் அவருடைய ஆவி அசைவாடி வா என்று கூறும்பொழுது, இப்பொழுதே நீ வரமாட்டாயா? இன்று இயேசு இந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் இந்த வழியாக இன்று கடந்து போய் கொண்டிருக்கிறார்.
Watch you come while he's passing. Look what he's doing among you, showing that he's a saint. Move right out, every soul that doesn't know him, not born again. Won't you come now to seek him?
Remember, the same Holy Spirit knows you.
அவர் கடந்து போகும்போது நீ வரமாட்டாயா? அவர் உங்கள் மத்தியில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பாருங்கள். அவர் மாறாதவர் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவரை அறியாத ஒவ்வொரு ஆத்மாவும் மறுபடியும் பிறவாத அனைவரும் எழுந்து பாருங்கள். அவரை தேட இப்பொழுது நீங்கள் வரமாட்டீர்களா? அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை அறிந்திருக்கிறார் என்பது நினைவிருக்கட்டும். வழியாய் இன்றைக்கு இயேசு இந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். இந்த வழியாய் இன்றைக்கு ஓ இயேசு இந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் இந்த வழியாய் இன்று கடந்து போய் கொண்டிருக்கிறார்.
I'll let every soul come now that doesn't know God, is not sure of your standing. Come on now. Don't have an intellectual conception of it, brother, sister. Don't do that. You might have done any kind of a sensation. You might have blood in your hands, in your face. You might have had shivers and so forth. Nothing against that. That's all right.
இப்பொழுது தேவனை அறியாத ஒவ்வொரு ஆத்துமாவும் இப்பொழுது உங்கள் நிலைமையை குறித்து நிச்சயமாய் அறிந்திராத ஒவ்வொருவரும் இப்பொழுது வரக்கடவர்கள். இறங்கி வாருங்கள். வேண்டாம் வேண்டாம் சகோதரனே சகோதரியே, அதை குறித்த அறிவினால் விளைந்த கருத்தை கொண்டிருக்க வேண்டாம். அப்படி செய்ய வேண்டாம். நீங்கள் எந்த விதமான ஒரு உணர்ச்சியையும் கொண்டிருந்திருக்கலாம். உங்கள் கரங்களிலும் உங்களுடைய முகத்திலும் உங்களுக்கு ரத்தம் தோன்றியிருக்கக்கூடும். உங்களுக்கு நடுக்கம் போன்றவை உண்டாயிருக்கக்கூடும். இப்பொழுது அதற்கு எதிராக ஒன்றுமில்லை, அதெல்லாம் சரிதான்.
You might have spoken tongues, you might have danced in the spirit and still be lost. Right. It's got to be a life that's born in you that takes this word and makes it live new again. See, Christ is the word. And if you haven't got faith yet to move into that word and believe it, won't you come now?
நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசி இருக்கலாம், ஆவியில் நடனமாடி இருக்கலாம், இருப்பினும் இழந்து போன நிலையில் இருக்கக்கூடும். அது உண்மை. அது உங்களுக்குள்ளே பிறந்துள்ள ஒரு ஜீவனாய் இருக்க வேண்டும். அதுவே இந்த வார்த்தையை எடுத்து அதை மறுபடியும் புதியதாக ஜீவிக்க செய்கிறது. பாருங்கள், கிறிஸ்துவே வார்த்தை. நீங்கள் அந்த வார்த்தைக்குள் நகர்ந்து செல்வதற்கு மற்றும் அதை விசுவாசிப்பதற்கு இன்னும் விசுவாசத்தை பெற்றிருக்கவில்லை என்றால் நீங்கள் இப்பொழுதே வரமாட்டீர்களா?
As the church of God, as the evening lights are beginning to shine down and the trees getting ripe, God said he would restore that tree, that same Pentecostal tree, same kind of a faith, same everything that they had, that tree will be restored again. Without denomination, without anything, it'll come in the simple power of the Holy Spirit, teaching the Bible just exactly the way it did it.
தேவனுடைய சபைக்கு சாயங்கால வெளிச்சங்கள் பிரகாசிக்கத் தொடங்கி மரத்தில் உள்ள பழங்கள் படுத்துக் கொண்டிருக்கும் போது தேவன் அந்த மரத்தை திரும்ப அளிப்பதாக கூறினார். அதே பெந்தேகோஸ்தே மரம், அதே விதமான விசுவாசம். அவர்கள் பெற்றிருந்த எல்லாமே அந்த மரம் திரும்ப அளிக்கப்படும். அது ஸ்தாபனமின்றி வேறெதுமின்றி இருக்கும். அது எளிமையான பரிசுத்தாவின் வல்லமையுடன் வந்து அது முன்பு செய்த விதமாகவே வேதாகமத்தை போதிக்கும்.
We're promised one in the last days, you know, to come and restore that faith. So I believe he's here tonight in the form of the Holy Spirit. Come now while we sing again, so we'll be sure we've made it.
கடைசி நாட்களில் ஒருவர் வந்து அந்த விசுவாசத்தை திரும்ப அளிப்பார் என்று நமக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர் இன்றிரவு பரிசுத்தாவியின் ரூபத்தில் இங்கே இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் மறுபடியும் பாடும்போது இப்பொழுது வாருங்கள். அப்பொழுது நாம் அதை அடைந்துள்ளோம் என்னும் நிச்சயத்தை உடையவர்களாயிருப்போம்.
Now remember, if these spirit, you Pentecostal people certainly believe your gifts of tongues and interpretations. If you can't believe what he's done here, then believe your tongues and interpretation of calling you to the altar. Let everyone come. If you see that working, this working, God working, why, it's God. How more there's a word here confirming it, saying it, it's the truth. Come on, one time more now, and you come now.
இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், இந்த ஆவி பெந்தேகோஸ்தே ஜனங்களாகிய நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசுதல், அவைகளுக்கு அர்த்தமுறைத்தல் ஆகிய உங்களுடைய வரங்களில் நிச்சயமாகவே நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களே. அவர் இங்கு செய்துள்ளதை உங்களால் விசுவாசிக்க முடியாமற் போனால் உங்களை பீடத்தண்டை அழைத்த அந்நிய பாஷைகளையும் அவைகளுக்கு உரைக்கப்பட்ட அர்த்தத்தையாயிலும் நம்புங்கள். ஒவ்வொருவரும் வரட்டும். நீங்கள் அது கிரியை செய்வதை இது கிரியை செய்வதை கண்டால் அது தேவன் கிரியை செய்வதாகும். ஏன், அது தேவனே. எவ்வளவு அதிகமாய் இதோ வார்த்தை அதை இங்கே உறுதிப்படுத்தி அது சத்தியம் என்று உரைக்கிறது. வாருங்கள், இன்னும் ஒருமுறை இப்பொழுது பாடுவோம். இப்பொழுதே நீங்கள் வாருங்கள். இயேசு இந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். இன்று இன்றைக்கு இயேசு இந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் இன்று இந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்.
Now let those who believe in God, real sainted ministers and servants of Christ, come moving out while we sing again now. Move up close to the altar around these here and let's pray with them together. Come on, I want you to come here. I can't reach them everyone with my hands. I want you to come. Some of you ministering brothers, go down among them down there now so you can touch them and lay your hands on them.
இப்பொழுது தேவனில் விசுவாசம் கொண்டுள்ளோர், உண்மையான பரிசுத்தவான்களான போதகர்கள் மற்றும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் அனைவரும், நாம் மறுபடியும் இப்பொழுது இந்த பாடலை பாடும்போது எழுந்து வரட்டும். நீங்கள் பீடத்தின் அருகில் வந்து இங்குள்ளவர்களை சூழ்ந்து நில்லுங்கள். நாம் அவர்களுடன் ஒருமித்து ஜெபம் செய்வோமாக. வாருங்கள், நீங்கள் இங்கு வரமாட்டீர்களா? அவர்கள் ஒவ்வொருவரையும் என் கரங்களை நீட்டி தொட முடியவில்லை. நீங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஊழியக்கார சகோதரராகிய உங்களில் சிலர் அவர்கள் மத்தியில் செல்லுங்கள். அதனால் நீங்கள் அவர்களை தொட்டு அவர்கள் மேல் உங்களுடைய கரங்களை வைக்க முடியும்.
All right, you that knows God, come moving up around here. Some of you women with these women, you men with these men, move up here now. This is a order of God. Move up now, you people, that's it. That's the time. Some of you godly mothers and some of you godly brothers, move up around here now so you can lay your hands upon them. And confirmation, laying your hands upon them, they will receive the Holy Ghost. Now, that's it. That's it.
சரி, தேவரை அறிந்துள்ள நீங்கள் இங்கு வந்து சூழ்ந்து நில்லுங்கள். ஸ்திரீகளில் சிலராகிய நீங்கள் இந்த ஸ்திரீகளுடனும், மனிதராகிய நீங்கள் இந்த மனிதரோடும் நில்லுங்கள். இப்பொழுது இங்கு நகர்ந்து வாருங்கள். அது ஒரு தேவனுடைய ஒழுங்காய் உள்ளது. ஜனங்களே, நீங்கள் இப்பொழுது நகர்ந்து வாருங்கள். அதுதான் இது, அதுதான் நேரம். உங்களில் தேவபக்தி உள்ள தாய்மார்கள் சிலரும், தேவபக்தி உள்ள சகோதரர்கள் சிலரும் இங்கு வந்து இப்பொழுது சூழ்ந்து நில்லுங்கள். எனவே நீங்கள் உங்களுடைய கரங்களை அவர்கள் மேல் வைக்க முடியும். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள் என்ற உறுதிப்படுத்தலாக உங்கள் கரங்களை அவர்கள் மேல் வையுங்கள். சரி, இப்பொழுது அதுதான் இது, அதுதான் இது.
Why did you come? Because that you believe, you're convinced that God is in our midst. He is here tonight. He's here working in great signs and wonders.
இப்பொழுது நீங்கள் ஏன் வந்தீர்கள்? நீங்கள் விசுவாசிப்பதனால் தேவன் நமது மத்தியில் இருக்கிறார் என்று நீங்கள் உறுதி கொண்டிருக்கிறீர்கள். அவர் இன்றும் இங்கிருக்கிறார். அவர் இங்கிருந்து கொண்டு மகத்தான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்.
Move right in close, everybody. Move right in so people can have a lot more room. Move right in close. There's more coming down the aisles, you see. Just move in close.
ஒவ்வொருவரும் நெருங்கி பாருங்கள். ஜனங்களுக்கு அதிக இடம் இருக்கும்படியாக நெருங்கி பாருங்கள். நெருங்கி பாருங்கள். உட்பாதைகளின் வழியாக இன்னும் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றனர். நீங்கள் பாருங்கள், அப்படியே நெருங்கி பாருங்கள்.
How many audiences concerned about these people standing here now of the salvation of their soul? Raise up your hand. All right. Let's all together now lift our hands to God and ask prayer.
தங்கள் ஆத்ம ரட்சிப்புக்காக இப்பொழுது இங்கு நின்று கொண்டிருக்கும் ஜனங்களின் மேல் கூட்டத்தில் உள்ள எத்தனை பேர் அக்கறை கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். சரி, நாம் எல்லோரும் இப்பொழுது ஒன்று சேர்ந்து நம்முடைய கரங்களை தேவனிடம் உயர்த்தி ஜெபத்தில் இதை கேட்போமாக.
Our heavenly Father, we bring to you tonight this audience with the Holy Ghost in our midst, present now, making His Word live new again. Fill every heart, Lord. Come in the power of the Spirit. Grant it, Lord. Cast out every fear, every devil. Move in by the power of God and take over these souls. In the name of Jesus Christ, I commit them to you.
எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் இந்த கூட்டத்தாரை இன்றிரவு உம்மிடம் கொண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து தமது வார்த்தையை புதிதாக மீண்டும் ஜீவிக்க செய்கிறார். கர்த்தாவே, ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்பும். ஆவியின் வல்லமையோடு வாரும். கர்த்தாவே, இதை அருளும். ஒவ்வொரு பயத்தையும் ஒவ்வொரு பிசாசையும் துரத்தும். தேவனுடைய வல்லமையினால் அசைபாடி இந்த ஆத்துமாக்களை ஆட்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இவர்களை உமது மகிமைக்காக உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன்.